சகோதரன் நெவில், உங்களுக்கு மிக்க நன்றி. காலை வணக்கம் நண்பர்களே. நான் இந்த காலையில் படுக்கையில் படுத்திருந்த போது மீண்டும் எழுந்திருக்க வேண்டியதாயிருந்தது. எனவே நான் சற்று களைப்புற்றிருந்தேன். ஒரு விதத்தில் எதிர்பாராமல் வந்தது. சகோதரன் ஷகாரியன், முழு சுவிசேஷ வர்த்தகர், இந்த இயக்கத்தின் தலைவர், அவருடைய மனைவி நோய்வாய்ப்பட்டார். எனவே அவள் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அவரை போன்ற ஒருவருக்கு பதிலாக களமிறங்கி நேற்றே ஒரு தொடர் கூட்டத்தை நடத்துவது என்பது ஒரு மிகப்பெரிய பணி. அப்பொழுது சகோதரன் ஆர்கன் பிரைட் வந்தார். நாங்கள் மேலே சென்றோம். மேலும் பாருங்கள், நேற்று காலை நான் 4 மணிக்கு எழுந்து நாங்கள் சின்சினாட்டிக்கு புறப்பட்டோம். நாங்கள் நாள் முழுவதும் சென்று கொண்டிருந்தோம். நான் உள்ளே நுழைந்தேன். சற்று முன்புதான் நாங்கள் இன்று காலை பகல் வெளிச்சத்தில் உள்ளே நுழைந்தோம். எனவே அது கரகரப்பான களைத்து போன குரலா இருந்தது. ஆனால் நாங்கள் இங்கே தேவனுடைய கிருபையினால் இருக்கிறோம். சகோதரன் ஆர்கன் பிரைட் வந்தடைந்தாரா என்று நான் எதிர்பார்க்கிறேன். சகோதரன் ஆர்கன் பிரைட், நீங்கள் இங்கே இருக்கிறீர்களா? அவர் இன்னமும் மார்பியஸின் கரங்களில் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். மார்பியஸ் யார் என்று உங்களுக்கு தெரியாது. ரோம அஞ்ஞானிகளின் தெய்வம், உறக்கத்தின் தெய்வம். எனவே நீங்கள் யாவரும் இந்த காலையில் என்னுடைய தொண்டை கலகரப்பாக இருப்பதை சற்று பொறுத்துக் கொள்ளுங்கள். நான் உங்களை நீண்ட நேரம் பிடித்து வைக்க முயற்சிக்க மாட்டேன். இன்று காலை ஆராதனை நடத்துவதற்கான என்னுடைய நோக்கம் ஜனங்களுக்கு அல்ல. அடுத்த ஞாயிறு நான் என்னுடைய கிறிஸ்துமஸ் செய்தியை அளிக்க விரும்பினேன். ஆனால் நான் அவ்வாறு செய்திருந்தால் அப்பொழுது அது நகரத்திற்கு வெளியிலிருந்து வருகிற ஜனங்களை ஒருவேளை அவர்கள் திரும்பி செல்வதால் அது அவர்களுடைய கிறிஸ்துமஸ் பண்டிகையை சற்று கெடுத்துவிடும் போல் இருக்கிறது. எனவே கிறிஸ்துமஸ் ஆராதனையின் என் பங்காக இன்று காலை நாம் அனைவரும் இந்த முறையில் ஒன்றாக கூடி வந்து ஆண்டவரை ஆராதிப்பதே சிறந்ததாக இருக்கும் என்று நான் நினைத்தேன். அதன் பின்னர் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் தூரமாய் வாழ்ந்தால், நீங்கள் எங்கிருந்து வந்தாலும், அல்லது நீங்கள் என்ன செய்ய விரும்பினாலும் உங்களுடைய சொந்த சபையில் இருக்கலாம். அந்த அழகான பாடலுக்காக நான் சகோதரனுக்கு நன்றி கூற விரும்புகிறேன். அது பாடிக்கொண்டிருக்கும் போதே நான் உள்ளே வந்தேன். அது உண்மையாகவே அருமையாக இருக்கிறது. எந்நேரமும் என் மனைவியும் மற்றவர்களும் அந்த சகோதரின் பாடலை பற்றி பெருமையாக பேசுவதை நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் கூடாரத்திலிருந்து விலகி அவர் பாடுவதை நானே முதன்முறையாக கேட்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. இது எவ்வளவு அற்புதமான விஷயம் இல்லையா? இங்கே கூடாரத்தில் உள்ள நம்முடைய சகோதரர் லூசியானாவில் உள்ள ஷீவர் போர்ட்டுக்கு தன்னுடைய முதல் பாடலை பாடுவதை கேட்க அவர் செல்ல வேண்டியதாயிருந்தது. காரியங்கள் எவ்வளவு விசித்திரமாக இருக்கின்றன! அவைகள் அவ்வாறு இல்லையா? அதன் பின்னர் நாம் இதை செய்தால் ஒன்று கூடுவதற்கு நமக்கு ஒரு நேரத்தை அளிக்கும் என்று நாங்கள் நினைத்தோம். மேலும் சாலைகள் மிகவும் மோசமாக இருந்தன. ஒகையாவிலிருந்து சகோதரன் மற்றும் சகோதரி டவ் வந்து சேர்ந்தார்களா என்று நான் எதிர்பார்க்கிறேன். அவர்கள் வந்துவிட்டார்களா? சகோதரன் டவ், நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? ஆம் ஆம், நான் யோசிக்கிறேன். உங்களுக்கு அங்கே நிறைய பணி இருக்கிறதா? நிறைய பணி. எனவே பாருங்கள், சின்சினாட்டியில் அவர்களுக்கு ஒன்றுமே கிடையாது. எங்குள்ள அளவுக்கு கூட அங்கு இல்லை. இப்பொழுது பறிப்பொழிவு கூட இல்லை. மேலும் நான் சின்சினாட்டியில் முதன்முறையாக பிரசங்கம் செய்தது நேற்றுதான். அதனால் எங்களுக்கு அது ஒரு அற்புதமான நாளாக அமைந்தது. ஒரு வருடம் கூட ஆகாத ஒரு புதிய குழு இது. மேலும் இது ஒரு மிகச்சிறந்த குழு. இதில் சில நல்ல மனிதர்களும் உள்ளனர். நாங்கள் அந்த ஐக்கியத்தில் மகிழ்ந்தோம். அதன் பின்னர் சகோதரன் ஷகாரியன் கலந்து கொள்ளவிருந்த மற்றொரு குழுவின் பிரதிஷ்டைக்காக அல்லது ஆராதனைக்காக நாளை கொலம்பஸில் இருக்குமாறு இப்போதுதான் என அழைத்தார்கள். ஆனால் நான் முதலில் அதற்காக ஜெபிக்க வேண்டும். இதற்கு பிறகு நான் ஃபீனிக்ஸ் செல்ல வேண்டும். உங்களுக்கு தெரியுமா, நாம் 12ஆம் தேதி ஃபீனிக்ஸில் துவங்குகிறோம். அது வர்த்தகர்களின் காலை உணவாக இருக்கும். அது எங்கே நடத்தப்படுகிறது என்று எனக்கு தெரியாது. ராமதாவில் நடைபெறும் என்று நான் நினைக்கிறேன். வர்த்தக புருஷர் சங்கம் தங்களுடைய வழக்கமான காலை சிற்றுண்டியை அங்கே சாப்பிடுகின்றனர். அதன் பிறகு ஞாயிற்றுக்கிழமைகளில் நான் எனது பயணத்தை தொடங்குவேன். சுமார் 12 நாட்களுக்கு மாரிகோபா பள்ளத்தாக்கு, ஃபீனிக்ஸ், டூசான் என எல்லா இடங்களிலும் இந்த ஞாயிற்றுக்கிழமைகளில் பயணம் தொடரும். மேலும் அடுத்த திங்கட்கிழமை இரவு, வருகின்ற திங்கட்கிழமை இரவு டூசானில் போதகர்கள் மற்றும் முழு சுவிசேஷ வர்த்தகர்களுடன் எனக்கு ஒரு விருந்து உண்டு. ஆகையால் அதன் பின்னர் ஃபீனிக்ஸுக்கு திரும்பி வரலாம். கிளென்டேல் மற்றும் பல்வேறு இடங்களில் நான் நினைக்கிறேன். அதன் பின்னர் தொடர் கூட்டம். சகோதரன் ஃப்ரெட், அது என்ன உங்களுக்கு நினைவிருக்கிறதா? 24 முதல் 28 அல்லது 29ஆம் தேதி வரை அங்கே உள்ளன. அதன் பின்னர் கத்தருக்கு சித்தமானால் வீடு திரும்ப வேண்டும். நாம் இங்கே எப்படி முன்னேறி வந்திருக்கிறோம் என்று பார்ப்போம். 7 முத்திரைகள் இல்லை, அது முதற்கொண்டு அதிலிருந்து நாம் எங்கே போகிறோம் என்று பார்ப்போம். இப்பொழுது பிரதிஷ்டை செய்யப்படுவதற்காக இந்த காலையில் இங்கே சில சிறு குழந்தைகளை வைத்திருக்கிறோம் என்று யாரோ ஒருவர் என்னிடம் கூறினார் என்று நான் நினைக்கிறேன். அது சரியா? ஏதேனும் ஒரு தாய் தன் குழந்தையை பிரதிஷ்டை செய்யப்பட இருக்கிறாளா? ஏதோ ஒரு காரியத்தை டாக் என்னிடம் கூறினார். பாருங்கள், நான் தவறாக இருக்கலாம். ஓ ஆம் ஆம் ஆமையா, இவைகள்.
Little ones up, thank you, sister.
சரி சகோதரிகளே, அல்லது சகோதரர்களாகி நீங்கள் உங்களுடைய சிறிய பிள்ளைகளை மேலே அழைத்து வருவீர்களா? சகோதரியே, உங்களுக்கு நன்றி. குழந்தைகளை கொண்டு வருவதற்கு இது மிகவும் பொருத்தமான ஒரு நேரம் என்று எண்ணிக்கொள்ளுங்கள். இது கிறிஸ்துமஸ். சகோதரன் நெவில், நீங்கள் விரும்புகிறீர்களா? இப்பொழுது இந்த அன்பார்ந்தவர்கள் தங்களுடைய சிறு பிள்ளைகளை இந்த காலையில் கொண்டு வரும்போது அது அப்படியே. இப்பொழுது அநேக ஜனங்கள் ஏராளமான சபைகளில், மேலும் உங்களில் எவரேனும் நேற்று தொடர் கூட்டத்தில் இருந்திருந்தால், எப்படி சகோதரன் பிரவுன் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்ட எபிஸ்கோபோலியன், அவர் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்வதற்கு முன்பு குழந்தைகளுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பது குறித்து பெந்தேகுஸ்து விசுவாசிகளிடம் மன்னிப்பு கேட்டார். எனவே எபிஸ்கோபோலியன்கள் தாங்கள் ஞானஸ்தானம் என்று அழைப்பதை தெளிப்பதன் மூலம் செய்கிறார்கள். என்னை பொறுத்தவரை ஞானஸ்தானம் என்றால் முழுகுதல், நீருக்குள் செல்லுதல், அடக்கம் செய்தல் என்று பொருள். ஆனால் அவர்களில் அநேகர் அதை செய்கின்றனர். அது ஒரு பண்டைய, அது உண்மையாகவே கத்தோலிக்க சபையிலிருந்து வந்த ஒரு முறையாய் உள்ளது. பின்னர் மெத்தோடிஸ்ட், எபிஸ்கோபோலியன், லூத்தரன் போன்ற பல பிரிவினர் வழியாக அது வெளிக்கொணரப்பட்டது. மெத்தோடிஸ்டுகள் அது செய்கின்றனர். அது நசரேயன்களுக்கும் மெத்தோடிஸ்ட் சபைக்கும் இடையே உள்ள ஒரு பிரிவினையாயிருந்தது. அது குழந்தை ஞானஸ்தானமாயிருந்தது. நசரேயன் என்பது ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு மெத்தோடிஸ்ட் ஒரு குழந்தை ஞானஸ்தானம் மாத்திரமே. ஆகையால் அது அந்த நோக்கத்திற்காகவே வெளிப்படுகிறது. சர்ச் ஆஃப் கிரைஸ்ட் ஒரு கிறிஸ்தவ சபையாய் உள்ளது. சபையில் உள்ள இசையை தவிர மற்ற ஒவ்வொரு காரியமும். ஆகவே ஓ, அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் சகோதரத்துவத்தை பிரித்து சிதைக்கின்றன. நாம் யாவரும் கிறிஸ்து இயேசுக்குள் ஒன்றாயிருக்கிறோம். நீங்கள் ஒரு சபையில் சேர்ந்து கொள்ள முடியாது. நீங்கள் ஒரு விடுதியில் சேரலாம், ஆனால் நீங்கள் ஒரு சபையில் சேர முடியாது. பாருங்கள், ஏனென்றால் நீங்கள் சபையில் பிறக்க வேண்டும். அது ஒரு ஆவிக்குரிய பிறப்பு. எனவே வித்தியாசமானவர்கள் தங்களுடைய கருத்துக்களை கொண்டுள்ளனர். நாமும் அவர்களோடு ஒத்துப்போகிறோம், பரவாயில்லை. ஆனால் இங்கே கூடாரத்தில் உள்ள நாங்கள் வேதாகமம் எப்படி செய்ய சொல்கிறதோ அப்படியே சரியாக இருக்க விரும்புகிறோம். அது என்ன? ஒரு குழந்தைக்கு ஞானஸ்தானம் கொடுப்பதற்கு வேதத்தில் எந்த வேதவாக்கியமும் இல்லை. தெளித்தலை குறித்து வேதத்தில் எந்த வேதவாக்கியமும் இல்லை. எனவே வேதாகமத்தில் உள்ள ஒரே ஒரு வேத வசனத்தில் தான் இயேசு அவர் நம்முடைய மாதிரியா இருந்தார் என்று கூறினார். அவர்கள் பிள்ளைகளை அவரிடத்தில் கொண்டு வந்த போது அவர் தம்முடைய கரங்களை அவர்கள் மேல் வைத்து அவர்களை ஆசீர்வதித்து, சிறு பிள்ளைகள் இடத்தில் வர இடங்கொடுங்கள், அவர்களை தடை செய்யாதிருங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று கூறினார். இப்பொழுது அந்த விதமாகவே நாம் தொடர முயற்சிக்கிறோம். இப்பொழுது போதகரும் நானும் இந்த குழந்தைகளின் மீது கைகளை வைத்து, எங்களுடைய கரங்கள் நம்முடைய கத்தருக்கு ஈடாகாது என்பதை நாங்கள் அறிவோம். ஏனெனில் அவருடைய இது பரிசுத்தமானது. ஆனால் அவர் ஒரு பரிசுத்த கரத்தை கண்டுபிடிக்க இந்த காலையில் பூமி முழுவதிலும் ஆராய்ந்து பார்க்க வேண்டியிருந்தால் நீங்கள் அதை எங்கே கண்டறிவீர்கள்? பாருங்கள், பூமியில் அப்படிப்பட்ட காரியம் கிடையாது. ஆனால் அவருடைய கிருபையினால் நாம் அவரை பிரதிநிதித்துவப்படுத்துகிறோம். இங்குள்ள பிள்ளைகளை நாம் பிரதிஷ்டை செய்வோம். அவர்கள் மேல் எங்களுடைய கரங்களை வைத்து அவர் ஜனங்களுக்கு அவைகளை கொடுத்திருக்கிறபடியால் ஜபமும் நன்றியும் செலுத்துவோம். மேலும் நீங்கள் முன்னேறி செல்லும் பாதையை பிரகாசமாக்க உதவும் சிறு மலர்களாக அவர்கள் உங்கள் இல்லத்தில் திகழ்வார்களாக. அவர்கள் தேவனுடைய போதனையில் வளர்க்கப்படுவார்களாக. இந்த சிறு பிள்ளைகள் இப்பொழுது பெரிய வேலையாட்களாகி தேவனுடைய ராஜ்யத்தில் நாளை என்ற ஒன்று இருக்குமானால் அதுவே எங்களுடைய உத்தமமான ஜபமாயுள்ளது. சரி, கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாம் பார்க்கட்டும். இந்த சிறிய கருப்பு நிற தலையுடைய நபர் என்னை மிக அதிகமாக நோக்கி பார்க்கையில், நாம் இங்கே துவங்குவோம் என்று நான் நம்புகிறேன். அப்படியே ஒரு விதமாக, ஓ என்னே, இந்த சிறு பிள்ளையை பிடித்து வைக்க என்னுடைய மனைவி இங்கு இருக்க வேண்டும். நீங்கள் பாருங்கள், நான் அவர்களை முறித்து விடுவேன் என்று எப்பொழுதும் பயப்படுகிறேன். என்னே ஒரு அழகான குட்டி நபர், நீ எப்படி இருக்கிறாய்? என்னே ஒரு பொருத்தமான சமயம், முன்னணியில் ஒரு குழந்தை காணப்பட்டது. குழந்தைகளை தேவனுக்கென்று பிரதிஷ்டை செய்வதற்கான ஒரு கிறிஸ்துமஸ் நேரம். அவனுடைய பெயர் என்ன? சாமுவேல் தாமஸ். இப்பொழுது அது ஒரு மிக நல்ல பெயர். நாம் நம்முடைய தலைகளை வணங்குவோமாக. எங்களுடைய பரலோக பிதாவே, இந்த காலையில் இந்த மகிழ்ச்சியான சிறிய தம்பதிகள், அவர்களுடைய இணைப்பில் நீர் சேர்த்துள்ள இந்த சிறிய மகிழ்ச்சி துளியான குட்டி சாமுவேல் தாமஸோடு வருவதால், பிதாவாகிய தேவனே, நீர் இந்த குழந்தையை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய பரிசுத்த காண முடியாத கரங்கள் இந்த குழந்தையை ஆசீர்வதிப்பதற்காக நாங்கள் இக்காலையில் இவனை உம்முடைய பிரசன்னத்தில் எழுப்புகிறோம். கர்த்தாவே, அந்த பிள்ளை பிழைக்கட்டும். நாளை என்ற ஒன்று இருக்குமானால் அது தேவனுடைய ராஜ்யத்திற்கான ஒரு மகத்தான ஊழியக்காரனாக இருப்பதாக. அதனுடைய பெற்றோரை ஆசீர்வதியும். இப்பொழுதும் பிதாவே, குட்டி சாமுவேல் தாமஸை உமக்கு ஒப்புக் கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்திற்காக ஒரு பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஜீவியத்திற்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமீன். தேவன் உங்களையும் கணவரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு ஒரு சந்தோஷம் உண்டாயிருப்பதாக. உங்களுடைய பிரயாணம் முழுவதிலும் உங்களுடைய ஜீவியத்தில் ஒரு பிரகாசமான சிறு இடம் இருப்பதாக. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது இதுதான் அந்த சிறு பிள்ளையா? இப்பொழுது என்னால் அந்த மொழியை புரிந்து கொள்ள முடியவில்லை. என்னவென்று எனக்கு தெரியும், அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் அறிவேன். ஆனால் என்னால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. அண்மையில் நான் ஜெர்மனியில் இருந்த போது என்னால் ஒரு வார்த்தை கூட பேச முடியவில்லை. நான் ஆனால் எங்குள்ள ஜெர்மானிய ஜனங்களாகிய உங்களை குறித்த காரியம் என்று கூறி எனக்கு புரியவில்லை என்றேன். நான் தெருவில் சென்று கொண்டிருந்த போது தாய் ஒரு குழந்தையை தூக்கிக் கொண்டு வந்து கொண்டிருந்தார். அது ஆங்கிலத்தில் அழுது கொண்டிருந்தது என்றேன். அவள் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். நாம் மேடாவிடத்திற்கு திரும்பி வரும்போது நான் உங்களை முறுக்கிட செய்வேன். அவர்கள் இந்த காரியத்தில் முறுக்கப்பட்டிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், கீழே பிடிக்கப்படுகின்றனர். அலிசியா கே கார்லைன், அலிசியா கே கார்லைன். அது ஒரு அழகான பெயர். நான் அதை விரும்புகிறேன். நீங்கள் அந்த சிறிய சகோதரியை இங்கே கொண்டு வருவீர்களா? ஓ சகோதரியே, நான் உங்களுடைய கரத்தையும் கூட அங்கே வைத்திருக்கிறேனா? பாருங்கள், உங்களுக்கு தெரியும், இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய பலியை கொண்டு வந்த போது நான் நேற்று பிரசங்கித்தேன். பாருங்கள், அவர்கள் தங்களுடைய கரங்களை அதன் மேல் வைப்பார்கள். ஏனென்றால் அவர்கள் தங்களுடைய பலிக்கு தங்களை அடையாளம் காட்டினர். உங்களுடைய குழந்தையின் மீது உள்ள உங்களுடைய கரங்கள் அப்பொழுது அந்த குழந்தையுடன் உங்களை அடையாளம் காட்டுகிறது. அது சரிதானே? நாங்கள் எங்களுடைய கரங்களை அதன் மேல் வைத்து இந்த சிறிய அலிசியா கேக்கிற்காக தேவருக்கு ஜபத்தில் எங்களை அடையாளம் காட்டுகிறோம். அது சரியா கார்லைல்? எங்கள் பரலோக பிதாவே, நாங்கள் இந்த சிறு பெண்மணியை உம்மண்டை எழுப்புகிறோம். தேவனே, இந்த சந்தோஷத்தின் இடம் இந்த குடும்பத்திற்கு அளிக்கப்பட்டுள்ளது. கத்தாவே, இந்த சிறு பெண்ணை ஆசீர்வதியும். இந்த அழகான சிறிய பெண்ணை நான் இங்கே இந்த காலையில் என்னுடைய கரங்களில் பிடித்து தாய் இந்த குழந்தையை கொண்டு வருகிறாள். நீர் அதை அவளிடத்தில் அளித்தீர். இப்பொழுது அவள் அதை உம்மிடம் கொடுத்துக் கொண்டிருக்கிறாள். கத்தாவே, அவளுடைய பிள்ளை தேவனுடைய போதனையில் வளர்க்கப்பட வேண்டும் என்ற அவளுடைய விசுவாசத்தையும் வாஞ்சையும் அது காண்பிக்கிறது. கத்தாவே, அவளை ஆசீர்வதியும். அவள் ஒரு நீண்ட மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்ந்து மேலும் நாளை ஒன்று இருந்தால் நாளைய தினத்தில் உமக்காக ஒரு மகத்தான ஊழியக்காரியாக இருப்பாளாக. அது வருகிற வீட்டை ஆசீர்வதியும். கத்தாவே, அதை அருளும். இப்பொழுது நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த அருமையான சிறு பெண்ணை பிரதிஷ்டைக்காக உம்மண்டை ஒப்புவிக்கிறோம். ஆமீன். இப்பொழுது அது ஒரு அழகான சிறிய நபர் அல்லவா? நீங்கள் அறிவீர்கள், ஒவ்வொரு தாயினுடைய குழந்தையும் பூமியில் உள்ள அழகான குழந்தையாக இருக்கிறது. அது சரி, அப்படித்தானே? தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாராக. மிகவும் இனிமையான ஒரு சிறு குழந்தை. அந்த விதமாக சுற்றிலும் என்னை கவனித்துக் கொண்டிருந்தேன். இப்பொழுது நான் என்னுடைய கரத்தை நிகழ வைத்துள்ளேன். இப்பொழுது நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் பாருங்கள். இதுவும் கூட என்ன ஒரு அழகான சிறு பெண். அவளுடைய பெயர் என்ன? லேத்தா. அலேத்தா ஆன், லேத்தா ஆன் ஃபார்மர். என்ன ஒரு அழகான சிறு பெண். லேத்தா, என்னோடு இங்கு வருவாயா? பார்த்தீர்களா? அது நல்லதுதான். இப்பொழுது அதுவும் கூட ஒரு அழகான சிறு பெண். அவளும் நன்றாக காணப்படுகிறாள். லேத்தா, நீ சபைக்கு செல்ல விரும்புகிறாயா? இப்பொழுது நம்முடைய கர்த்தர் நம்முடைய கரங்களில் இதை போன்ற சிறு நபர்களை எடுத்தார் என்று நான் யூகிக்கிறேன். இவர்கள் சகோதரிகளா? நான் இப்பொழுது இங்கே நின்று கொண்டிருக்கிறேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். நான் அதை எப்படி உணர்கிறேன், நான் என்ன கூறுகிறேன் என்று உங்களுக்கு புரிகிறதா? ஒரு விவாகம் அல்லது ஒரு பிரதிஷ்டை என்றால் என்ன? நீங்கள் தேவனுடைய பாதையில் நின்று கொண்டிருக்கிறீர்கள். ஓ, என்னை நடுங்க செய்கிறது. நாம் நம்முடைய தலைகளை வணங்குவோமாக. ஓ தேவனே, நாங்கள் இந்த காலையில் இந்த சிறிய லேத்தாளை கொண்டு வருகிறோம். பரலோக பிதாவே, நீர் லேத்தாளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் அவள் ஜீவியத்தினூடாக அவள் செய்கிற எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவள் நீண்ட மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழட்டும். அவளுடைய பெற்றோரை ஆசீர்வதி. கர்த்தாவே, தேவனை போற்றவும் அவரை ஆராதிக்கவும் அவள் ஒரு வீட்டில் வளர்க்கப்படுவாளாக. நாளை என்ற ஒன்று இருக்குமானால் அவள் தேவனுடைய ராஜ்யத்தில் ஒரு ஊழியக்காரியாக இருக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அவள் பிரயாணம் செய்யும் போது வியாதிகளையும் மற்ற காரியங்களையும் அவளிடத்தில் இருந்து விலக்கி வையும். உம்முடைய ராஜ்யத்தில் அவளை ஒரு மகத்தான ஆசீர்வாதமாக ஆக்குவீராக. நாங்கள் இந்த சிறு பெண்ணை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிரதிஷ்டைக்காக உம்மண்டை ஒப்புவிக்கிறோம். ஆமென். மிகவும் இனிமையான குழந்தை. ஓ, நான் சிறுநபர்களை நேசிக்கிறேன். ஆனால் நான் அவை முறிந்துவிடுமோ என்று நான் எப்பொழுதும் பயப்படுகிறேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அவைகள் மிகச்சிறியவை. அதே சமயத்தில் மனைவி என்னிடம், ஏன், என்னை விட அவர்களை உடைப்பது கடினமாக இருக்கும் என்று கூறினார். எனவே ஆம், அது உண்மை. அவைகள் மிகவும் சுறுசுறுப்பானவை என்பதை நீங்கள் அறிவீர்கள். இப்பொழுது சுகவீரமான யாராவது தங்களுக்காக ஜபம் செய்யப்பட வேண்டும் என்று விரும்புகிறார்களா? அது ஒரு சிறப்பு வகை ஜபமாகவோ அல்லது அது போன்ற ஒன்றாகவோ நாங்கள் உங்களுக்காக ஏறெடுக்கலாமா? சரி சகோதரியே, நீங்கள் இங்கே வந்து நின்றால் நலமாயிருக்கும். சரி, நாம் இந்த காரியங்களை பெற்றுக் கொள்ள விரும்புகிறோம். எனவே நாம் நம்முடைய கிறிஸ்துமஸ் செய்தியில் ஒரு சிறிதளவு இணைக்கப்பட்டிருந்தால் அது சரியாயிருக்கும். சரி ஐயா, இப்பொழுது நாம் இப்பொழுது நம்முடைய தலைகளை வணங்குவோம். சகோதரன் நெவில், நீங்கள் என்னோடு முன்னோக்கி நடப்பீர்களா? எங்கள் பரலோக பிதாவே, இந்த கிறிஸ்துமஸுக்கு முந்தின நாள் அங்கே எங்களுடைய மகத்தான பாவ மன்னிப்பிற்கும் சுகவீனத்திற்கும் எங்களுக்காக ஒரு பலியாகும்படி இந்த உலகத்தில்
பிறந்தேன்.
நாங்கள் எங்களுடைய சகோதரியை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களுடைய கரங்களை அவள் மேல் வைத்து, நீ என்ன செய்ய சொன்னீரோ அதை அப்படியே செய்யும்படிக்கு கொண்டு வருகிறோம். வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். அவளுடைய சுகமளித்தலுக்காக நாங்கள் இதை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செய்கிறோம். ஆமென். சகோதரன் காவலை அழைக்கவா? ஓ அது சரியா. சகோதரியே, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? இப்பொழுது நாம் மீண்டும் நம்முடைய தலைகளை வணங்குவோம். எங்கள் பரலோக பிதாவே, நாங்கள் இங்கே சர்வ வல்லவரின் பிரசன்னத்தில் நிற்கையில் ஒரு துரதிருஷ்டம் ஏற்பட்டுள்ள எங்களுடைய சகோதரிக்காக ஜபிக்கிறோம். அவளுடைய கண்களை குண்டாக்கும் ஏதோ ஒரு காரியம் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் கர்த்தாவே, நீர் மோசேயினிடத்தில் கூறினது போல மனுஷனுடைய கண்ணை சிருஷ்டித்தது யார்? சிருஷ்டிகராகிய மகத்தான யெகோவா ஒருவர் மாத்திரமே உதவி செய்ய முடியும். எனவே பரலோக பிதாவே, நாங்கள் இதை எங்களுடைய இருதயங்களில் விசுவாசிக்கையில் நாங்கள் ஜெபித்து நாங்கள் அவளை உம்மிடம் கொண்டு வருகிறோம். எங்களுடைய விசுவாசம், நாங்கள் விசுவாசத்தினாலே தேவனுடைய மகத்தான பொன் பலிபீடத்தண்டை வந்து அங்கே ரத்தம் தோய்ந்த பலியாகிய கிறிஸ்து பீடத்தின் மேல் கிடக்கிறார். ஏசாயாவின் புத்தகம் 53:5. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் வாக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று கூறப்பட்டுள்ளது. இப்பொழுது நாங்கள் எங்களுடைய விசுவாசத்தை அவளுடைய விசுவாசத்தோடு உம்முடைய பீடத்தின் மேல் வைத்து, இந்த குருட்டுத்தன்மை எங்களுடைய சகோதரியை விட்டு நீங்க வேண்டும் என்றும், அவள் தேவனுடைய கனத்தையும் மகிமையையும் காணும்படியாக அவளால் பார்வையடைய வேண்டும் என்றும் இயேசுவின் நாமத்தில் கேட்டுக் கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன். சகோதரியே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சகோதரர் காபல், ஓ ஆம், பாரிஸ் ரீட்ஹெட், ஆம் ஆம் ஐயா, நல்லது. இப்பொழுது என்னுடைய நண்பர் ஒருவரை சந்திக்கும்படியாக நம்முடைய சகோதரன் காபலின் ஊழியத்திற்கான அபிஷேகத்திற்காக நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். நான் அவரோடு நியூயார்க்கில் பணிபுரிந்தேன். பாரிஸ் ரீட்ஹெட், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற என்னுடைய வீட்டிற்கு வந்த ஒருவர். அவர் சூடான் ஊழியத்தில் செய்ய வேண்டிய ஒரு காரியமாக இருந்ததல்லவா? அற்புதமானது. அப்படியானால் நீங்கள் லூயிவில்லை விட்டு செல்ல போகிறீர்கள். ஓ என்ன, லூயிவில்லிருந்து வந்துள்ள சகோதரன் காபல் அவர்கள் பிரிந்து செல்வதை நாங்கள் வெறுக்கிறோம். சகோதரனே, உங்களுடைய இருதயம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. என்ன, நான் எப்பொழுதும் சகோதரன் காபலை நினைவு கூறுவேன். இந்த விலையேறப்பட்ட சகோதரன் தேவனுடைய பரிசுத்தவான். அவரோடு என்னுடைய முதல் தொடர்பை நான் நினைவு கூறுகிறேன். அவர் மறிக்கும்படியாக ரத்தம் பீரிட்டுக் கொண்டிருந்தது. சகோதரருக்குள்ளே அவருடைய மகத்தான பெயரை நான் அறிவேன். நான் அங்கு சென்றேன். அங்கே மருத்துவமனையில் சகோதரர்கள் நின்று கொண்டிருந்தனர். நான் என்னை போன்ற ஒரு சிறு பையன், நான் உள்ளே செல்ல வெட்கமடைந்தேன். எனவே நான் மருத்துவமனை கூடத்தில் வெளியே இருந்த குளிர்மான கடைக்கு பின்னால் முழங்காற்படியிட்டு அவருக்காக ஜெபித்துவிட்டு திரும்பிச் சென்றேன். மீண்டும் தொலைபேசி ஒலித்தது. நீங்கள் சகோதரன் காபிலை பார்க்க வரவில்லையே என்றனர். நான் அங்கு சென்றேன். அவர்கள் அவருடைய மூக்கில் ஏதோ ஒரு அறுவை சிகிச்சை செய்து ஏதோ ஒன்றை வெட்டி துண்டித்து அவர் மறித்து போகும்படியாக ரத்தம் கசிந்து கொண்டிருந்தது. அங்கே முடங்கார்படியிட்டு ஜெபித்தேன். அது உடனடியாக நின்றது. எங்கள் பரலோக பிதாவே, அவர் உம்முடைய ஊழியக்காரனாயிருக்கிறார். இப்பொழுது அவர் எங்கள் மத்தியிலிருந்து நகர்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் கர்த்தாவே, நாங்கள் இன்னமும் இணைந்திருக்கிறோம். எங்கள் இதயங்கள் இப்பொழுது இருப்பது போல ஒன்றோடு ஒன்றாக எப்போதும் துடிக்கும் என்று நான் ஜெபிக்கிறேன். பிதாவே, உம்முடைய மகத்தான ஊழியக்காரனுக்கு உதவி செய்ய அங்கே செல்லும் என் சகோதரனை ஆசீர்வதிக்குமாறு உம்மிடம் வேண்டுகிறேன். சகோதரன் பாரிஸ் ரீட்ஹெட் பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர். எல்லா அடிப்படைவாதிகளும் என்ன கூறினாலும் பொருட்படுத்தாமல் எப்படியும் அவர் இன்னமும் தேவனை விரும்புகிறார். சகோதரன் காபிலை ஆசீர்வதியும். கர்த்தாவே, அவர்களுடைய முயற்சிகளிலும் உமக்கான அவர்களுடைய பணியில் அவர்களை ஒருமித்து ஆசீர்வதியும். பவுல் சீலாவை போன்ற ஒரு குழுவாக பணியாற்றுவார்களாக. கர்த்தாவே, இதை அருளும். அவருக்கு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை அளியும். அவர் அந்த இடத்தை கண்டறிய அவர் இயங்கியும் முயன்றும் அழுத்தியும் தள்ளியும் பார்த்தார். அங்கே கர்த்தாவே, நீர் உண்மையாகவே அவரை நிரப்பி அவருக்காக மகத்தான காரியங்களை திறந்து கொடுக்க முடியும். கர்த்தாவே, நீர் அவரை பயிற்றுவித்து இந்த நேரத்திற்காக ஜெபித்த நேரம் இதுவாகவே இருப்பதாக. கர்த்தாவே, ஏனென்றால் நாங்கள் சாயங்கால நேரத்தில் இருக்கிறோம். கர்த்தாவே, அவருடைய சரீரத்தை பலப்படுத்தும். அவருக்கு பெல்லன் தேவை. இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின வல்லமை அவருடைய சரீரத்திற்கு சுகத்தை கொண்டு வருவதாக. மறுவப்படுத்தும் வல்லமையை இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமையில் அவர் செல்வாராக. நாங்கள் அவரை ஆசீர்வதிக்கிறோம். சகோதரன் காபல், கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சகோதரர் பாரிஸுக்கு என் வாழ்த்துக்களை தெரிவியுங்கள். நான் உங்கள் அனைவரையும் பின்னர் சந்திப்பேன் என்று நம்புகிறேன். நான் வெளிநாட்டிற்கு செல்கிறேன், இந்தியாவிற்கு. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சகோதரியே, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? சகோதரனே, உங்களுக்கு நன்றி. கத்தராகிய இயேசுவே, நாங்கள் இந்த சிறு பெண்மணியை கொண்டு வரும்போது எங்களுடைய கரங்களை அவள் மேல் வைத்து அவளோடு எங்களை இணைத்துக் கொண்டு பலியை குறித்து நீர் அதை வாக்குத்தம் செய்திருக்கிறீர் என்பதை அறிந்து நான் அவளுடைய சுகமணித்தலுக்காக இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன். ஆமேன். இங்கே தொங்கின தோளோடும் நரைமுடியோடும் நின்று கொண்டிருக்கிற இந்த தாய் அவள் வரப்போகும் உலகத்திற்காக உறைந்திருப்பதை காண்பிக்கிறது. தேவனே, எங்கள் கர்த்தராகிய இயேசுவை கல்லறையிலிருந்து எழுப்பின வல்லமை நாங்கள் எங்கள் கரங்களை அவள் மீது வைக்கையில் அவளோடும் கிறிஸ்துவோடும் எங்களை இணைத்துக் கொண்டு கல்லறையிலிருந்து அவரை எழுப்பின வல்லமை இயேசுவின் நாமத்தில் அவளுடைய சரீரத்தை குணப்படுத்துவதாக. என் சகோதரியே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பரலோக பிதாவே, அதே போல நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் சகோதரியின் மேல் கரங்களை வைக்கும் போது தேவனுடைய மகிமைக்காக அவள் சுகமடைவாளாக. ஆமேன். கிருபையுள்ள பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் எங்கள் சகோதரியின் மேல் கரங்களை வைக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தேவனுடைய மகிமைக்காக அவள் சுகமடைவாளாக. ஆமீன். சகோதரியே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பரலோக பிதாவே, நாங்கள் எங்களுடைய கரங்களை இங்கே எங்களுடைய சகோதரன் மீது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவருடைய சுகமடைத்தலுக்காக வைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் அவர் சுகமடைவாராக. எங்கள் பரலோக பிதாவே, எங்களுடைய சகோதரிகளில் ஒருவள் கூட்டத்தில் இருப்பதற்காக வெகு தூரம் பிரயாணம் செய்கிறாள். ஆனால் அவள் இந்த காலையில் நிற்கிறாள். கர்த்தாவே, சுவிசேஷத்தில் நாங்கள் எங்கள் கரங்களை ஒருவருக்கொருவர் மற்றும் அவள் மீது வைத்து எங்களை இணைத்துக் கொள்கிறோம். பரலோகத்தின் தேவன் அதை கண்டுகொள்வாராக. அங்கே பூமியின் மேல் இரண்டு அல்லது மூன்று பேர் ஒருமனப்பட்டிருந்தால் என்று கூறுகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இங்கே நாங்கள் மூன்று பேர் சேர்ந்து நிற்கிறோம். கர்த்தாவே, இயேசுவின் நாமத்தில் அவளை சுகப்படுத்தும். அவ்வாறே கர்த்தாவே, எங்குள்ள எங்கள் சகோதரியின் மேல் நாங்கள் எங்கள் கரங்களை வைக்கிறோம். நாங்கள் ஒப்புக்கொள்ளுகிறபடி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவள் சுகமடைவாளாக. பரலோக பிதாவே, அவருடைய அற்புதமான கிறிஸ்துவ வாழ்க்கை. மனைவிக்கு புற்றுநோய் உள்ளது. ஓ தேவனே, அவர் அவளுக்காக நிற்கிறார். கிறிஸ்து அவளுக்காக நிற்கிறார். இப்பொழுது பிசாசே, நீ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவளை விட்டு போ. சகோதரனே, அதை விசுவாசியுங்கள். இது இங்கே கீழே அடிக்கப்பட்ட ஒரு முளை. இந்த நாளை நினைவில் கொள்ளுங்கள். எங்கள் பரலோக பிதாவே, கர்த்தாவே, இது எங்களிடத்தில் வருகிற எங்கள் சகோதரி. அவள் ஒரு உதாரணமான ஜீவியமாக ஜீவிக்கிறாள். அவள் தன்னுடைய சுகமளித்தலுக்காக வருகிறாள். நாங்கள் எங்களுடைய இருதயங்களையும் கரங்களையும் உம்மோடு இணைத்து கர்த்தாவே, நாங்கள் இந்த ஆசீர்வாதத்திற்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். உம்முடைய ஊழியக்காரியாகிய கர்த்தாவே, எங்களுடைய சகோதரி ரைசட் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை நேரத்தில் வந்திருக்கிறாள். இயேசுவின் நாமத்தில் அவள் சுகமடையட்டும். ஆமென். பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த காலையில் இந்த அருமையான சிறு பெண்ணை நாங்கள் கொண்டு வருகிறோம். நாங்கள் எங்களுடைய கரங்களை அவள் மீது வைத்து அவளுடைய சுகத்தை இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். எங்கள் பரலோக பிதாவே, நாங்கள் வந்து அந்த மகா பரிசுத்த நாமத்தில், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களுடைய சகோதரியின் மேல் கரங்களை வைக்கிறோம். தேவனுடைய மகிமைக்காக அவள் சுகமடைவாளாக. எங்கள் பரலோக பிதாவே, நாங்கள் இன்றைக்கு எங்களுடைய சகோதரியை உம்மிடம் கொண்டு வரும்போது உம்முடைய கிருபையின் ஒரு வெற்றி சின்னம். நீர் இந்த ஸ்திரீக்கு எப்படிப்பட்டவராய் இருந்து வந்திருக்கிறீர்! அநேக ஆண்டுகளுக்கு முன்பு புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு ஒரு சில மணி நேரங்கள் மட்டுமே உயிர் வாழ இருந்த நிலையில் அவள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசித்தாள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னவெல்லாம் தவறாக இருந்தாலும் கர்த்தாவே, இன்றைக்கு அவளை சுகப்படுத்தும். ஆமென். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்கள் பரலோக பிதாவே, எங்கள் சகோதரியும் தேவனுடைய கிருபையின் ஒரு வெற்றி சின்னமாகவும் கூட இருப்பதால் நிர்பாக்கியமுள்ள பரிதாபமான போதைக்கு அடிமையாகி குடிகாரியாகி இப்பொழுது முழுமையடைந்த ஒரு அழகான பெண்மணியாக நிற்கிறாள். கர்த்தாவே, என்னே ஒரு சுகமளித்தல். அப்பொழுது அவருடைய இருதயம் பாதிக்கப்பட்டுள்ள மற்றவர்களுக்காக கொழுந்துவிட்டு எரிகிறது. ஏனென்றால் ஒரு மகத்தான சுகமளிப்பவர் ஒருவர் இருக்கிறார் என்பதை அவள் அறிந்திருக்கிறாள். பிதாவே, அவள் இப்பொழுது மூன்று வெவ்வேறு பெயர்களை பேசினாள். எங்குள்ள நம்முடைய சகோதரனுடனும் நம்முடைய போதகருடனும் கர்த்தராகிய இயேசுவோடும் என்னை இணைத்துக் கொண்டு நான் ஜெபிக்கிறேன். அவருடைய மகிமையான நாமத்தில் இந்த மூன்று ஜனங்களும் தேவனுடைய ராஜ்யத்திற்காக ஒப்புவிக்கப்படுவார்களாக. ஆமேன். சகோதரனே, உங்களுக்கு நன்றி. மகிமையான பிதாவே, இப்பொழுது நாங்கள் எங்களுடைய சகோதரன் வே மீது கரங்களை வைத்துக் கொண்டிருக்கிறோம். அவர் மூன்று காரியங்களை கேட்கிறார். கர்த்தாவே, அவைகளை நீர் அறிந்திருக்கிறீர். அது எழுதப்பட்டிருக்கிறது என்று நாங்கள் விசுவாசிப்போம். வேதம் எல்லாவற்றையும் என்று கூறுகிறது என்பதை அறிவோம். ஆகையால் பரலோக பிதாவே, அதாவது இதை அவர் கேட்டிருக்கிறபடியால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவருக்கு வெளிப்படுத்தப்படட்டும். ஆமேன். மகிமையான பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் நாங்கள் எங்கள் சகோதரன் மேல் கரங்களை வைக்கிறோம். தேவனுடைய மகிமைக்காக அவருடைய சுகமளித்தலுக்காக வேண்டிக் கொள்கிறோம். பிதாவே, இயேசுவின் நாமத்தில் இதை அருளும். ஆமேன். பரலோக பிதாவே, எங்களுடைய சகோதரியின் மேல் நாங்கள் எங்களுடைய கரங்களை தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தமாக வைத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவர் செய்யும்படி கூறினதற்கு கீழ்ப்படிய வேண்டும். இயேசுவின் நாமத்தில் அவள் சுகமடைவாளாக. ஆமேன். சகோதரியே, உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிதாவாகிய தேவனே, அவ்வாறே எங்களுடைய சகோதரன் மீது நாங்கள் எங்களுடைய கரங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வைத்து தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தமாக நீர் அவரை சுகப்படுத்துவீராக. ஆமேன். ஏன் சகோதரனே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சகோதரி ஆர்டன் பிரைட், பரலோக பிதாவே, சகோதரி ஆர்டன் பிரைட்டை நீர் சுகப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் அவளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அதை அருளும். அவளுடைய வேண்டுகோள் அது அவளுக்கு அளிக்கப்படுவதாக. எங்கள் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன். கர்த்தராகிய இயேசுவே, எங்கள் சகோதரன் மேல் கரங்களை வைத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவருடைய விண்ணப்பம் அருளப்படுவதாக. என் சகோதரனே, இதை விசுவாசி. பரலோக பிதாவே, நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த சிறு பையன் மீது கரங்களை வைத்து நாங்கள் இந்த காலையில் விசுவாசத்தினால் ஒன்று சேர்ந்து நிற்கையில் நாங்கள் இந்த குழந்தையை உம்மிடம் கொண்டு வருகிறோம். தேவனுடைய ஆசீர்வாதங்கள், கிறிஸ்துவின் சுகமளிக்கும் வல்லமை, இயேசுவின் நாமத்தில் அவருடைய சிறிய சரீரத்தில் வெளிப்படுவதாக. ஆமேன். பிதாவாகிய தேவனே, அவரை கொண்டு வரும் இந்த அருமையான தந்தையின் மேல் நீர் உம்முடைய சுகமளிக்கும் வல்லமையை இயேசுவின் நாமத்தில் வெளிப்படுத்த வேண்டும் என்றும் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். என் சகோதரனே, உன்னை ஆசீர்வதிக்கிறேன். பரலோக பிதாவே, சகோதரி பெக்கின்பாக் தேவையுள்ள எங்களுடைய உன்னதமான சகோதரி என்ற முறையில் கர்த்தாவே, நீர் அவளுக்கு எவ்வளவு கிருபையாய் இருந்து வருகிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களின் தொடர்ச்சி அவளுடைய இதயத்திற்குள் பாய்ந்தோட வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அவள் கடந்து வந்திருக்கிற எல்லா சுகவீனத்தையும் துக்கத்தையும் கிறிஸ்துவின் வல்லமை அவளுக்கு 100 மடங்காக திரும்ப அளித்து கர்த்தாவே, இயேசுவின் நாமத்தில் அவளுடைய அன்பார்ந்தவர்களை அவளை முற்றிலும் சுகமாக்குவதாக. ஆமீன். உங்களை ஆசீர்வதிப்பாராக. பரலோக பிதாவே, நாங்கள் எங்கள் சகோதரன் மீது கரங்களை வைத்து இயேசு கிறிஸ்துவின் வல்லமை அவரை சுகமாக்கி இந்த கிறிஸ்துவின் பிள்ளையின் நாமத்தினூடாக நாங்கள் இந்த நேரத்தின் கொண்டாட்டத்தில் இருக்கிறோம். ஆமேன். கிருபையுள்ள தேவனே, நாங்கள் எங்களுடைய கரங்களை உம்முடைய ஊழியக்காரியாகிய எங்களுடைய சகோதரியின் மேல் வைக்கும் போது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய மகிமைக்காக அவள் சுகமடைவாளாக. கர்த்தாவே, நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் சகோதரியின் மேல் கரங்களை வைக்கிறோம், அவள் சுகமடைவாளாக. ஆமேன். பரலோக பிதாவே, நாங்கள் இங்கே எங்கள் சகோதரியின் மேல் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கரங்களை வைக்கிறோம், தேவனுடைய வல்லமை அவளை சுகமடை செய்வதாக. ஆமேன். கர்த்தராகிய இயேசுவே, நாங்கள் தேவனுடைய மகிமைக்காக இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறபடியால் எங்கள் சகோதரியின் வேண்டுகோளை அருளும். எங்கள் பரலோக பிதாவே, எங்களுடைய சிறிய சகோதரி இத்தனை ஆண்டுகளாக இன்னமும் எங்களோடு இருப்பதை நாங்கள் காண்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் அவளுடைய வேண்டுகோளை இயேசுவின் நாமத்தில் அவளுக்கு அளிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர், தேவன் சர்வ வியாபியாக சமுத்திரங்களை கடந்து இங்கே எங்கும் இருக்கிறார். தேவன் இன்று காலை நார்வேயில் அவரை சுகமாக்குவார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? என்ன, உங்களுடைய மகளுக்கும் உங்களுடைய தகப்பனாருக்கும் இரட்சிப்புக்கு நீங்கள் அவர்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறீர்கள்? கர்த்தாவே, நீர் அந்த சிறு பெண்மணியை காண்கிறீர். அவளுடைய வேண்டுகோள்களை நீர் அறிந்திருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிவோம். நீர் அவளுடைய சத்தத்தை கேட்டீர். அவள் இங்கே நின்று கொண்டிருக்கிறாள் என்பதை நீர் எப்படி அறிவீர்? நீர் அதை அறியாமல் ஒரு அடைக்கலான் குருவி கூட வீதியில் விட முடியாது. ஆகையால் நீர் இந்த வேண்டுகோளை அறிந்திருக்கிறீர் என்பதை நான் அறிவேன். எனவே நாங்கள் இந்த காரியங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அடைக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக அவைகள் அவளுக்கு அருளப்படுவதாக. பரலோக பிதாவே, அறுவை சிகிச்சை செய்யப்படவிருக்கும் அயோத்தியத்தில் உள்ள அவருடைய தாயாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனே உதவி செய்யும். கர்த்தாவே, நாங்கள் இன்னும் ஏதாகிலும் செய்ய முடிந்தால் அதை என்னிடத்திலோ அல்லது வேறு யாரிடத்திலோ கூறும். இந்த நாளுக்கு முன்னர் நம்முடைய சகோதரனுக்கு ஆறுதல் அளிக்க வேண்டும். பிதாவே, இதை அருளும். நான் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன். ஆமேன். கர்த்தாவே, நாங்கள் எங்கள் சகோதரியின் மேல் கரங்களை வைக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீர் அவளை சுகப்படுத்தி அவளை சுகப்படுத்துவீராக. ஆமேன். பரலோகத்தின் தேவன் அவளுடைய வேண்டுகோளை அருள்வாராக. இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். சகோதரியே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் தான் சகோதரி மார்கரெட். ஆம், சரி. கர்த்தராகிய இயேசுவே, எங்களுடைய சகோதரிக்காக நான் ஜெபிக்கிறேன். அவளுடைய கணவர் அவளுக்காக நிற்கிறார். அவர்கள் எப்படியாய் போராடுகிறார்கள், எப்படியாய் நீர் உம்மை அவர்களுக்கு வெளிப்படுத்தி தேவனே உம்மை அவர்களுக்கு காண்பித்திருக்கிறேன். நான் மிகவும் நன்றியுள்ளவனாய் இருக்கிறேன். கர்த்தாவே, அவருடைய மனைவி குணமடைய அருள் புரியும். எங்கள் விலையேறப்பட்ட சகோதரி இயேசுவின் நாமத்தில். பரலோக பிதாவே, இந்த சகோதரன் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வேண்டுகோள், கர்த்தாவே, இந்த நிலைமைகளை குறித்த எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர். நான் உம்முடைய ஊழியக்காரனுக்காக ஜெபிக்கிறேன். தேவனே, அவர் பேசிக்கொண்டிருக்கிற சரீரங்களின் சுகமளித்தலுக்காக அருளும். இப்பொழுது நான் கேட்டதை காட்டிலும் நீர் அந்த வேண்டுகோள்களுக்கு செவி கொடுத்திருக்கிறேன். எனவே நான் என்னுடைய இதயத்தை திறந்து உம்முடைய பலிபீடத்தின் மேல் வேண்டிக் கொள்கிறேன். இங்குள்ள என்னுடைய சகோதரனோடு என்னுடைய ஜெபத்தை வைக்கிறேன். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் அதாவது அவைகள் பதிலளிக்கப்படும். ஆமேன். பரலோக பிதாவே, எங்கள் சகோதரியின் வேண்டுகோள்களுக்காக நாங்கள் கரங்களை அவள் மேல் வைக்கிறோம். அது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவளுக்கு அருளப்படுவதாக. ஆமீன். சகோதரியே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தாவே, நாங்கள் எங்களுடைய சகோதரியின் வேண்டுகோளுக்காக அவள் மேல் கரங்களை வைக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அது அருளப்படுவதாக. பிதாவாகிய தேவனே, எங்குள்ள எங்களுடைய சகோதரனின் மேல் அவருடைய வேண்டுகோள் கர்த்தாவே அவருக்கு அளிக்கப்படுவதாக. இத்தனை ஆண்டுகளாக அவர் உமக்கு சேவை செய்ய முயன்று வருகிறார். கடினமாக இருந்தாலும் அவர் இன்னமும் சரியாக நிற்கிறார். தேவனே, அவர் உமக்கு இந்த காலையில் பலிபீடத்தின் கொம்பை பற்றி பிடித்து இங்கே பக்கவாட்டில் உள்ள முளையை கீழே இறக்குவாராக. இதுவே அது வருகிற வேலையாய் இருக்கிறது. அதை அருளும். இயேசுவின் நாமத்தில் அவருடைய மனைவி மற்றும் பேரப்பிள்ளைக்காக இந்த வேண்டுகோள் அருளப்படுவதாக. சகோதரன் புருஸ்டர், தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதை விசுவாசியுங்கள். எங்களுடைய பரலோக பிதாவே, இந்த காலையில் இங்கே நின்று கொண்டிருக்கிற இந்த சிறு தாயார் அநேகருக்கு ஒரு தாயை போன்று இருந்து வருகிறாள். இப்பொழுது கர்த்தாவே, அவள் தன்னுடைய அன்பார்ந்தவர்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறாள். அவள் அதை கேட்டுக் கொண்டிருக்கிறாள். எல்லோரும் ஒன்று சேர்ந்து நாங்கள் அதை விசுவாசிக்கும்படியாக ஒரு குழுவாக நம்முடைய கரங்களை அவள் மீது வைக்கிறோம். எங்களுடைய இருதயங்கள் உம்முடைய பீடத்திற்கு முன்பாக அவள் கேட்கும் இந்த வேண்டுகோளை இயேசுவின் நாமத்தில் அருளும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். தேவனே, இந்த நேரத்தில் அவருடைய இருதயத்தில் உள்ள ஜனங்கள் ஒவ்வொருவருக்காகவும் அவர் நின்று கொண்டிருக்கிறதை நீர் அறிவீர். கர்த்தாவே, நாங்கள் எங்களை அவரோடு வைத்துள்ளோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவருடைய விண்ணப்பம் அருளப்படுவதாக. ஆமேன். ஓ தேவனே, நாங்கள் சகோதரி ஹேட்டியை அறிவோம். தேவனே, நாங்கள் எங்களுடைய கரங்களை அவள் மீது வைக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் அவளோடு இருந்து அவளுடைய இதயத்திற்கு திரும்ப வெளிப்படுத்தும்படி அருள் புரியும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் அவருடைய விலையேறப்பெற்ற பையன்களை அவர்கள் இருவரையும் குறித்து நினைத்து பார்க்கிறோம். அந்த நாளில் அந்த அறையில் ஒரு சிறிய தாழ்மையான வீட்டில் அமர்ந்திருந்ததை குறித்து நான் நினைக்கிறேன். நீர் அவளிடம் அவளுக்கு என்ன கேட்க வேண்டுமோ கேட்க சொல், பிறகு வார்த்தையை சொல் என்று கூறினீர். அவள் கேட்டாள். தேவனே, நீர் இந்த ஜனங்களுக்காக அக்கறை கொண்டிருக்கிறீர் என்பதை நான் அறிவேன். எனவே நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவள் மீது கரங்களை வைக்கையில் அவளுடைய வேண்டுகோள் அருளப்படுவதாக. தேவனாகிய கர்த்தாவே, நாங்கள் எங்களுடைய சிறிய சகோதரியின் மேல் கரங்களை வைக்கையில் இந்த வளவளப்பான சாலைகள் மற்றும் காரியங்களினூடாக காரோட்டி இங்கு வர முயற்சிக்கின்றன. நீர் அதை குறித்த எல்லாவற்றையும் அறிவீர். கர்த்தாவே, நான் என்னுடைய கரங்களை அவள் மீது வைக்கையில் நான் அவளுக்காக ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவள் கேட்டுக்கொண்டதை பெற்றுக்கொள்வாளாக. ஆமேன். எங்கள் பரலோக பிதாவே, இந்த சகோதரனை கர்த்தாவே, ஒருமுறை அவர் எவ்வளவு உறுதியாக இருந்தார். அந்த பழைய சிகரெட்டுகளும் மற்றவைகளும் அவரை கட்டி போட்டிருந்தன. அவருக்கு ஒரே ஒரு நேர்காணல் கிடைப்பதற்கு அவர் காத்துக்கொண்டே இருப்பார். நீர் எங்களுக்கு ஒன்றையும் கூறமாட்டீர், அவர் மற்றொன்றை பெற்றுக் கொள்வார். நீர் காத்துக்கொண்டே இருப்பீர், நீர் எங்களுக்கு எதையும் கூறமாட்டீர். முடிவிலே ஒரு காலையில் அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கையில் இதோ அது வந்தது. அப்பொழுது எல்லாம் முடிந்து விட்டது. கர்த்தாவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் உண்மையா இருக்கிறீர். உம்முடைய வார்த்தைகள் ஒருபோதும் தவறுவதில்லை. அவர் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைவார்கள் என்றார். இப்பொழுது கர்த்தாவே, அவர் இந்த காலையில் மூன்று வேண்டுகோள்களோடு வருகிறார். ஒரே தேவனில் செய்யப்பட்ட ஒரு திருத்துவ உத்தியோகத்தின் வாக்குதத்தோடு நாங்கள் மூன்றாக நிற்கிறோம். அந்த ஒரே உண்மையான ஜீவனுள்ள தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவருடைய விண்ணப்பம் அவருக்கு அளிக்கப்படுவதாக. ஆமேன். சகோதரனே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் என்னே, கத்தாவே, நீர் இந்த விண்ணப்பங்களுக்கு செவிகொடும். கத்தாவே, அவர்களுக்கு எப்படி பதில் சொல்ல வேண்டும் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். எனவே நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் சகோதரி பேக்கர் மீது கைகளை வைத்து சுகமளித்தலுக்காக நாங்கள் எங்களுடைய விண்ணப்பங்களை அவளுடைய விண்ணப்பங்களோடு சமர்ப்பிக்கிறோம். ஆமீன். என் சகோதரியே, உன்னை ஆசீர்வதிப்பாராக. பரலோக பிதாவே, இந்த அருமையான சகோதரன் மீது நான் கரங்களை வைக்கையில் இன்றைக்கு ஆரோக்கியத்தின் காட்சியை போன்றே காணப்படுகின்றன. ஆனால் சில சமயங்களில் அது வஞ்சிக்கத்தக்கதாக இருக்கிறது. ஆகையால் அவருடைய இருதயத்தில் என்னவா இருந்தாலும் அவருடைய வேண்டுகோளை நீர் அருள வேண்டும் என்று நான் ஜபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் அவர் கேட்டதை அவருக்கு கொடும். ஆமென். பரலோக பிதாவே, நாங்கள் எங்களுடைய சகோதரியின் மேல் கரங்களை வைத்து கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் நீர் உம்முடைய மகிமைக்காக அவருடைய வேண்டுகோளை அவளுக்கு தருவீர். ஆமீன். கர்த்தராகிய இயேசுவே, நாங்கள் எங்களுடைய சகோதரன் மேல் கரங்களை வைத்து அவருடைய வேண்டுகோள்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் அவர் மீது கரங்களை வைக்கையில் நாங்கள் இதை அடையாளம் காட்டுகிறோம். நாம் நம்மை இணைத்துக் கொள்கிறோம். இந்த ஐக்கியத்தில் நாங்கள் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமீன். என் சகோதரனே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிதாவாகிய தேவனே, எங்களுடைய சகோதரியோடும் கூட நாங்கள் அபிதமாகவே செய்தோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவளுடைய வேண்டுகோளை அவள் பெற்றுக் கொள்வாளாக. என் சகோதரியே, உன்னை ஆசீர்வதிப்பாராக. தேவனே, எங்கள் வெளியேறப்பட்ட சகோதரன் அன்றொரு நாள் கொல்லப்பட்டிருக்கலாம், ஆனால் நீர் அவருக்காக ஆயத்தமாக வைத்திருக்கவில்லை. எனவே தேவனே, நீர் அவருடைய வேண்டுகோளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவருக்கு தர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆமீன். அதை எப்படி விசுவாசிக்க வேண்டும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். எங்கள் பரலோக பிதாவே, எங்களுடைய சிறிய பதட்டமான சகோதரி முன்னோக்கி வரும்போது கர்த்தாவே, அவருடைய துன்பங்கள் அநேகமாக இருந்து வருகின்றன என்பதை அறிந்திருக்கிறேன். ஆனால் நீர், நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், ஆனால் அவைகள் எல்லாவற்றிலும் தேவன் அவனை விடுவிப்பார் என்று வாக்குறுத்திருக்கிறேன். கர்த்தாவே, அவளுக்கு இந்த விடுதலை மிகவும் தேவைப்படுகிறது. நாங்கள் அவள் மீது கரங்களை வைத்து இந்த பொல்லாங்கை கண்டிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய பொன் பலிபீடத்தின் மேல் தேவனுடைய வல்லமை அவளை எழுச்சியடைய செய்து அவளை சுகமாக்குவதாக. சரி, நீங்கள் எல்லோரும் தங்கியிருக்க போகிறீர்கள். நீங்கள் இவ்வளவு நேரமும் அங்கே பின்னால் உட்கார்ந்து கொண்டிருந்தீர்களா? ஆம், நான் உங்களை காணவில்லை. ஓ, நீங்கள் இங்கே இருக்கிறீர்கள். வியப்பொன்றுமில்லை. இது அழைக்கப்பட்ட ஒரு மனிதன். அவர்கள் அவரை மைனர் என்று அழைக்கிறார்கள். அதுதான் அவனுடைய பெயர். ஆனால் இந்த ஒரு முறை மட்டும் மைனர் ஒரு பெரியவராக இருக்கிறார். நீங்கள் எதை வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் கூறலாம். சகோதரன் மைனர் ஆர்கன்பிரைட் முழு சுவிசேஷ வர்த்தக புருஷர்களில் ஒருவர். இந்த மாபெரும் இயக்கத்தை உதவி கண்டறிந்தவர்களில் ஒருவர். எல்லா மனிதரையும் அடையாளம் கண்டுகொள்ளும்படியாக நாம் ஒன்று சேர்ந்து கிரியை செய்ய முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம். அவர்கள் எந்த ஸ்தாபனத்தில் இணைந்திருந்தாலும் ஸ்தாபனமாக இருந்தாலும் நாம் யாவரும் கிறிஸ்துவுக்குள் சகோதரர்களாயிருக்கிறோம். அன்று நாள் அவர் ஒரு சிறு காரியத்தை கூறினார். அவர் அங்குள்ள ஒரு சட்டமன்ற மேலவை உறுப்பினருக்கு அல்லது அதுபோன்ற ஒருவருக்கோ எழுதினார். அது முற்றிலும் அற்புதமாக இருந்தது. மேலும் தான், நீங்கள் அதை எழுதி வைக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நீங்கள் சபைக்கு வந்து இதை கூற வேண்டும் என்று விரும்புகிறேன் என்றேன். அவர், நான் அதை ஏற்கனவே கூறிவிட்டேன் என்றார். எனவே நாம் அதை இங்கே ஒலிநாடாவில் பதிவு செய்துள்ளோம். சகோதரர்களே, நான் அதை ஒலிநாடாவில் பதிவு செய்ய விரும்புகிறேன். சகோதரன் ஜிம், நீங்கள் அங்குள்ள அறையில் நான் பேசுவதை கேட்கிறீர்கள் என்பதை நான் அறிவேன். எனக்கு அது வேண்டும். அது ஒரு உண்மையான ராஜதந்திர துணுக்கு, அதனோடு சேர்க்கப்பட்டது. பார்த்தீர்களா? சரி. சகோதரன் ஆர்கன்பிரைட், நீங்கள் விரும்புவதை கூறுங்கள். ஆமீன். ஆமீன். எவ்வளவு உண்மை! ஆமீன். எவ்வளவு உண்மை! சமாதானம் உண்டாகிறது, போகிறது, இன்பங்கள் மறைந்து போகின்றன, ஆனால் சந்தோஷம் நிலைத்திருக்கிறது. பாருங்கள், வெளியே இது ஒரு மோசமான நாள், உள்ளே ஒரு நல்ல நாள். மேலும் உங்களுக்கு தெரியும், நான் ஒரு மனிதனை சந்தித்தேன். இல்லை, சமீபத்தில் ஒரு மனிதனை சந்தித்ததாக என்னிடம் கூறின ஒரு மனிதனை. அவர் குறை கூறிக் கொண்டிருந்ததாக கூறினார். ஓ, இது ஒரு பயங்கரமான நாள் என்றார். மழை பெய்து கொண்டிருந்தது என்றும், தொடர்ந்து பெய்து கொண்டிருந்தது என்றும் அவர் கூறினார். அவர், இது ஒரு அற்புதமான நாள் என்றார். அந்த நபர், பாருங்கள், நீங்கள் எப்படி இதை ஒரு அற்புதமான நாள் என்று அழைக்கிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர், நான் உங்களுக்கு கூறுவேன், நான் உயிர் வாழ ஒரு வாரம் மாத்திரமே உள்ளதாக மருத்துவர் ஒரு வருடத்துக்கு முன்னர் என்னிடம் கூறினார் என்றார். மேலும், ஒவ்வொரு நாளும் பாருங்கள், அது ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது என்றார். ஆம், எனவே அது உண்மை. இது ஒரு அற்புதமான நாள். எனவே நாம் யாவரும், அந்த சகோதரன் கூறினது போலவே, நாம் யாவரும் மரணத்துக்கு எதுவாக ஆக்கிரமித்துட்பட்டோம். அது உண்மை. மரித்து வேதனைக்கு செல்லுதல். ஆனால் இப்பொழுது இது ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. நாம் கிறிஸ்துவுக்குள் உயிரோடு இருக்கிறோம். இனி ஒருபோதும் மறிக்க முடியாது. நீங்கள் பாருங்கள், எல்லாம் முடிந்து விட்டது. நாம் உண்மையாகவே கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். இப்பொழுது நாம் இப்பொழுது கூடாரத்தில் சகோதரன் ஆர்கன் பிரைட், நான் வழக்கமாக என்னுடைய நேரத்தை எடுத்துக் கொள்வேன், ஆகையால் இரவு உணவின் போது உங்களுக்கு பசி எடுத்தால் நீங்கள் நழுவி செல்லலாம். இன்று காலை மிகவும் சோர்வாக உணர்கிறேன். என்னால் பேச முடியும் வரை என்னை சற்றே உற்சாகமாக வைத்திருக்க இன்னொன்றை சொல்ல வேண்டியிருந்தது. கர்த்தருடைய ஆவி என் மேல் வருகிறது. எனவே நாம் வார்த்தையை வாசிப்பதற்கு முன்பு இப்பொழுது நம்முடைய தலைகளை வழங்கி ஜெபிப்போமாக. ஒருவேளை உங்களுக்காக ஜெபிக்கப்படாத வேறு எத்தனை காரியங்களுக்கான கோரிக்கைகள் உங்களிடம் உள்ளன. நீங்கள் உங்களுடைய கரங்களை உயர்த்தும் போது அதை தெரியப்படுத்துங்கள். இப்பொழுது இந்த காலையில் நாம் ஜெபிக்கையில் எழுந்து நிற்போமாக. அது உங்களுடைய தோரணையை மாற்றிக்கொள்ள செய்ய ஒரு கால் சற்று உதவியாக இருக்கும். அதன் பின்னர் ஜபத்திற்கு பிறகு நான் வார்த்தையை வாசிக்கும் வரை நீங்கள் ஒரு சில நிமிடங்கள் நின்று கொண்டிருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நாம் தேவனுடைய வார்த்தையை வாசிக்கையில் பயபக்தியோடு நிற்பது மகத்தானதாய் உள்ளது என்று நான் நினைக்கிறேன்.
Our heavenly Father, we come just as humble as we know.
எங்களுடைய பரலோக பிதாவே, உலக ஆசைகள் மற்றும் அதன் இன்பங்கள் அனைத்திலிருந்தும் வெறுமையான இதயங்களுடன் எங்களுக்கு தெரிந்த மிக தாழ்மையான முறையில் நாங்கள் வருகிறோம். எங்களுடைய சகோதரன் சந்தோஷம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே எங்களுடைய பலன் என்றார் என்று எங்களுக்கு கூறியுள்ளதை மேற்கோள்
காட்டியுள்ளார்.
நாங்கள் உம்முடைய பிரசன்னத்துக்குள்ளாக வரும் இந்த சாகியத்தை உடையவர்களாக இருக்கிறபடியால் நாங்கள் வாஞ்சிக்கிற எந்த விண்ணப்பத்தையும் கேட்பதற்காக மகிழ்ச்சியான இருதயங்களுடன் வருகிறோம். மேலும் நாங்கள் திருவசனத்தில் நோக்கும் போது அந்த மகிழ்ச்சி உண்டாகிறது. நாங்கள் அதை விசுவாசிப்போமானால் அது நமக்கு அருளப்படும் என்று வாக்குத்தம் செய்யப்பட்டுள்ளது. அழியாத நித்திய தேவன் அப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்தை அளித்தார் என்பதை அறிந்து கொள்வதை காட்டிலும் துடிக்கும் மனித இதயத்தை வேறு எது சிலிர்க்க வைக்க முடியும்? இப்பொழுது கர்த்தாவே, எங்களை மன்னியும். நாங்கள் பாவம் செய்திருந்தாலும் அல்லது உமக்கு பிரியமில்லாத எந்த காரியத்தையாவது செய்திருந்தாலும் இந்த விஷயங்களை கேட்பதற்கு முன்பு, ஏனென்றால் நம்முடைய இருதயங்கள் நம்மை ஆக்கிரமிக்கப்படவில்லை என்றால் நம்முடைய விண்ணப்பத்தை நாம் பெற்றிருக்கிறோம் என்று எழுதியிருக்கிறதை நாங்கள் அறிவோம். ஆனால் இப்பொழுது நாங்கள் செய்திருக்கிற எல்லாவற்றையும் எங்களுக்கு மன்னியும். கர்த்தாவே, இரக்கத்தோடும் பரிதாபத்தோடும் எங்களை நோக்கி பாரும். கர்த்தாவே, நாங்கள் என்ன ஒரு பரிதாபமான கூட்டமாக இருக்கிறோம் என்பதை பாரும். சிறு மனிதர்களாகிய நாங்கள் இப்பூமியில் ஊர்ந்து திரிந்து இந்த பாவமான இடத்தில் மெல்ல நகர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்களுடைய இருதயத்தின் ஆழத்தில் என்றோ ஒரு நாள் யாரோ ஒருவர் வரப்போகிறார் என்பதை நாங்கள் அறிவோம். அது எங்களை இந்த இடத்திலிருந்து ஒரு மேலான இடத்துக்கு உயர்த்தப் போகிறது. நாங்கள் இதில் களி கூறுகிறோம். தேவனே, ஒவ்வொரு வேண்டுகோளுக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். உயர்த்தின கரங்களுக்கு பின்னால் இருந்ததை நீர் அறிந்திருக்கிறேன். கர்த்தாவே, இதை அவர்களுக்கு அருளும். நான் இந்த காலையில் எனக்காகவும் பெலனுக்காகவும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவும் உதவி செய்யும்படியான சத்திற்காகவும்
ஜெபிக்கிறேன்.
நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த கிறிஸ்துமஸ் காலத்தில் நீர் எங்களை ஒன்று சேர்த்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தாவே, கிறிஸ்துமஸின் உண்மையான ஆவியை நாங்கள் கண்டறிந்து கொள்வோமாக. அது என்றென்றும் எங்களோடு நிலைத்திருப்பதாக. நாங்கள் இதை இயேசுவின் நாமத்தில் அவருடைய நிமித்தமாக வேண்டிக் கொள்கிறோம்.
ஆமென்.
இப்பொழுது நீங்கள் சற்று நேரம் நிற்கும் போது நான் இந்த காலையில் மீகாவின் புத்தகத்திலிருந்து ஒரு இடத்தில் வாசிக்க விரும்புகிறேன். மற்றொன்று எபிரேயரிலிருந்து, எபிரேயர் 12 அதிகாரம். நம்முடைய கிறிஸ்துமஸ் செய்திக்காக இந்த காலையில் நான் பேச விரும்புகிற ஒரு சிறு சூழலை திரட்டுவதற்காகவே. அது எபிரேயர் 12:25 உள்ளது. இன்று காலை எழுந்தபோது நான் கொஞ்சம் அவசரப்பட வேண்டியிருந்தது. நான் பெற்றுக்கொள்ள விரும்பின சரியாக கூறினார். நான் பெற்றுக்கொள்ள விரும்பிய எல்லா காரியங்களையும் நான் பெற்றிருக்கவில்லை. நான் மீகா 1 இரண்டாம் வசனத்திலிருந்து துவங்குகிறேன். ஜனங்களே கேளுங்கள், பூமியே அதிலுள்ளவைகளே செவி கொடுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிற ஆண்டவரே உங்களுக்கு விரோதமாக சாட்சியாயிருப்பார். இதோ கர்த்தர் தமது ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு வருகிறார். அவர் இறங்கி பூமியின் உயர்ந்த இடங்களை மிதிப்பார். மெழுகு அக்கினிக்கு முன்பாக உருகிறது போலவும், மலைகளில் இருந்து பாயும் தண்ணீர் தரையை பிளக்கிறது போலவும், பர்வதங்கள் அவர் கீழே உருகி பள்ளத்தாக்குகள் பிளந்து போகும்.
Hebrews 12:25
எபிரேயர் 12 அதிகாரம் 25 வசனத்தில் நாம் இதை வாசிக்கிறோம்.
See that ye refuse not him that speaketh.
பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் பூமியிலே பேசினவருக்கு செவி கொடுக்க மாட்டேன் என்று விலகினவர்கள் தப்பிப்போகாமல் இருக்க, பரலோகத்தில் இருந்து பேசுகிறவரை நாம் விட்டு விலகினால் எப்படி தப்பிப்போவோம்? இப்பொழுது தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையின் வாசிப்பில் உமது ஆசீர்வாதங்களை கூட்டுவீராக. மேலும் இன்று எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் நாங்கள் அறிய வேண்டும் என விரும்பும் அந்த காரியத்தை தந்தருளும். நாங்கள் இங்கிருந்து புறப்பட்ட போது நாங்கள் உம்முடைய பிரசன்னத்தில் இருந்து வருகிறோம் என்பதை உணரும்படியாகவும், ஒரு புதிய தோற்றத்தோடும் ஒரு மேலான புரிந்து கொள்ளுதலோடும் முன்னோக்கி செல்லலாம். நாங்கள் இந்த கட்டிடத்திற்குள் வந்தபோது நாங்கள் கொண்டிருந்ததை காட்டிலும் அதிக தீர்மானத்தோடு நாங்கள் இருப்போமாக. நாங்கள் இதை இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஆமேன். அமரலாம். இப்பொழுது ஒரு கிறிஸ்துமஸ் செய்திக்காக வாசிக்கப்பட்ட அந்த உரையை நான் கேட்டிருந்தால், சந்தேகத்துக்கிடமின்றி இப்பொழுது அது ஒரு வினோதமான கிறிஸ்துமஸ் வாசிப்பு அல்லவா என்று நான் கூறியிருப்பேன். சபைக்கு ஒருவேளை சற்று வித்தியாசமான ஒன்றை கொண்டு வருவதே இதை செய்வதில் என்னுடைய நோக்கம். ஏனென்றால் கிறிஸ்துமஸின் மூலம் வானொலியில் நீங்கள் நன்கு அறிந்திருந்த பழைய கதையை திரும்ப திரும்ப கேட்டுக்
கொண்டிருப்பீர்கள்.
இருந்து வனசாஸ்திரிகள் வந்து கிறிஸ்து பிள்ளையை கண்டறிதல், மேய்ப்பர்கள் வணங்குதல், நட்சத்திரம் தோன்றுதல் மற்றும் இந்த கிறிஸ்துமஸ் கதைகள் அனைத்தும் நம்முடைய இன்றைய மத நம்பிக்கையை உருவாக்குகின்றன. அவைகளெல்லாம் மிக நன்றாக இருக்கிறது, அதற்காக நான் நன்றியுள்ளவனாயிருக்கிறேன். ஆனால் இன்று காலை சபையில் நான் நினைத்தேன், அநேகமாக நம்முடைய போதகர் ஒரு கால இந்த அல்லது அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அதன் பேரில் ஏதாவது ஒரு செய்தியை கொண்டு வரலாம். அப்பொழுது நான் ஜனங்களுக்கு கிறிஸ்துமஸ் பற்றிய ஒரு மாற்று கண்ணோட்டத்தை வழங்க வேண்டும் என்று நினைத்தேன். நான் இந்த பாடப்பொருளை தெரிந்து கொண்டேன். இப்பொழுது ஒரு சில வார்த்தைகள். இப்பொழுது நீங்கள் இடங்களை மாற்றிக்கொண்டிருப்பதையும் சிலர் நின்று கொண்டிருப்பதையும் சிலர் உட்கார்ந்து கொண்டிருப்பதையும் நான் காண்கிறேன். அது அருமையானது. சீக்கிரத்தில் நமக்கு இடம் கிடைக்கும். எனவே மன்னிக்கவும், தீயணைப்பு அதிகாரி எங்களை அனுமதிக்காததால் இந்த இடைவெளிகளை நிரப்ப எங்களால் அனுமதிக்க முடியாது. ஆனால் கர்த்தருக்கு சித்தமானால் நாம் மிக விரைவில் ஒரு சிறு கூட்டம் சேர்ப்போம். அவர்கள் ஏற்கனவே அதன் பேரில் துவங்கிவிட்டனர். மேலும் நம்மால் முடிந்தளவு சீக்கிரத்தில் நாம் அதை செய்வோம். அது அந்த இடத்தின் பொருள் பாகத்திற்கு வரும்போது அது முற்றிலும் ஒரு வித்தியாசமான இடமாக இருக்கும். அங்கே உண்மையாகவே காண்பிக்கப்படும் பழைய கூடாரத்தில் ஒன்றுமே இருக்காது. அங்கே கரைவடிந்த கண்ணாடி ஜன்னல்கள் இருக்கும். அதை சுற்றிலும் செங்கல் மேலோடு இருக்கும். அங்கே அது முற்றிலும் வித்தியாசமாக இருக்கும். ஆனால் அந்த பழைய கட்டிடம் இங்கேயே இருக்கும். ஏனென்றால் நாம் அதற்காக ஒரு நோக்கத்தை உடையவர்களாக இருக்கிறோம். பாருங்கள், பழைய சுவர்கள் நிலைத்திருக்கட்டும். பாருங்கள், நாங்கள் அதை மூடி சுற்றிலும் கற்களை அடுக்கி அதுபோலவே செய்வோம். ஆனால் அது அப்படியே தான் இருக்கும். இப்பொழுது கிறிஸ்துமஸ், கிறிஸ்துமஸ் என்றால் என்ன என்பதை இந்த உலகத்தில் உள்ள ஜனங்கள் உண்மையாகவே புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான்
விரும்புகிறேன்.
இப்பொழுது கிறிஸ்துமஸ் என்ற முதல் வார்த்தை ஒரு விதமான கத்தோலிக்க வெளிப்பாடு. அதன் பொருள் கிறிஸ்துவின். கிறிஸ்துமஸ் பாருங்கள், கிறிஸ்துவின் பூசை பாருங்கள். அது ரோம சபையில் நியமிக்கப்பட்டது அல்லது துவக்கப்பட்டது. நான் டிசம்பர் 25 நாளில் பிறக்காதது போலவே கிறிஸ்துவும் அன்று பிறக்கவில்லை. அது ஒரு முழுமையான கோட்பாட்டின் கூட்டமாகவே உள்ளது. அதற்குரியதெல்லாம் அவ்வளவுதான். தீர்க்கதரிசி கூறினது போல முழு உலகமும் ஒரு அழுகி போன புண்ணாகிவிட்டது. அது உண்மை. அது சுத்தமான காரியம் என்று எங்குமே இல்லை. ஒவ்வொரு விடுமுறை நாட்களும் ஒரு சாண்டா கிளாஸ் கிறிஸ்துமஸின் ஸ்தானத்தை, அதாவது முன்னணியில் பிறத்தலை எடுத்துக்கொண்டது. முயலும் கோழியும் புதிய தொப்பிகளும் உயிர்த்தெழுதலை எடுத்துக்கொண்டார். இவை எல்லாவற்றிலும் தேவன் எங்கே தோன்றுகிறார் பார்த்தீர்களா? இதற்கான காரணம் மனிதன், வர்த்தகத்தில் உள்ளதேயாகும். ஏன் அவர்கள் அநேக மாதங்களுக்கு முன்பே கிறிஸ்துமஸ் அன்பளிப்பை வாங்க தொடங்கினர்? அது ஒரு அஞ்ஞான குணாதிசயமே என்று வேறென்ன? அதை குறித்து தேவபக்தி என்று ஒன்றும் இல்லை. ஓ, அவர்கள் ஞானிகளுக்கு வெகுமதிகளை கொடுங்கள் என்று கூற முயற்சிக்கின்றனர். அது ஒரு பிசாசின் சாக்குப்போக்கான ஒரு சோலையாய் உள்ளது. நீங்கள் ஒன்றை கொடுக்க வேண்டும். அது கிறிஸ்துவுக்கு உங்களுடைய ஜீவியமாய் உள்ளது. ஒருவருக்கொருவர் கொடுக்காமல் அதை அவருக்கு கொடுங்கள். அதற்காகத்தான் அவர் மரித்தார். அதுவே அவருடைய வருகையின் நோக்கம். பார்த்தீர்களா? ஆனால் அது சிறு பிள்ளைகளுக்கு ஒரு சாபமாய் விளங்கும் இடமாகிவிட்டது. தெருவில் உள்ள ஒரு சிறு அண்டை வீட்டாரிடம் ஏராளமாக இருக்க முடியும். மற்ற குட்டி நபருக்கு ஒன்றுமே இல்லை. அவர்கள் பார்க்கிறார்கள், அது முற்றிலும் தவறாய் உள்ளது. அவ்வளவுதான். இந்த இடங்களில் வியாபாரிகள் தங்களுடைய வர்த்தக பொருட்களை உற்பத்தி செய்கின்றனர். ஏனென்றால் என்னுடைய மனைவி சில சிறு நபர்களுக்காக ஏதோ ஒன்றை வாங்குவதற்காக உள்ளே சென்றிருந்தாள் சுமார் 3 வாரங்களுக்கு முன்னர். ஓ, நாங்கள் விற்று தீர்ந்து விட்டோம் எல்லா இருப்பையுமே. இந்த வருடம் நாங்கள் 2 மடங்கு விண்ணப்பித்து வரவழைத்திருந்தோம். அனைத்தும் விற்று தீர்ந்து விட்டது என்று கூறினார். 3 அல்லது 4 வாரங்களுக்கு முன்னர் கடைக்கு செல்ல வேண்டும். ஓ, அது என்ன ஒரு பெரிய வர்த்தக அமைப்பு! எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் கிறிஸ்துமஸ் என்று அழைக்கும் இந்த கிறிஸ்துவின் பூசை எப்படி துவங்கினது என்று உங்களுக்கு தெரியுமா? இதோ அதை குறித்த கதை. ஒரு சிறு குறிப்பை நான் இங்கே ஒரு பக்கத்தில் எழுதி வைத்துள்ளேன். நான் கடந்த ஆண்டில் தான் இதை முடித்தேன். நான் 7 சபை காலங்களை பற்றி இங்கு போதிக்கும் முன்னர் அவற்றை இங்கே கற்பித்தேன். நான் நிசாய ஆலோசனை சங்கம், நிசாய ஆலோசனை சங்கத்திற்கு முன்பிருந்த ஆலோசனை சங்கம், நிசாய ஆலோசனை சங்கத்திற்கு பிந்தைய ஆலோசனை சங்கம், நிசாயா பிதாக்கள் ஆகியவற்றை எடுத்துக்கொண்டேன். ஹிஸ்லாப் என்பவரின் 2 பாபிலோன்கள், ரத்த சாட்சிகள் புத்தகம் மற்றும் மற்றவை. ஏனென்றால் ஊழியக்காரர்கள் அதை மேற்கோள் காட்டுவதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் அதை நானே படித்து பார்க்க விரும்பினேன். அப்போதுதான் நான் அதை படிக்கும் போதோ அல்லது என் மக்களிடம் சொல்லும் போதோ எனக்கு தெரியும். ஏனென்றால் நாம் ஜனங்களுக்கு கூறுகிறதற்கு தேவன் நியாயத்திற்கு நாளிலே பதில் சொல்லும்படிக்கு செய்ய போகிறார். எனவே அவர்கள் படித்ததாக வேறு யாராவது கூறினதை நான் கூற வேண்டியதில்லை. நானே அதை வாசித்து பாருங்கள், அறிந்து கொள்ள விரும்புகிறேன். எப்பொழுது உண்மையாகவே கிறிஸ்துமஸ் கிறிஸ்து கிட்டத்தட்ட நிரூபிக்க முடியும் என்று நான் நினைக்கிறேன். சிருஷ்டிகரை நோக்கி பார்ப்பதன் மூலம் உயிர்த்தெழுதல் நிரூபணமாகிறது. அவர் எப்படி இந்த தாவரவியல் ஜீவன்கள் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார் என்றும், அவருடைய நோக்கத்திற்கு சேவை செய்கிற ஒவ்வொரு காரியமும் எப்படி மரிக்க வேண்டும் என்றும், அது மரித்தாலும் அது மீண்டும் ஜீவிக்க வேண்டும் என்றும். ஏனெனில் அதற்கு நித்திய ஜீவன் உண்டு. ஆனால் அது மீண்டும் உயிர் பெறுவதற்கான ஒரே வழி முளைவிட்ட விதைதான். புரிகிறதா? இப்பொழுது அந்த சிருஷ்டிப்பில் தேவன் தம்மை வெளிப்படுத்துகிறார். அது இந்த எல்லா அஞ்ஞான தெய்வங்களும் மற்றும் நாம் பெற்றுள்ள காரியங்களும் சரியல்ல என்பதையே காண்பிக்கிறது. பாருங்கள், அவைகள் வெறும் தத்துவமும் கற்பனைகளுமாயிருக்கின்றன. ஆனால் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த அந்த அவர் தம்முடைய திட்டத்தில் என்னவா இருக்கிறார் என்பதை அவருடைய சிருஷ்டிப்பின் மூலமாக தம்மை வெளிப்படுத்துகிறார். கிறிஸ்து பிறந்த போது தேவனுடைய குமாரன் ஏன் ஒரு முன்னணியில் ஒரு மாட்டு கொட்டகையில் பிறந்து அங்கே கிடத்தப்பட்டார் என்று நீங்கள் எப்போதாவது சிந்தித்து பார்த்ததுண்டா? ஏனென்றால் அவர் ஒரு ஆட்டுக்குட்டியாக இருந்தார். வீடுகளில் பிறக்க முடியாது. ஆட்டுக்குட்டிகள் வீடுகளில் பிறப்பதில்லை. அதன் பின்னர் அவர்கள் அவரை கல்வாரிக்கு கொண்டு சென்றபோது எப்படி அவரால் ஓட முடியவில்லை என்பதை நீங்கள் கவனிப்பீர்களா? இந்த சிலுவை அவர் மேல் வைக்கப்பட்டிருந்தது. அவருடைய முதுகில் ரத்தம் கசியும் அளவிற்கு அவர் அடிக்கப்பட்டார். ஆனால் அவர்கள் அவரை வழிநடத்தி சென்றனர். அவர்கள் ஆட்டுக்குட்டியை அடிக்கப்படுவதற்கு வழிநடத்தினர். பார்த்தீர்களா? அவர் ஒரு ஆட்டுக்குட்டியாக இருந்தார். பாருங்கள், இந்த இயற்கையின் சாட்சிகள் எல்லாம் அவர் என்னவா இருந்தார்? ஆட்டுக்குட்டிகள் எப்போது பிறக்கின்றன? டிசம்பரிலா அல்லது ஏப்ரல் மாதத்திலா? நிச்சயமாக பாருங்கள், அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நினைப்பது அர்த்தமற்றது. பாருங்கள், இது ரோமாபுரியில் உள்ள கத்தோலிக்க சபையாக மாறுவதற்கு முன்னர் ரோமன் கத்தோலிக்க சபையால் செய்யப்பட்டது. சுமார் கிபி 606 இல்லை, அதற்கு இடைப்பட்ட காலத்தில் அல்லது 306 என்று கூட சொல்லலாம். இப்பொழுது ரோம அஞ்ஞானிகள் ஜூபிட்டரை வழிபட்டனர் என்பதை நாம் கண்டறிகிறோம். அது சூரிய
கடவுள்.
மேலும் அவர்கள் சந்திர கடவுளான அஸ்தரோத்தை வழிபட்டனர். அது தாய், பரலோகத்தின் தாய். பாருங்கள், இதை கீழே கொண்டு வர அவர்கள் அஸ்தரோத் அல்லது தேவன் பரலோகத்தின் தாய் அதற்கு பிறகு இல்லை. அவள் தன்னை மரியாளில் பிரதிபலித்தாள். எனவே அது இன்னமும் விக்கிரகாராதனையாகவே இருந்து கொண்டு கிறிஸ்தவத்தை விக்கிரகாராதனையோடு இணைக்கிறது. அதன் பிறகும் கூட அவர்கள் பாடுபட்டனர் அல்லது தங்களுடைய சூரிய தேவனான ஜூபிட்டரின் பிறந்த நாளை வணங்கி மரியாதை செய்தனர்.
It's when the sun from December 1st until December 25th.
அது டிசம்பர் முதல் தேதியிலிருந்து டிசம்பர் 25 தேதி வரையிலான சூரியன் அது மாறுவதில்லை. அது தன்னுடைய மகர ராசியை கடந்து கொண்டிருக்கிறது. மேலும் சொல்ல போனால், நான் எப்பொழுதாவது உங்களுக்கு வாசிக்க வேண்டும் என்று விரும்புகிற ஒரு செய்தித்தாளிலிருந்து ஒரு துண்டை நான் பெற்றுக் கொண்டேன். அது உங்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கும். அந்த நாளில் இங்கே ஆட்சியில் நடந்ததை குறித்து நீங்கள் பேசுகிறீர்கள். ஒரு சில வாரங்களுக்கு முன்னர் ஒரு செய்தித்தாளில் அதை உறுதிப்படுத்தும்படியாக எருசலேமில் கண்டறிதலை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். ஒரு சில வாரங்களுக்கு முன்பு அவர்கள் எருசலேமில் ஏதோ ஒரு காரியத்தை கண்டனர். அதே நேரத்தில் தூதன் இங்கே தோன்றி ஊழியத்தை அனுப்பியதை சாதகமாக உறுதிப்படுத்தும். ஆம், பார்த்தீர்களா? இப்பொழுது ஒரு சில வாரங்களுக்கு முன்பு வரை அதை ஒருபோதும் அறிந்திருக்கவில்லை. இதோ அது இங்கே செய்தித்தாளில் வெளிவந்துள்ளது. இப்பொழுது அதை கடந்த போது கவனியுங்கள், அது அதில் உள்ளது. பாருங்கள், இப்பொழுது டிசம்பர் 21 பிறகு நாட்கள் ஒவ்வொன்றும் சிறிது குறைய துவங்கும். அல்லது ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கூடுதலாக அது ஜூலை மாதம் வரும் வரையிலும் இருக்கும். அதன் பின்னர் அது மீண்டும் சுருங்கி அது சரியாகி விடுகிறது. அதுவே இளைப்பாறும் நேரமாய் உள்ளது. ரோம அஞ்ஞானிகள் அதை சூரிய தேவனின் பிறந்த நாள் என்று கூறினர். டிசம்பர் முதல் தேதி அல்லது டிசம்பர் 21 தேதி முதல் டிசம்பர் 25 தேதி வரை அந்த காலகட்டத்தில் ரோமானிய வட்டரங்கில் வித்தை விளையாட்டு, தேரோட்ட பந்தயங்கள் மற்றும் பல நடைபெற்றன. சரி, அப்படியானால் கிறிஸ்தவர்கள் அல்லது ரோமானிய கிறிஸ்தவர்கள், புற சமயத்தினர் மற்றும் கிறிஸ்தவர்கள் ஆகிய இரு தரப்பினரையும் திருப்திப்படுத்தும் வகையில் தங்கள் கோட்பாடுகளை ஒன்றிணைத்து, இது சூரிய கடவுளின் பிறந்த நாள் என்றால், இதை நாம் அனைவரும் சேர்ந்து தேவகுமாரனின் பிறந்த நாளாகவே ஆக்கிவிடுவோம் என்று கூறினார்கள். அங்கே டிசம்பர் மாதம் 25 தேதியை கிறிஸ்து பூசையாக ஆசரிக்க வேண்டும். ஓ, என்ன ஒரு பயங்கரமான காரியம், பார்த்தீர்களா? இப்போது இணைப்பதற்கு வேறு எந்த நாளும் போதுமானதாக இல்லையா என்று நீங்கள் கேட்கிறீர்கள். ஆம், ஆனால் கிறிஸ்துவை புறசமயத்துடன் இணைக்கிறீர்கள். அவர் அழித்து போட வந்த அந்த காரியத்தை அவர்கள் அவரை மீண்டும் அதனோடு இணைக்கின்றனர், பார்த்தீர்களா? அதுதான் தவறான காரியம். சாண்டா கிளாஸ் ஜெர்மனியில் கிறிஸ் கிரிங்கிள் என்ற பெயர் கொண்ட ஒரு வயோதிகர். அவர் ஒரு கத்தோலிக்கராய் இருந்தபடியால் கிறிஸ்து பூசை நடக்கும் தினத்தில் சுற்றி சென்று பிள்ளைகளுக்கு பரிசுகளை அளிப்பார். அவர்கள் அவரை ஒரு பரிசுத்தவான் ஆக்கினர். இப்பொழுது பரிசுத்த நிக்கோலஸ் என்று அழைக்கப்படுகிறார், பார்க்கிறீர்களா? அவர்கள், அதாவது நீங்கள் அதை எப்படியும் அறிவீர்கள். பாருங்கள், நாம் அவர்களை சபை காலங்களில் பெற்றுள்ளோம். ஆனால் இன்று காலை நான் சொல்ல விரும்புவது இதுதான். வரவிருக்கும் இந்த கிறிஸ்துமஸ் நாளில் கிறிஸ்து வந்து 1900 அல்லது 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததை விட,
19 or 2000 years ago when Christ came,
இந்த உலகம் எந்த விதத்திலும் சிறந்த நிலையில் இல்லை. இதில் எந்த வித்தியாசமும் இல்லை. அப்பொழுது அது இருந்த அதே நிலைமை இப்பொழுதும் அவ்வண்ணமே உள்ளது. நான் சொல்ல போவதிலிருந்து ஒரு முடிவுக்கு வருவேனானால் அல்லது ஒரு செய்தியாக எடுத்துக் கொள்வேனானால் அது இதுதான், உலகம் சீரழிந்து போதல் என்பதாகும். ஆயிரத்து 900 ஆண்டுகளுக்கு முன்னர் கிறிஸ்து கிறிஸ்துமஸில் வந்தபோது உலகம் சீரழிந்து கொண்டிருந்தது. எல்லாமே மாசுபட்டு விட்டது. மத சம்பந்தமான உலகம் மாசுபடுத்தப்பட்டிருந்தது. ரோம உலகம் ஒழுக்க ரீதியில் அதனுடைய மேற்கேத்தரமான நிலையில் இருந்தது. ஓ, உலகத்தின் ஒழுக்கக்கேடு! யூதர்கள் தங்களுடைய தேவனை விட்டுவிட்டு தங்களுடைய புனிதமான பயபக்தியான விருந்தை ஆசரித்து அதை ஒரு சடங்காச்சார பாரம்பரியமாக்கி இருந்தனர். தேவன் அவர்களை விட்டு அகன்றிருந்தார். ஏதோ ஒன்று சம்பவிக்க வேண்டியதாக இருந்தது என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். முழு உலகமும் செய்தது. ஏனென்றால் அதை ஒன்று சேர்த்து வைத்திருக்க வேண்டியதாக இருந்தது. அது சீரழிந்து கொண்டிருந்தது. அதை ஒன்றாக வைத்திருக்க வேண்டிய ஏதோ ஒன்று. ஒவ்வொரு தேசமும் தங்களுடைய சொந்த வழியில் ஏதோ ஒரு காரியத்தை அல்லது அதை ஒன்று சேர்த்து நடத்த யாராவது வருவார் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருந்தனர். அந்த காட்சி இன்றைக்கு இல்லை என்றால், உலகத்தை நான் அறியேன், அதை ஒன்று சேர்த்து பிடித்து வைக்க ஏதோ ஒன்றை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறதே. அது 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததை போன்றே உள்ளது. 2000 ஆண்டுகளுக்கு முன்னரே உலகம் இந்த காரியத்தை ஒன்று சேர்த்து வைத்திருக்க ஒரு மேசியாவை எதிர்நோக்கி கொண்டிருந்தது.
2000 years ago God gave the world a Messiah.
ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் தேவன் உலகத்திற்கு ஒரு மேசியாவை அளித்தார். ஏனென்றால் நாம் ஏதோ ஒரு காரியத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தால், ஏதோ ஒன்றை எதிர்நோக்கிக் கொண்டிருந்தால், தேவன் அதை நமக்கு அனுப்புவார். இப்பொழுது உலகம் 2000 ஆண்டுகளுக்கு பிறகு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த அதே நிலைமைக்கு திரும்பியுள்ளது. அது தேசங்கள் சிதறுண்டு கொண்டிருக்கிறது. எங்கும் எந்த அஸ்திபாரமும் இல்லை.
காம்யூனிசம், கத்தாலிசிசம், புராட்டஸ்டன்டிசம், பாலிடிக்ஸ்,
கம்யூனிசம், கத்தோலிக்கம், புராட்டஸ்டன்ட்கள், அரசியல், ஒழுக்கம் எல்லாமே சீர்குலைந்து
விட்டது.
அவர்களும் மேசியாவுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இங்கே நான் கூற விரும்புவது
இதுதான்.
அவர் வருவாரானால் நாம் அவரை ஏற்றுக்கொள்வோமா, அல்லது அவர்கள் செய்தது போலவே நாம் செய்வோமா, நாம் அவரை மறுப்போமா? நமக்கு உண்மையாகவே தேவை என்னவென்று நமக்கு தெரியுமா? சில சமயங்களில் நாம் விரும்புகிறோம், நாம் நம்முடைய வாஞ்சைகளுக்காக ஜெபிக்கிறோம். சில சமயங்களில் நம்முடைய வாஞ்சைகள் நம்முடைய தேவையா இருப்பதில்லை. நமக்கு தேவை என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ளவில்லை என்பதை நாம் உணர வேண்டும். நாம் புரிந்து கொள்வதாக நினைக்கிறோம், ஆனால் தேவன் நம்முடைய தேவைகளை நிரப்புவதாக வாக்கு பண்ணியிருக்கிறார். அவர் அதை செய்வார். இப்பொழுது என் 7 வயது சிறுவன் ஜோசப் என்னுடன் வேட்டைக்கு வர விரும்பி என் தானியங்கி துப்பாக்கியை எடுத்து அதில் தோட்டாக்களை நிரப்பி, அப்பா என்னால் ஒரு முயலை கொல்ல முடியும் என்று அழுது கத்தினால் என்ன செய்வது? சரி, அவன் அதை செய்ய நான் அனுமதிக்க முடியாது. அதே சமயத்தில் அது அவனுக்கு தேவை என்று அவன் கருதுகிறான். ஆனால் அவனை காட்டிலும் அதை குறித்து எனக்கு அதிகம் தெரியும். 1.5 வயதுடைய உங்களுடைய சிறு குழந்தை நீங்கள் நேரான சவரக்கத்தியால் சவரம் செய்வதைக் கண்டு அந்த சவரக்கருவிக்காக கதறி அழுதால் என்ன செய்வீர்கள்? அதே சமயத்தில் நீங்கள் சவரம் செய்வதை அவன் கண்டபோது அவன் அதே காரியத்தை செய்ய விரும்புகிறான். ஏன், அவனுக்கு எது சிறந்தது என்பதை நீங்கள் அறிவீர்கள். அப்படி இருந்தும் நீங்கள் அவனை அதை பெற்றுக்கொள்ள அனுமதிக்க மாட்டீர்கள். ஏனென்றால் நீங்கள் ஒரு விவேகமான சிந்தனையுள்ள தகப்பனாய் இருந்தால் அதை போன்ற ஒரு காரியத்தை நீங்கள் செய்ய மாட்டீர்கள். ஆனால் நீங்கள் அதை அவனிடமிருந்து விலக்கி விடுவீர்கள். மேலும் பல சமயங்களில் நமக்கு தேவையானது என்னவென்று தேவன் அறிந்திருப்பதற்கு முரணான ஒன்றை நாம் விரும்புகிறோம், அதனால் அவர் அதை நமக்கு தரமாட்டார். அவர்கள் ஒரு மேசியாவுக்காக ஜெபித்துக் கொண்டிருந்தனர். அவர்கள் ஒரு மேசியாவை விரும்பினர். ஆனால் இங்கேதான் அது உள்ளது. அவர்கள் விரும்பிய விதத்தில் அவர்கள் அவரை விரும்பினர். தேவன் அவர் விரும்பின வழியில் அவரை அனுப்பினார். அவர்கள் அவரை புறக்கணித்தனர். அவர்கள் அதை மீண்டும் இன்றைக்கு செய்கிறார்கள். இன்றைக்கு அதே காரியத்தை செய்கிறார்கள். அவர்கள் அதை மறுபடியும் மறுப்பார்கள். அப்பொழுது அவர்கள் செய்த அதே காரியத்தையே இப்பொழுதும் செய்கின்றனர். ஏன்? அதே காரணத்திற்காக. அப்பொழுது அவர் வந்தார் என்பதை நாம் அறிவோம். அவர் அவர்களிடத்திற்கு வந்தார். ஆனால் அவர் வர வேண்டும் என்று அவர்கள் வாஞ்சித்த மாதிரியிலும் விதத்திலும் அவர் வரவில்லை. இன்றைக்கு தேவன் நமக்கு ஏதோ ஒன்றை அனுப்புவாரானால் நாம் அதற்காக கூக்குரலிட்டு சபையும் சேர்ந்து தேவன் அதை அனுப்பும் போது நாம் அதை விரும்புவதில்லை. அது நம்முடைய ஸ்தாபன ரசனைக்கு ஏற்றதாக வரவில்லை. அது சில சமயங்களில் அதை குறித்த நம்முடைய வேதசாஸ்திர கருத்தாக்கத்திற்கு பொருந்துகிறது இல்லை. ஆனால் அந்த காரியத்திற்காகவே நாம் ஜெபித்தோம். நாம் தேவனுக்கு முன்பாக கேட்டுக்கொண்ட அதே வேண்டுகோளை தேவன் அதை நமக்கு அனுப்பினார். நாம் அதை மறுக்கிறோம். நாம் தேவனிடத்திலிருந்து ஒரு கிறிஸ்துமஸ் வெகுமதியை விரும்புகிறோம். ஆனால் நாம் அதை விரும்புகிற விதமாகவே வேண்டும். தேவன் அதை நமக்கு தேவைப்படுகிற வழியில் அனுப்புகிறார். தேசத்திற்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். சபைக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். ஆனால் நமக்கு தெரியும் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் அது என்னவென்பதை அவர் உண்மையாகவே அறிந்திருக்கிறார். இப்பொழுது ஒரு சில நிமிடங்களுக்கு முன்பு நான் கூறினது போல உலகம் சீரடிந்து போகும் நிலையில் நாம் மீண்டும் இந்த கிறிஸ்துமஸுக்கு வருகிறோம். நான் இங்கே குறிப்பிட்டுள்ள ஒரு சில காரியங்களை மாத்திரம் குறிப்பிடுவோம். உலகத்தின் ஒழுக்கக்கேட்டை பாருங்கள். அது ஒருபோதும் தாழ்வான நிலையில் இருந்ததில்லை. நான் இங்கே ஒரு கட்டுரையை வைத்திருக்கிறேன். அதை குறித்து 2 வசனங்களை நான் படிக்க
விரும்புகிறேன்.
இது ஆப்பிரிக்காவில் இருந்து வெளிவரும் ஒரு ஸ்டேட்னட் பிரேயர் பத்திரிகையில் அடக்கத்தின் மரணம்.
ஃபெமினின்
மனித குலத்தின் ஒழுக்க நெறியை பாதுகாப்பதற்காக தேவன் அதில் அருளியுள்ள அழகிய பண்பான பெண்மையின் அடக்கம்
இஸ் டைங் டுடே. As innocent women and girls,
என்று மறித்துக் கொண்டிருக்கிறது. ஏனெனில் அப்பாவி பெண்களும் சிறுமிகளும் நாகரிக தேவிக்கு அடிபணிந்து அடக்கமான நவீன பாணிகளின் உச்சக்கட்ட வெட்டக்கேட்டிற்கு இணங்க தயங்குவதில்லை என்று கூறப்பட்டுள்ளது. அதை குறித்த ஒரு பக்கத்தை நான் இங்கே வைத்துள்ளேன். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நான் எப்படி ஒருபோதும் கேள்விப்பட்டதே இல்லை.
Both among
பாலியல் கவர்ச்சியானது கிறிஸ்தவர்கள் மத்தியிலும் கிறிஸ்தவர் அல்லாதவர் மத்தியிலும் நியாயமானதாகவே கருதப்படுகிறது என்று உள்ளது.
As this our precious brother Argan Bright and I came down the road early this morning.
இந்த நம்முடைய விலையேறப்பட்ட சகோதரன் ஆர்கன் பிரைட்டும் நானும் இந்த காலையில் சாலையில் வரும்போது அந்த விஷயத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம். வெட்கப்படும் அளவுக்கு நாணமுள்ள ஒரு பெண்ணை கண்டுபிடிப்பது கடினம். அவர்கள் எத்தனையோ ஆபாசமான நகைச்சுவைகளையும் அசிங்கமான விஷயங்களையும் கேட்டிருக்கிறார்கள். அதனால் ஏன் அவர்களை வெட்கப்பட வைக்க உங்களால் ஒன்றும் சொல்ல முடியாது? சில ஆண்டுகளுக்கு முன்பு நான் சிறுவனாக இருந்தபோது நடந்ததைப் போலவே ஒரு சின்ன தவறு நடந்தாலும் அவர்களின் முகம் சிவந்துவிடும். பள்ளியில் யாரோ ஒருவர் கடந்து செல்லும் போது மற்றொரு சிறுமியின் உள்ளிருக்கும் பாவாடை வெளியே தெரிந்தது. நான் நின்று பேசிக் கொண்டிருந்தேன். அவள் திரும்பி பார்த்தபோது அந்த சிறுமியின் உள்ளிருக்கும் பாவாடை தெரிவதைக் கண்டு அவளுடைய சின்ன முகம் சிவந்து என்னை விட்டு அவள் நடந்து சென்று விட்டாள். ஒரு 16 வயதான பெண். ஏன் என்னேவரும் நம்முடைய ஒழுக்க நெறிமுறைகளை பாதுகாக்க தேவனால் அளிக்கப்பட்ட பண்பாகும். அப்படி என்றால் இன்று நாம் நம்மை கிறிஸ்தவர்கள் என்று அழைத்துக் கொண்டு பெண்கள் உடையணிந்து நடந்து கொள்வதையும் ஆண்கள் சிகரெட் பிடிப்பதையும் இன்னும் பலவற்றையும் இப்படி நடந்து கொண்டிருக்கிற இது போன்ற அபத்தங்களுக்கு எதிராக நான் ஏன் குரல் கொடுக்கிறேன் என்பது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறதா? பிரசங்க பீடத்தில் உள்ள போதகர்களும் ஒப்புரவாகி நீங்கள் பிரசங்க பீடத்துக்கு வந்து இப்படிப்பட்ட காரியங்களுக்கு எதிராக பிரசங்க கூட அனுமதிக்க மாட்டார்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு அவர்கள் செய்தது போல நாம் இன்றைக்கு முழுவதுமாக செய்து கொண்டிருக்கவில்லையா என்று வியப்புறுகிறேன். நினைவிருக்கட்டும், இஸ்ரவேலர் அதை செய்ய ஆரம்பித்த போது தேவன் ஒரு ஏசாயாவை எழுப்பினார். அந்த காலம் முடிந்து அவர்கள் மீண்டும் தொடங்கிய போது அவர் ஒரு எரேமியாவை எழுப்பினார். அதன் பிறகு தொடர்ச்சியாக மற்றவர்களையும் எழுப்பினார். தேவன் தம்முடைய காரியங்களை செய்யும் முறையை மாற்றுகிறதில்லை. அவர் நித்திய தேவனாயிருக்கிறார். அவர் மாற முடியாது. அதை செய்ய வேண்டும் என்ற அவருடைய முதல் எண்ணம் மாறாமல் இருக்க வேண்டும். இன்றைக்கு நமக்கு தேவை என்னவென்றால் கிறிஸ்துவின் மேசியாத்துவத்தினால் அபிஷேகிக்கப்பட்ட ஒரு செய்தியேயாகும். ஆனால் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்களா? அவர்கள் அதற்காக ஜெபிக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அதை பெற்றுக் கொள்வார்களா? இல்லையா, அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் முதலில் செய்தது போலவே அதை சிலுவையில் அறைகின்றனர். மானுட இருதயம் வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது. ஒழுக்கம், தேச சண்டைகள் இன்றைக்கு இருப்பதை காட்டிலும் ஒழுக்கங்களில் வீழ்ச்சி அடைய உலகம் எப்போது தயாராக இருந்தது? மேலும் யார் அந்த வேகத்தை அமைத்தது? நாங்கள் அமெரிக்கர்கள். இங்கே அண்மையில் நான் ரோமாபுரியில் உள்ள சான் ஏஞ்சலோவில் இருந்தபோது சான் ஏஞ்சலோ நிலத்தடி கல்லறைக்கு அருகில் அமெரிக்க பெண்களுக்காக அங்கே ஒரு அறிவிப்பு பலகை இருந்தது. கல்லறைகளுக்குள் நுழைவதற்கு முன் இறந்தவர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக தயவு செய்து ஆடை அணிந்து கொள்ளுங்கள் என்று கூறப்பட்டுள்ளது. ஒரு மனசம்பந்தமான தேசம், தேவபக்தி உள்ள ஒரு தேசமாக கருதப்படுகிறது. நாம் மற்றவர்களின், அதாவது கிறிஸ்தவர்களாக இருந்த நமது முன்னோர்களின் கடந்த கால அனுபவங்களின் அடிப்படையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேசிய பூசல், இந்த உலகம் இப்போது இருப்பதைப் போல ஒரு தேசிய பிளவிலும் சீரழிவிலும் இவ்வாறு இருந்த ஒரு காலம் வரலாற்றிலேயே இருந்ததில்லை. ஏன் நீங்கள் தலையங்கங்களையும் செய்தி ஒலிபரப்புகளையும் விளக்கு உரையாளர்களையும் முன்னறிவிப்பாளர்களையும் மற்றும் பலரையும் பார்க்கிறீர்கள்? வெடிகுண்டுகளை குறித்தும் அவை என்ன செய்ய முடியும் என்பது பற்றியும் எந்த ஒரு சிறு தேசமும் முழு உலகத்தையும் அழிக்க முடியும். அவர்களுக்கு மத்தியில் சமாதானம் இல்லை. அந்த விதமாக நீங்கள் சமாதானத்தை கொண்டு வர முடியாது. சமாதானமும் ஐக்கியமும் அரசியலினால் வர முடியாது. அது கிறிஸ்துவினால் உண்டாகிறது. அவர்கள் அதை பெற்றுக்கொள்ள விரும்புகிறதில்லை. நான் எப்படி சில காரியங்களை இங்கே பேச முடியும்? நம்முடைய சொந்த அரசியலில் உள்ள ஊழல், ஏன் அரசியல் மிகவும் அழுகி போய்விட்டதே. நீங்கள் கடந்த இரவு மானிட்டர் நிகழ்ச்சியை கேட்டீர்கள் என்று கருதுகிறேன் அல்லது நினைக்கிறேன். இங்கிருந்து ரோயுவிலில் இருந்து ஓரிரு மணி நேரம் ஒலிபரப்பான அந்த நிகழ்ச்சி, அதன் மூலம் அவர்கள் நாடு முழுவதும் உள்ளவர்களுடன் இணைகிறார்கள். அவர்கள் அவ்வப்போது பல்வேறு தலைப்புகளில் வழங்குவார்கள். லாஸ் ஏஞ்சலஸ் அல்லது கலிபோர்னியாவில் நடந்த அரசியல் தேர்தலில் தோற்ற போது திரு நிக்சன் அரசியலில் இருந்து விலகியது குறித்தும், அவர் எப்போதாவது மீண்டும் அரசியலுக்கு வருவாரா என்பது குறித்தும் அந்த நிகழ்ச்சியில் பேசினார்கள். இரண்டு அல்லது மூன்று மணி நேரங்களுக்கு பிறகு அந்த ஒலிபரப்பு இங்கே சகோதரன் சார்லியின் வீட்டிலிருந்து வரும்போது நான் கேட்டிருந்தேன். சகோதரன் ஊட் அவர்களும் நானும் வானொலியில் வந்து கொண்டிருந்த போது கேட்டோம். மேலும் தெரிய வந்தது என்னவென்றால், நிக்சன் எங்குள்ள அனைத்து கிழக்கு நாடுகளிலும் அந்த ஒலிபரப்பு மிசிசிப்பி முதல் பென்சில்வேனியா வரை சென்றடைந்தது. அவர் திரு கெனடியை முறியடித்தார் என்பதையும், ஜனங்கள் கூப்பிட்டு கிட்டத்தட்ட 4-1 வாக்குகளை அளித்தனர். அப்பொழுது ஒரு மனிதன் நின்று, உங்களுக்கு தாறுமாறாக்கப்பட்ட எந்திரங்கள் இல்லை என்றால் அவர் ஜனாதிபதியாக இருப்பார் என்றார். அங்குதான் காரியம், அரசியல் ஏமாற்றுதல், இருபுறமும் அழுகி போயுள்ளது. நான் அவரை குற்றப்படுத்தவில்லை. நானும் என்னுடைய கரங்களை உயர்த்தி மோசமான காரியத்தை கெடுக்க விட்டு விடுவேன். அது எப்படியும் உலகத்தோடு போய்கொண்டிருக்கிறது. ஆனால் கிறிஸ்துவை நோக்கி உங்களுடைய கரங்களை உயர்த்தி, இதோ நான் வருகிறேன் ஆண்டவரே என்று கூறுங்கள். தேசிய பூசல் இப்போது அவர்கள் ஒன்று சேர்ந்து இருக்க வேண்டும் என்று நினைக்க வேண்டிய இடத்தில் அவர்கள் மிகவும் பிரிந்து கிடக்கிறார்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் வருகையின் நேரத்தில் உலகம் சீரழிந்து கொண்டிருந்த போது அந்த விதமாகவே அது இருந்தது. இன்றைக்கும் அதே நிலைமைகளின் கீழ் அது சீரழிந்து கொண்டிருக்கிறது. அதன் பின்னர் சபையின் சீர்கேடு, ஓ என்ன மத ரீதியான சீர்கேடு. ஓ 2000 ஆண்டுகளாக வேதாகமும் பரிசுத்த ஆவியானவரும் பூமியில் இருந்த பின் என்று இந்த உலகம், 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததைப் போலவே மோசமாக சீரழிந்து போவதை பார்ப்பது அபத்தமாக இருக்கிறது. மத சீர்கேடு, அரசியல் மதத்திற்குள் நுழைந்தது, மதம் அரசியலில் நுழைந்தது. அந்த நிலைமையை காண்பது அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான காரியம் ஆயிற்று. நான் அதை அறிவேன். நீங்களோ சகோதரன் பிரணாம், நீங்கள் இங்கே கிறிஸ்துமஸ் நேரத்தில் இதை போன்ற ஒரு காட்சியை எங்களுக்கு வர்ணித்துக் கொண்டிருக்க கூடாது என்று கூறலாம். நீங்கள் உண்மையை அறிந்திருக்க வேண்டும். நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியதை இப்பொழுது எப்படி தேவன் ஆசீர்வதிப்பார், ஆனால் அந்த ஆசீர்வாதமானது குறிப்பிட்ட சூழ்நிலையில் வர வேண்டும். சில தேவைகளை நீங்கள் சந்திக்க வேண்டும். நீங்கள் அந்த தேவைகளை பூர்த்தி செய்யவில்லை என்றால் அப்பொழுது தேவனுடைய ஆசீர்வாதங்களும் வாக்குத்தத்தங்களும் உங்களுக்கு ஒரு பயனும் இல்லை. இஸ்ரவேலர் அந்த புனிதமான விருந்துகளையும் மற்ற காரியங்களையும் பரிசுத்தத்தோடு உத்தமத்தோடும் ஆசரிக்கும் வரைக்கும் தேவன் அவர்களை சந்திப்பதாக வாக்குப்படினார். தேவன் அவர்களை சந்தித்தார், ஆனால் அவன் அவர்கள் அதை ஒரு குடும்ப சடங்காச்சாரமாக ஆக்கிவிட்ட போது தேவன் அதை இனிமேல் செய்ய மறுத்துவிட்டார். அவர்கள் அவருடைய முகத்தில் நாற்றம் எடுத்ததாக அவர் கூறினார். எனவே இன்றைக்கும் அதே காரியம் தான் உள்ளது. அதாவது அந்த காரியத்தின் உண்மைக்கு நாம் திரும்ப வேண்டும். சபைகளில் அரசியல் பூசல், நாம் இன்றைக்கு ஏறக்குறைய 900 வெவ்வேறு கிறிஸ்தவ ஸ்தாபனங்களோடு நிற்கிறோம். ஒவ்வொன்றும் மற்றொன்றோடு சண்டையிடுகின்றன. பாருங்கள், அவர் வந்தபோது அது அவ்வளவு மோசமாக இருக்கவில்லை. அங்கே 4 அல்லது 5 பிரிவுகள் மாத்திரமே இருந்தன, பரிசேயர்கள் சதுசேயர்கள் போன்றவர்கள். ஆனால் இப்பொழுது நாம் 900க்கும் மேலே பெற்றுள்ளோம். ஏன்? 1900 ஆண்டுகளுக்கு முன்பு கிறிஸ்துமஸ் சமயத்தில் இருந்ததை விட இந்த கிறிஸ்துமஸ் சமயத்தில் சபையானது இன்னும் மோசமான நிலையில் இருக்கிறது. இப்பொழுதே மோசமான நிலையில் இருந்தது. ஸ்தாபன சண்டை நண்பரே, இதற்கெல்லாம் காரணம் பரிசுத்த ஆவியானவரின் இடத்தை அரசியல் எடுத்துக்
கொண்டதுதான்.
பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய வார்த்தையை எடுத்து சபையை வெற்றிக்கு வழிநடத்த விரும்புகிறார். ஆனால் கல்வி திட்டங்கள் மற்றும் அரசியல் சார்ந்த திட்டங்கள், கோட்பாடுகளும் ஸ்தாபனங்களும் அதை 900 வித்தியாசமான திசைகளில் வழிநடத்தி சென்றிருக்கின்றன. எனவே சபையானது சபை என்று அழைக்கப்படுகிறது. நான் உண்மையான சபையை குறிப்பிடவில்லை. அவள் இன்னமும் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறாள். ஓ ஆம், அவள் இன்னமும் மாறாமல் இருக்கிறாள். ஆனால் உலகத்தில் சபை என்று அழைக்கப்படுகிற அதுவே அதை நிலைநிறுத்தும் கட்டமைப்பாக தெரிகிறது. உலகத்தை ஒன்றிணைப்பு என்று நாம் அறநெறிகள் மற்றும் உலகியல் விஷயங்கள் என்று அழைப்பவற்றை பிணைக்கும் அது மாசுபட்டுள்ளது. அதன் இழைகள் அழுகி போய் அது சுயநலத்தின்
கரையான்கள்
அடியில் உள்ள அஸ்திபாரங்களை தின்றுவிட்டது. அது நிச்சயமாகவே உண்மை. இப்பொழுது அது அடையும் என்றிருந்த அதே நிலையில் 2 தீமோத்தேயு 3 துணிகரம் உள்ளவர்களும் இருமாப்புள்ளவர்களும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் முதலானவை. அப்படியானால் நாம் அரசியலை அவர்கள் தேசங்களில் இருக்கிறார்கள் என்ற நிலையில் பார்த்தால் சபைகள் அதனுடைய ஸ்தாபனங்களில் சீர்குலைந்திருப்பதை நாம் காண்கிறோம். அதே சமயத்தில் தேவன் அந்த காரியங்களில் நம்மிடம் வர வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். தேவன் வர வேண்டும் என்று நாம் விரும்புகிற காரியங்களின் கீழ் அவர் நம்மோடு அந்த சாக்கடையில் இறங்கி வர மாட்டார். அவர் அதை செய்ய மாட்டார். அவர் பரிசுத்தமானவராயிருக்கிறார். அவர் மிகச்சிறந்ததை அறிந்திருக்கிறார். நாம் கூப்பிட்டால் அவர் நமக்கு பதிலளிக்கிறார். அவர் பதிலை அனுப்பும் போது நாம் அதை மறுக்கிறோம். நாம் விரும்பும் விதமாகவே அது நமக்கு வேண்டும். நமக்கு நிரூபிக்கப்பட்டுள்ள அதே காரியத்தின் மூலம் நாம் தேவனை பெற்றுக் கொள்ள முயற்சிக்கிறோம். நம்மை ரட்சித்துக் கொள்ள முயற்சிக்கிறோம். சபையே, தயவு கூர்ந்ததை கேளுங்கள். தேவ பக்தியாக நமக்கு நிரூபிக்கப்பட்டுள்ள அதே காரியம் அது நம்மை கரைபடுத்தியுள்ளது. அதே சமயத்தில் நாம் நம்மை ரட்சிக்க அந்த முறைமையே எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறோம்.
That's what the Messiah would say.
வார்த்தைக்கு திரும்பு. அதைத்தான் மேசியா கூறுவார். இப்பொழுது ஆனால் நாம் அரசியலை நோக்கி பார்க்கிறோம். நாம் தேசிய உலகத்திற்காக முயற்சிக்கிறோம். நாம் அரசியலின் மூலம் அதை காப்பாற்ற முயற்சிக்கிறோம். நம்முடைய உலகம் சபை உலகம் அரசியலின் மூலமாக ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சபை விரும்புகிறது. இந்த சம்பவமானது மோசேயின் காலம் முதற்கொண்டே உலகத்தை மீண்டும் மீண்டும் தாக்கி வருகிறது. அதே காரியம் அரசியல் ஆளுகை செய்ய முயற்சிக்கிறது. அது சீர்கேடானது. ஒரு மனிதனால் அதை செய்ய வழியே கிடையாது. துவக்கத்திலேயே ஒரு மனிதனில் எந்த நன்மையும் இல்லை. அந்த காரணத்தினால் தான் அவன் மறிக்க வேண்டியதாக இருக்கிறது. நாம் இந்த உலகத்தை இந்த நிலையில் காணும்போது ஒவ்வொரு காலத்திலும் சீரழிந்து வருவது போன்று தென்படும் போது உலகம் அந்த நிலையை அடையும் போது ஜனங்கள் ஜபிக்கிறார்கள். ஓ ஜனாதிபதியும் கூட அது என்னவா இருந்தது? 10 நிமிடங்கள் அல்லது 1 மணி நேரம் அல்லது ஏதோ ஒரு ஜபத்துக்காக அழைக்கிறார். அது எந்த நன்மையும் செய்யாது. நமக்கு தேவை ஒரு ஜபம் அல்ல, ஆனால் ஒரு மனம் திரும்புதல், பின்வாங்குதல், அதிலிருந்து விலகுதல், விட்டுவிடுதல். தேவனை திரும்பி வாருங்கள். அரசியலோ அல்லது சபைகளோ உங்களுக்கு அளிக்கக்கூடிய எல்லா பாதுகாப்பையும் விட தேவனுடைய வார்த்தை, பரிசுத்தாவியின் அபிஷேகம், கிறிஸ்துவின் பிரசன்னம் ஆகியவற்றின் மீது என் ஆறுதல் அமைந்திருப்பதையே நான் விரும்புவேன். நிச்சயமாகவே அது நிலைத்திருக்கும் என்று நான் அறிவேன். நமக்கு ஒரு தேசம் கூட இல்லாமல் நாம் தேவனுடைய தேசத்தை, தேவனுடைய ராஜ்யத்தை பெற்றிருந்தால் நலமாயிருக்கும். தேவன் எப்பொழுதுமே அவர்களுக்கு பதிலளித்து அவர்களுக்கு நிவாரணத்தை அனுப்புகிறார். ஆனால் அவர்கள் அதை பெற்றுக் கொள்ள விரும்புகிறதில்லை. அதாவது ஒவ்வொரு முறையும் இந்த விதமான நிலைமைக்குள்ளாக தேசம் வரும்போது தேவன் பதிலளிக்கிறார். சரியாக கூறினால் உலகம் இந்த நிலையில் சீரழியும் போது அப்பொழுது தேவன் எப்பொழுதுமே அவர்களுடைய ஜபத்துக்கு பதிலளிக்கிறார். ஒரு தீர்க்கதரிசியை அல்லது ஏதோ ஒரு காரியத்தை, ஏதோ ஒரு வல்லமையான தீர்க்கதரிசியை அதை முழங்க செய்ய அனுப்புகிறார். ஆனால் அவர்கள் அவருக்கு செவி கொடுக்க மாட்டார்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவனை கல்லறையில் வையுங்கள். இயேசு, உங்களில் யார் உங்கள் பிதாக்கள் தீர்க்கதரிசிகளை இங்கே கல்லறையில் வைத்து பின்பு அவற்றை வெள்ளையடித்து அவர்களுடைய கல்லறைகளை கட்டாமல் இருந்தார்கள்? நீங்கள் தானே அவர்களை அங்கே வைத்தீர்கள் என்றார். அது உண்மை. எந்த அவர்கள் உதவிக்காக கூக்குரலிட்டனர். தேவனதை அவர்களுக்கு அனுப்பினார். அவர்கள் அதை புறக்கணித்தனர். அப்படியானால் தேவனை குறை சொல்வதா அல்லது மக்களை குறை சொல்வதா? மக்களைத்தான் குறை சொல்ல வேண்டும். நிச்சயமாக இயேசு பிறந்தபோது அந்த உலகம் நான் கூறினது போல சீரழிந்து கொண்டிருக்கிறது. அது அரசியலால் கட்டுப்படுத்தப்பட்டது. அந்த நாட்களில் அரசியல் கரைபடுத்தப்பட்டிருந்தது. தேசிய சபையானது கரைபடுத்தப்பட்டிருந்தது. ரோமர்களும் கிரேக்கர்களும் அபிஷேகம் பண்ணப்பட்ட மேசியாவை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தனர். அநேகமாக உலகின் மிகச்சிறந்த பகுதியை கொண்டிருந்த கிரேக்கர்களும் ரோமர்களும் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொண்டிருந்தனர். எனவே அபிஷேகம் பண்ணப்பட்ட மேசியா வருவார் என்று அவர்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தனர். யூதர்கள் ஒரு மேசியா வர வேண்டும் என்று அவர்கள்
விரும்பினர்.
ரோமர்கள் ரோமாபுரியில் எழும்பி நிற்கக்கூடிய ஒரு பெரிய அரசியல்வாதியை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தனர். கிரீஸ் தேசத்தை கைப்பற்றி அதை எப்படி செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு கூறி ரோமாபுரி உலகை ஆளுகை செய்யும் கிரீஸ் ஒரு மாபெரும் அரசியல்வாதியை, அபிஷேகம் பெற்ற அரசியல்வாதியை, ஒரு மேசியாவை எழுந்திருந்து நாங்கள் அந்த ரோமானியர்களையும் யூதர்களையும் மற்றவர்களையும் பிடித்துக் கொள்வோம் என்று சொல்ல வைக்க விரும்பியது. பாருங்கள், அதைத்தான் அவர்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தனர். அந்த காட்சி இன்றைக்கு இல்லை என்றால் அது என்னவென்று எனக்கு தெரியாது. சரியே, அரசியல் ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட மேசியாவையே விரும்பினது. மேலும் யூதர்கள் ஒரு மேசியாவை தேடிக்கொண்டிருந்தார். மேலும் அவர்கள் தங்களுக்கு கிடைத்ததை போலல்லாமல் வரக்கூடிய ஒருவரை விரும்பினார்கள். அவர்களுக்குள் நுழைந்து ரோமாபுரியையும் கிரீஸையும் பூமியிலிருந்து அதம் பண்ணி போடும் ஒரு தளபதியை அவர்கள் விரும்பினர். அந்த விதமான மேசியாவைத்தான் அவர்கள் விரும்பினர். அவர்கள் அந்த விதமான மேசியாவுக்காக ஜெபித்துக் கொண்டிருந்தனர். ரோமர்கள், எங்களுக்கு ஒன்றை அனுப்புங்கள், அபிஷேகம் பெற்ற புரிதல் உள்ள அரசியலில் கைத்தேர்ந்த ஒருவரை நாங்கள் தேர்ந்தெடுப்போம். கிரேக்க தேசத்தையும் உலகின் மற்ற எல்லா பகுதிகளையும் கைப்பற்றுவதற்கான வியூகம் அவருக்கு துல்லியமாக தெரிந்திருக்கும் என்றனர். உலகின் மற்ற பகுதிகளை எவ்வாறு தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவது என்று அறியும் அளவுக்கு மேதையுடனும் அவிதமாய் அபிஷேகம் பெற்ற ஒருவரை எங்களுக்கு அனுப்பும் என்று உலகின் மற்ற பகுதிகள் கதறிக்கொண்டிருந்தன. இப்பொழுது அது இன்றைய உலகத்தின் காட்சியா இருக்கவில்லை என்றால் அது எனக்கு தெரியாது. மேலும் சபை, எங்களுக்கு ஒரு தளபதியை அனுப்பும், அவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கவசம் அணிவித்து வாள் பயன்படுத்த தெரிந்து வியூகத்தை எங்களுக்கு சொல்ல வேண்டும். நாங்கள் ரோமையும் கிரேக்கத்தையும் மற்ற அனைவரையும் பூமியிலிருந்து மிதித்து விடுவோம் என்று கதறியது. அந்த விதமாகத்தான் அவர்கள் ஆட்சி செய்ய விரும்புகிறார்கள். அதுதான் வல்லமை. இன்றைக்கும் அதே காரியத்தையே நாம் சபைகளில் காண்கிறோம். மெத்தோடிஸ்டுகளான நீங்கள் ஒரு மேசியாவை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறீர்கள். எப்படிப்பட்ட ஒரு மேசியா? தேவன் அனுப்பும் ஒருவரை அல்ல. பாப்டிஸ்டுகளே, நீங்கள் ஒரு மேசியாவை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறீர்கள். அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபையினரே, நீங்கள் ஒருவரையே எதிர்நோக்கி கொண்டிருக்கிறீர்கள். ஒருத்துவக்காரராகிய நீங்கள் ஒருவரையே தேடிக்கொண்டிருக்கிறீர்கள். அது உண்மை. ஆனால் நீங்கள் எதை தேடிக்கொண்டிருக்கிறீர்கள்? அதே காரியத்தை தான் அரசியல் உலகம் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது. சில மகத்தான கடித மேதைகள், டிடி பிஎஸ்டி பட்டம் பெற்ற ஒரு பெரிய மேதை உங்கள் சபையில் வர, அது இந்த மற்ற ஸ்தாபனங்களை தள்ளிவிட்டு எல்லோரையும் உம்முடைய சபையில் சேர செய்யும். மதமாற்றம் செய்வதில் மிகவும் திறமையான ஒரு நபரால் முழு காரியத்தையும் கைப்பற்ற முடியும். நீங்கள் இங்கே கிறிஸ்துமஸ் நேரத்தில் ஒரு மேசியாவுக்காக அழுது கொண்டிருக்கிறீர்கள். அவர்கள் என்ன பெற்றனர்? அவர்கள் அதை விரும்பினர். அவர்கள் அதை கைப்பற்ற விரும்புகிறார்கள். இன்றைய உலகம் கைப்பற்ற விரும்புகிறது. சபையானது ஒவ்வொரு ஸ்தாபனத்தையும் கைப்பற்ற விரும்புகிறது. ஆனால் தேவன் அவர்களுக்கு என்ன கொடுத்தார் என்பதை பாருங்கள். அவர்கள் ஒரு ராணுவ மேதையை விரும்பினர். அவர்கள் ஒரு விஞ்ஞான மேதையை விரும்பினர். ஆனால் தேவன் அவர்களுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை, ஒரு குழந்தையை தந்தார். என்ன ஒரு வித்தியாசம்! அழுகிற பிள்ளையை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? ஆனால் அதுதான் அவர்களுக்கு தேவையாயிருந்தது. தேவன் உங்களுடைய தேவைகளின்படியே உங்களுக்கு அளிக்கிறார். நிச்சயமாக அவர் பெற்றுக் கொண்டார். அவர்களுக்கு ஒரு தளபதி தேவையாயிருந்த போது அவர்களுக்கு ஒரு குழந்தையை பெற்றார்கள். ஆனால் அவர்கள் சாந்தமான தாழ்மையான ஒரு குழந்தையை பெற்றுள்ளனர். தேவன் அவர்களுடைய தேவைகளை அறிந்திருந்தார். அவர் ஒரு தேசத்திலோ அல்லது ஒரு சபை அரசியல்வாதியாகவோ ஒருபோதும் வரவில்லை. மேசியா இன்றைக்கு வருவாரானால் அவர் ஒரு தேசத்தில் அல்லது ஒரு சபை அரசியல்வாதியாக இருக்க மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு நபருக்காக நாம் அழுதால் தேவன் நமக்கு விடுதலையை அனுப்புவார். ஆனால் அவரை அனுப்புகிற விதமாகவே நாம் அதை பெற்றுக் கொள்ள வேண்டும். அவர்கள் அதை செய்யவில்லை. அவர்கள் அதை அந்த விதமாக விரும்பவில்லை. இன்றைக்கு சபையானது, ஓ பரலோக பிதாவே, நீர் தயவு கூர்ந்து இயேசுவை எங்களை அனுப்புவீரா, நீர் தயவு செய்வீரா என்று கதறுகிறது. பரிசுத்த ஆவியானவர் உள்ளே செல்ல துவங்கும் போது, ஓ அது நமக்கு அது வேண்டாம் பார்க்கிறீர்களா? சரி, நீங்கள் ஓ ஓ இந்த மனிதன் நம்மை ஆழ்வதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், ஓ அதை நான் கேட்க விரும்பவில்லை, இல்லை என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, என்னுடைய ஸ்தாபனம் அதை விசுவாசிக்காது என்று சொல்வீர்கள். அப்படியானால் உங்களுக்கு ஒரு மேசியா தேவையில்லை. நீங்கள் அபிஷேகத்தையே விரும்புகிறதில்லை. தேவன் ஒரு மேசியாவை அனுப்பினால் அவர் வேதாகமத்தில் உள்ள வார்த்தைக்கு வார்த்தை, அதாவது அவர் முதன்முறை எப்படி இருந்தாரோ அப்படியே இருப்பார். அரசியல்வாதிகளும் மற்ற அனைத்தும் சபையின் ஜீவனையே நசுக்குவதை காணும் போது உலகின் கதறல் இதுதான். நாம் அழுது தேவன் அதை நமக்கு அனுப்பினார். அப்பொழுது நாம் அதை மறந்து விடுவோம். அது உண்மை. நாம் அதை விரும்ப மாட்டோம். இல்லை, அது நம்முடைய ஸ்தாபன நம்பிக்கைகளோடு ஒத்துப்போகவில்லை என்றால் நாம் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. பார்த்தீர்களா? ஓ, உண்மையான கிறிஸ்துமஸை நீங்கள் காணவில்லையா? ஜனங்கள் அதை விரும்புகிறதில்லை. தேவனதை அனுப்புகிற வழியை அவர்கள் விரும்புவதில்லை. அவர்கள் ஏதோ ஒன்றை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் அதை விரும்புகிறதில்லை. இப்பொழுது அவர்கள் கதறிக்கொண்டிருந்த அந்த நாளில் தேவன் அவர்களை அனுப்பியது ஒரு போர் மேதையோ கவசமும் கேடயமும் அணிந்து ரோமர்களையும் கிரேக்கர்களையும் மற்றவர்களையும் கடலுக்குள் விரட்டி அவர்களை மீண்டும் மூழ்கடிக்கக்கூடிய ஒரு இயற்கைக்கு மேம்பட்ட வாளையோ அல்லது ஈட்டியோ ஏந்தி இறங்கி வந்த ஒரு மாபெரும் தளபதியோ அல்ல. அவர் அதை போன்ற ஏதோ ஒரு காரியத்தை அவர்களுக்கு அனுப்பவில்லை. அவர் அதை ஒருமுறை மோசேயில் செய்ததாக அவர் கூறினார். ஆனால் அப்பொழுது அவர்களுக்கு அது தேவைப்பட்டது. ஆனால் அவர் அவர்களுக்கு ஒரு இரட்சகரை அனுப்பினார். அவர்கள் அதை விரும்பவில்லை. அவர்கள் ரட்சிக்கப்பட்டதாக நினைத்தார்கள். பார்த்தீர்களா? அந்த விதமாகத்தான் இன்றைக்கும் சபைகள் உள்ளன. இந்த கிறிஸ்துமஸ் நேரத்தில் கிறிஸ்துமஸின் எல்லா மிடுக்குகளும் சாண்டா கிளாஸ் விளக்குகளும் கத்தோலிக்க மற்றும் புராட்டஸ்டன்ட் சபைகளுக்குள்ளும் அஞ்ஞான குணாதிசயங்களும் மற்ற காரியங்களும் நுழைந்து அது எவ்வளவு சீர்கேடாய் இருக்க முடியுமோ அவ்வளவு சீர்கேடாய் உள்ளது. தேவன் அவர்களுக்கு ஒரு இரட்சகரை அனுப்புகிறார். என்ன? வார்த்தைக்கு திரும்பு. பரிசுத்த ஆவியானவர், தேவனுடைய மேசியா, அவருடைய அபிஷேகிக்கப்பட்டவர் தம்முடைய சபையை அபிஷேகித்து அதை வார்த்தைக்கு திருப்பி அனுப்புகிறார். அவர்களுக்கு அது வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? இல்லையா? அவர்கள் அதை பெற்றுக் கொள்ள மாட்டார்கள். அவர்கள் எப்பொழுதும் செய்வது போலவே அவளை புறக்கணிப்பார்கள். அவர் ஒரு இரட்சகரை அனுப்புகிறார். ஆனால் அவர் எதற்காக ஒரு இரட்சகரை அனுப்புகிறார்? உங்களுக்கு உதவும் ஒரு சிறு காரியத்தை இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். ஒரு முன்குறிக்கப்பட்ட ஜனங்கள் அதை பெற்றுக் கொள்ளப் போகிறார்கள். அவர் முதல் முறை வந்தபோது இருந்தார். அவர் இரண்டாம் முறை வரும்போதும் இருக்கும். சபை உலகம் அதை குறித்து என்ன நினைத்தாலும் சரி, அவர் அதை வீணாக அனுப்புகிறதில்லை. யாராவது ஒருவர் அதை பெற்றுக் கொள்வார். யாரோ ஒருவர் அதை பெற்றுக் கொள்ளப் போகிறார், அவ்வளவுதான். ஆனால் அரசியல் உலகமோ அல்லது அரசியல் சபையோ அல்லது அது என்னவா இருந்தாலும் சரி, ஆனால் நீங்கள் கதரும் போது தேவனதை அனுப்பும் போது யாராவது ஒருவர் அதை பெற்றுக் கொள்ளப் போகிறார். அது உண்மை. அவர் ஒரு இரட்சகரை அனுப்பினார். தேசங்களை நிர்மூலமாக்க அல்ல. என்றைக்கு நாம் நினைப்பது போல எழும்பி நிற்கக்கூடிய ஒரு மனிதன் நமக்கு தேவை. ரஷ்யாவை வீழ்த்த ஒரு மனிதனை அமெரிக்கா விரும்புகிறது. கண்டிப்பாக இருக்க விரும்புகிற ஒருவனையே. உலகத்தின் மற்ற பாகங்களை வீழ்த்த அவர்களை நிலவுக்கு கொண்டு செல்லும் ஒரு மனிதனை ரஷ்யா விரும்புகிறது. ஆனால் தேவன் நமக்கு சமாதானத்தை அனுப்புகிறார். தேவன் நமக்கு நம்பிக்கையை அனுப்புகிறார். நமக்கு அது வேண்டாம். ஓ, நாம் சமாதானத்தை உடையவர்களா இருக்க முடியும். தேசங்கள் சமாதானத்தையே விரும்புகின்றன என்று கூறலாம். உண்மையாகவே அவர்கள் ஐநா சபை ஒன்று கூடும் போது அவர்கள் அதை பெற்றுக் கொள்ளலாம் என்று நினைக்கிறார்கள். பாருங்கள், ஐநா அதிலிருந்து வெகு தொலைவில் உள்ளது. இன்றைக்கு பெற்றுள்ள இந்த உலகத்தின் சமாதானம் ஆகாயத்தில் மிதக்கும் ஒரு ரப்பர் பலூனை போன்றுள்ளது. ஒவ்வொரு சிறு காற்றும் அதை எப்படி வேண்டுமானாலும் கொண்டு செல்ல முடியும். நிச்சயமாக அரசியலின் எந்த ஒரு சிறு மாற்றமும் அதை ஒரு பக்கத்திலிருந்து மற்றொரு பக்கத்திற்கு மாற்றுகிறது. மற்ற ஜனங்களின் பெயர் உணர்வுகள் கடலாம் என்ற காரணத்தினால் ஐநாவில் ஒரு ஜபத்தை கூற முடியாது. தேவனை விசுவாசிக்காதவர்கள் அது நிலைப்படுத்துதல் இல்லையா? எந்த வழியிலும் வாழுதல் மற்றொரு காரியம். ஒரு பலூன் கூட எந்த காரியத்திலும் வெடித்துவிடும். ஆமேன். இந்த உலகத்தின் சமாதானம் என்று அழைக்கப்படுபவை ஐநா போன்றவற்றால் வெடித்துவிடும். சரி, அதில் சமாதானமே இல்லை. மனிதனால் உண்டாக்கப்பட்ட சாதனையினால் சமாதானத்தை கண்டறிய முடியாது. அது அங்கே இல்லை. ஒவ்வொரு காற்றிலும் அது அடித்து செல்லப்படுகிறது. சபையும் ஒன்றை விரும்புகிறது. அவர்கள் விரும்புகிற அவர்களுடைய சமாதானம் ஏறக்குறைய ஒவ்வொரு உபதேச காற்றினாலும் அலைகடிக்கப்படுகிறது. எல்லாம் சுழன்று வர அவர்களில் ஒருவர் ஓ, நாம் செய்ய வேண்டியதெல்லாம் என்கிறார். நீங்கள் நினைக்கிறீர்களா? நீங்கள் வரப்போவதை குறித்து எந்த எண்ணமும் கிடையாது. தேவன் தம்முடைய சிந்தனைகளை வெளிப்படுத்திவிட்டார். நீங்கள் சிந்திக்க உரிமையே கிடையாது. கிறிஸ்துவுக்குள் இருந்த சிந்தையே உங்களுக்குள்ளும் இருக்கட்டும். அவர் தேவனுடைய சித்தத்தை தீர்மானத்தில் நிறைவேற்றினார். அவர், நான் தேவனுடைய கிரியைகளை செய்யாதிருந்தால் அப்பொழுது என்னை விசுவாசிக்காதீர்கள் என்றார். பார்த்தீர்களா? நீங்கள் வரப்போவதை குறித்து எந்த எண்ணமும் கிடையாது. அவர் ஒருவரே சிந்திக்கிறார். அவருடைய சிந்தை உங்களுக்குள் இருக்கட்டும். நீங்களும் அதே விதமாகவே சிந்தியுங்கள். அது அவருடைய வார்த்தையாய் உள்ளது. நீங்கள் எப்படி வித்தியாசமாக சிந்திக்கப் போகிறீர்கள்? அவர் தம்முடைய சிந்தனைகளை நமக்கு வெளிப்படுத்தி விட்டார். ஆனால் நாம் நம்முடைய சிந்தையை செய்ய விரும்புகிறோம். அவர்கள் இதை செய்ய வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். நேற்று நான் ஒரு அன்பான முதியவருடன் நோய்வாய்ப்பட்ட குழந்தைக்காக பிரார்த்தனை செய்ய சென்று கொண்டிருந்தேன். நாங்கள் அந்த சுகவீனமான பிள்ளையிடம் சென்றபோது நாங்கள் அதற்காக ஜெபிப்பதை குடும்பத்தினர் விரும்பவில்லை என்பது இந்த மனிதனுடைய கருத்தாய் இருந்தது. இருப்பினும் மேலே செல்லும் பாதையில் இந்த பெண்மணி, சுமார் 81 வயது பெண்மணி, புத்திசாலியான பெண்மணி, மிகவும் நல்லது. ஆனால் அவள் என்ன நடக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் என்று சொன்னாள். பாருங்கள், நான் நினைக்கிறேன்
That's exactly what the devil thinks.
எல்லா சபைகளும் ஒன்று சேர்ந்து ஒன்றாக இருக்க வேண்டும் என்று கூறினாள். அதைத்தான் பிசாசும் நினைக்கிறார். ஆனால் தேவன் தம்முடைய சபையை உலகத்தின் காரியங்களில் இருந்து பிரிக்க விரும்புகிறார். அது சபை அரசியலில் கலக்கப்படுவதை அவர் விரும்பவில்லை. பார்த்தீர்களா, தேவன் உலகத்திற்கு ஒரு மேசியாவை அனுப்பினார் என்னவாகும்? அந்த பெண்மணி முழு உலகத்தின் சிந்தனைகளை மாத்திரமே சிந்தித்துக் கொண்டிருந்தாள். சபை கூட்டமைப்பு என்பது அதே சிந்தனையை தவிர வேறென்ன? உலக சபைகளின் ஆலோசனை சங்கம் அந்த எண்ணத்தை அடைவதற்காகத்தானே தவிர வேறென்ன? சரிதானே, பாருங்கள். அப்படியானால் பெண்மணியே, அந்த பெண்மணி உலகத்தின் சிந்தனைகளை மாத்திரமே வெளிப்படுத்தினாள். ஆனால் இங்கே தேவனுடைய சிந்தனைகள் வேதாகமத்தில் உள்ளன. அதிலிருந்து வித்தியாசமாக எடுத்துக்கொள்ள நமக்கு எந்த உரிமையும் கிடையாது. அதுவே நமக்கு வெளிப்படுத்தப்பட்ட தேவனுடைய சிந்தனைகளாகும். நாம் காண்கிறோம் உலகம் சீரழிந்து கொண்டிருக்கிறதையும், நாம் ஏதோ ஒன்றுக்காக அழுது கொண்டிருப்பதையும் காண்கிறோம். நாம் அதை பெற்றுக் கொள்வோம். எப்பொழுது அது ஏற்றுக்கொண்டு நம்மை அரசியலுக்கு வழிநடத்த முயற்சித்தால், அதுவே நம்மை கரைபடுத்தி இருக்கிற அதே காரியமாய் உள்ளது. இந்த கிறிஸ்தவ வத்தர்களின் தேசிய தலைவரிடம் நான் ஒரு சிறு காரியத்தை கூற வேண்டும். அது ஒரு அருமையான கூட்ட ஜனங்கள். ஆனால் அவர்கள் தவறான வழியில் துவங்கினால் அவர்கள் மற்றவர்களைப் போல தூள்தூளாகி ஒரு ஸ்தாபனமாகி விடுவார்கள். நீங்கள் எனக்காகவும் இந்த மனிதருக்காகவும் நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நான் அவருக்காக கட்டிடத்தில் இருந்து ஒரு தரிசனத்தை பெற்றிருக்கிறேன். நான் செல்ல வேண்டும். பார்த்தீர்களா, அவர்கள் திருப்பத்தை ஏற்படுத்தவில்லை என்றால், அவர்கள் தொடர்ந்து சென்றால், அவர்கள் ஒரு ஸ்தாபனத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அதை செய்யும் போது தேவன் அதை முடித்து விடுகிறார். அது உண்மை. பாருங்கள், புருஷர்கள் தங்களுடைய சொந்த கருத்துக்களை பெற்றுக் கொள்ள முயன்றால் ஒழிய ஒன்று சேர முடியாது. அந்த காரணத்தினால் தான் தேவன் தனிப்பட்ட நபர்களை எடுத்துக் கொள்கிறார். பார்த்தீர்களா, தேவன் ஒரு ஸ்தாபனத்தோடு இடைபடுகிறது இல்லை, ஒருபோதும் இடைபடவே இல்லை. அவர் அவ்வாறு செய்ததாக சரித்திரத்தில் எங்குமே இல்லை. அவர் தனிப்பட்ட நபர்களோடு ஒரு மனிதனோடு தொடர்பு கொள்கிறார். அது உண்மை. ஆனால் நாம் ஒரு குழுவாக ஆண்களை ஒன்று திரட்டி இது இப்படித்தான் அது இப்படித்தான் என்றெல்லாம் சொல்ல முயற்சிப்போம். முதலாவதாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், மகத்தான புத்திசாலித்தனமான அறிவுறுப்பமான சிந்தை உள்ளவர்கள் பிசாசு அனுப்பி இருக்கிற இந்த ராட்சதர்கள் உள்ளே வந்து, சரி அது இப்படித்தான் இருக்க வேண்டும், என்னால் அதை உங்களுக்கு நிரூபிக்க முடியும் என்றனர். நீங்கள் எதை நிரூபிக்க முடிந்தாலும் அது அந்த வார்த்தைக்கு முரணாக இருக்குமானால் அதிலிருந்து விலகியிருங்கள். அது உண்மை. ஒவ்வொரு உபதேச காற்றோடும் கொண்டு செல்லப்பட்டது எங்கு வேண்டுமானாலும் பரவும். எப்போது வேண்டுமானாலும் அது பாதிப்பை உண்டாக்கும். அது உண்மைதான். ரஷ்யா இன்றைக்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட மேசியாவை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது. அவர்கள் எதை தேடிக் கொண்டிருக்கிறார்கள்? தேவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட மேசியாவை 1900 ஆண்டுகளுக்கு முன்பு அனுப்பியது போன்ற ஒரு ஆட்டுக்குட்டியை அவர்களுக்கு அனுப்பினால் என்னவாகும்? அவர்கள் அதை நீக்கிவிடுவார்கள். ஏரோது செய்தது போல தங்களால் இயன்றவரை அதை நீக்க முயற்சிப்பார்கள். ஒரு மேசியாவை குறித்து ரஷ்யாவின் கருத்து என்ன? அவர்களுக்கு ஒரு விஞ்ஞானம் வேண்டும். அவர்களுக்காக உலகை வெல்லக்கூடிய, அவர்களை முந்திக்கொண்டு நிலவுக்கு வரக்கூடிய, விண்வெளியை வெல்லக்கூடிய, நட்சத்திரங்களுக்கு அப்பால் அவர்களை அழைத்து செல்லக்கூடிய ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட விஞ்ஞானியை, ஒரு மேதையை அவர்கள் விரும்புகிறார்கள். அந்த விதமான ஒரு மேசியாவைத்தான் ரஷ்யா எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது. ஓ தேவனே, இப்பொழுது கவனியுங்கள். நாம் மீண்டும் கிறிஸ்துமஸ் நேரத்தில் இருக்கிறோம். அவர்கள் அதை பெற்றுக் கொண்டால் என்னவாகும்? அதன் பின்னர் அதற்கு முரணான ஒன்றை நோக்கி பாருங்கள். தேவன் சிருஷ்டித்த மற்ற ஜனங்களுக்கு என்ன நேரிடும்? பார்த்தீர்களா, பாருங்கள், தேவன் நமக்கு என்ன தேவை என்பதை அறிந்திருக்கிறார். நாம் விரும்புவது அல்ல. இப்பொழுது அதன் பேரில் ஆராய்ந்து பாருங்கள். ரஷ்யாவுக்கு அதன் அபிஷேகம் செய்யப்பட்டவர் கிடைத்தால் என்ன? இப்பொழுது அவர்கள் ஒரு ஆட்டுக்குட்டியையும் பெற்றுக் கொள்ள மாட்டார்கள். இல்லை இல்லை, அவர்கள் எதையும் பெற்றுக் கொள்ள மாட்டார்கள். இல்லை ஐயா, அவர்கள் அதை விரும்பவில்லை. அவ்வளவுதான், அவர்கள் அதை விரும்புகிறதில்லை. அவர்கள் அதை போன்ற எதையும் விரும்புகிறதில்லை. அவர்களுக்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட மேசியா தேவை. நல்லது, மேசியா என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒருவர் என்று பொருள். அப்படியானால் அவர்களுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட விஞ்ஞானி தான் வேண்டும் என்றால், அணுக்களை பிளக்கக்கூடிய, விண்வெளியை வெல்லக்கூடிய, ரஷ்யாவை நிலவுக்கு அடைத்து சென்று விட்டு திரும்பி பார்த்து தன் மார்பில் தட்டிக்கொண்டு, உலகமே நீங்கள் எல்லோரும் நாய்கள், எங்களுக்கு சேவை செய்யுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு மேதைதான் வேண்டும். அவ்வளவுதான், அதைத்தான் ரஷ்யா விரும்புகிறது. ஓ ஆமையா, உங்களுக்கு தெரியும் முழு உலகமும் கதறுகிறது. அண்மையில் ஜெர்மனி அவர்களில் ஒருவருக்காக அழுதது. அவர்கள் ஒன்றை பெற்றனர். அவர்களுக்கு அதனோடு என்ன வந்துள்ளது என்பதையும் கூட பாருங்கள். பார்த்தீர்களா, உங்களுக்கு புரிகிறது அல்லவா? அவர்கள் ஒரு ஹிட்லரை பெற்றார்கள். அவர்கள் தங்களுக்கு என்ன பெற்றுக் கொண்டனர்? குழப்பம். நீங்கள் தேவனுடைய மேசியாவை புறக்கணித்தால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மேசியாக்கள் அதைத்தான் எண்ணுகின்றனர். அவர்கள் என்ன பெற்றனர்? பெந்தேகோஸ்து ஆசீர்வாதங்கள் ரஷ்யா அல்லது ஜெர்மனியை தாக்கின போது அவர்கள் செய்தியை புறக்கணித்தனர். அவர்கள் அவர்களை பரிகசித்து அவர்களை சிறையில் அடைத்தனர். அவர்கள் என்ன செய்தனர்? அவர்கள் சிலுவையை புறக்கணித்தனர். அவர்கள் ஸ்வஸ்திகா என்ற இரட்டை சிலுவையை பெற்றார்கள். நீங்கள் இரக்கத்தை பெற்றுக் கொள்ளவில்லை என்றால் அப்பொழுது நியாய தீர்ப்பை தவிர வேறொன்று விடப்பட்டிருக்காது. நண்பனே, அது உண்மை. இப்பொழுது அவர்கள் இன்றைக்கு எங்கே இருக்கிறார்கள் என்பதை பாருங்கள். பார்த்தீர்களா, கவனியுங்கள், அவர்களுக்கு எந்த ஒரு அங்கத்தினரும் கிடையாது. அவர்கள் ஒரு நொறுங்குண்ட ஜனங்கள். அவர்கள் தவறான மேசியாவை ஏற்றுக்கொண்டனர். ருஷியாவும் அதை போன்ற ஒன்றை பெற்றுக் கொள்ளுமானால் அவர்கள் தங்களுடைய மேதையை எவ்வளவுதான் ஏற்றுக்கொண்டாலும் அது அதே காரியத்திற்கு தான் வரும். அது முழு தேசத்தையும் அழித்துவிடும். பார்க்கிறீர்களா? இந்தியா இன்றைக்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒருவரையே விரும்புகிறது. அவர்கள் ஒரு மேசியாவையே விரும்புகின்றனர். இப்பொழுது நினைவிருக்கட்டும், மேசியா என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் பொருள். அவர்கள் அபிஷேகம் பெற்ற ஒருவரையே விரும்புகிறார்கள். அவர்களுக்கு என்ன வேண்டும்? உழைக்காமல் தெருக்களில் மேலும் கீழும் நடந்து ஒரு முறையிலிருந்து மறுமுனைக்கு பொருட்களை வீசி எறிந்து தங்களுக்கு உணவளித்து உண்ண உணவு கொடுத்து உடை அணிவிக்கும் ஒருவரையே அவர்கள் விரும்புகிறார்கள். அங்குதான் காரியம். அவர்கள் வேலை செய்ய மாட்டார்கள். அவர்கள் பிச்சை எடுக்க விரும்புகிறார்கள். எனவே மரங்களின் உச்சியை எட்டி ரொட்டி இறைச்சி மற்றும் பிற பொருட்களை உலுக்கி அவர்கள் மேல் போடக்கூடிய ஒரு புனித மனிதர் தோன்ற வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். அவர்கள் அங்கே அமர்ந்து உண்டு மீதி நாள் முழுவதும் உறங்கி காலையில் சிறந்த ஆடைகளை அணிந்து எழ வேண்டும். அது போன்ற ஒரு மீட்பரைத்தான் இந்தியா விரும்புகிறது. ரஷ்யா இந்த கிறிஸ்துமஸில் தங்களுடைய அபிஷேகம் பண்ணப்பட்ட மேசியாவாக ஒரு விஞ்ஞான மேதையை விரும்புகிறது. அதுதான் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று விரும்புகின்றனர். வேலை செய்யாமலேயே அவர்களை போஷித்து அவர்களுக்கு உடை உடுத்தக்கூடிய ஒரு மேசியாவையே இந்தியா விரும்புகிறது. அமெரிக்காவே, உங்களுக்கு என்ன வேண்டும்? அமெரிக்கா, உங்களுடைய கருத்து என்ன? நீங்கள் ஒரு மேசியாவுக்காக அழுது கொண்டிருக்கிறீர்கள். இது ஒலிநடாவில் பதிவு செய்யப்பட்டுள்ளது என்பதை நான் அறிவேன். நீங்கள் ஒரு மேசியாவுக்காக அழுது கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு என்ன வேண்டும்? நீங்கள் விரும்பினதை பெற்றுக் கொண்டீர்கள். நீங்கள் ஒரு அரசியல்வாதியை விரும்பினீர்கள். நீங்கள் அதை பெற்றுக் கொண்டீர்கள். இப்பொழுது அதைக் கொண்டு நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? உங்களை தோலுரிக்கப் போகிறது. அது சரியாக அதைத்தான் செய்ய போகிறது. அது உங்களை உங்களுடைய கல்லறைக்கு அனுப்பப் போகிறது. நீங்கள் அதை விரும்பினீர்கள். நீங்கள் உங்களுடைய வாஞ்சையை பெற்றுக் கொண்டீர்கள். இப்பொழுது அதைக் கொண்டு நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? நவீன ஆகாப் மற்றும் இசபேல், அது இப்பொழுது உங்களுடைய கரங்களில் உள்ளது. நீங்கள் விடுதலைக்காக இங்கு ஓடிக்கொண்டிருக்கிற அதே காரியம். நீங்கள் உங்களை மீண்டும் அதற்குள் இழுத்துக் கொண்டீர்கள். ஆனால் அதைத்தான் நீங்கள் விரும்பினீர்கள். அன்றைய நவீன எல்விஸ் போன்ற தட்டையான மேல்பகுதி கொண்ட ரிக்கியை நீங்கள் விரும்பினீர்கள். நீங்கள் அதை பெற்றுக் கொண்டீர்கள். நீங்கள் ஒரு புத்திசாலித்தனமான கல்வி அறிவு கொண்ட ஒரு மேதை மூளையை கொண்ட ஒரு அரசியல்வாதியை விரும்பினீர்கள். நீங்கள் அதை பெற்றுவிட்டீர்கள். நீங்கள் அதை எப்படி செய்தீர்கள்? நேர்மையற்ற அதை கொண்டு வருவதற்கான அரசியலின் ஒரு எந்திரம் அதை நல்ல மக்களின் கண்களுக்கு மறைத்தது. இப்பொழுது நான் ஒரு ஜனநாயக கட்சிக்காரனோ அல்லது குடியரசு கட்சிக்காரனோ அல்ல. நான் ஒரு கிறிஸ்தவன். பார்த்தீர்களா? இரு பக்கங்களும் அழுகி போயுள்ளன. ஆனால் கிறிஸ்தவ மார்க்கத்தின் எண்ணங்களையும் நம்பிக்கைகளையும் குறைந்தபட்சம் வெளிப்படுத்தின ஒரு மனிதன். அதன் பின்னர் நீங்கள் திரும்பி நீங்கள் விரும்பும் மேதையை தேர்ந்தெடுக்க எந்திரங்களை என்ன செய்ய அமைக்கிறீர்கள்? நீங்கள் அதை எப்படி செய்தீர்கள்? நீங்கள் அவரை தொலைக்காட்சியில் ஒளிபரப்பினீர்கள். அதை நாடு முழுவதும் பரப்பி தேர்ந்தெடுக்கப்பட்ட இரண்டு ஜனாதிபதிகளுக்கு இடையே உள்ள மனோதத்துவ சக்திகளை சோதிக்க முயற்சித்துக் கொண்டிருந்தனர். இருக்க வேண்டும் என்றால் புத்திசாலித்தனமான மூளையுடையவர் என்று நீங்கள் கருதும் ஒருவரை நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள். அதற்கு பின்னால் என்ன இருக்கிறது என்று பார்க்கவில்லை. உங்களுடைய பேரத்தில் நீங்கள் பெற்றுள்ளதை நீங்கள் பார்த்தீர்களா? ஓ, இது மீண்டும் கிறிஸ்துமஸ். ஆம், அமெரிக்கா தன்னுடைய மேசியாவை பெற்றுள்ளது. நீங்கள் அவரோடு என்ன செய்ய போகிறீர்கள்? அவர் உங்களுக்கு என்ன செய்கிறார் என்பதை கவனியுங்கள். ஹிட்லர் ஜெர்மனிக்கு செய்தது போன்றே உங்களுக்கு நினைவிருக்கும். அதை உங்களுடைய சிந்தையில் வைத்துக் கொள்ளுங்கள். இது ஒலிப்பதிவு செய்யப்படுகிறது. ஆமாம், நீங்கள் சரியாக புரிந்து கொண்டீர்கள். ஆனாலும் நாடு முழுவதும் பரவிய இந்த எடுப்புதல் கூட்டங்களில் இருந்து தேவனுக்கு பயப்படும் மனங்களை கொண்ட போதுமான நல்ல மனிதர்கள் மீதம் இருந்தனர். அவர்கள் அந்த நிகழ்வை நடத்தி இன்னும் சிறிது காலம் அதை தக்க வைத்துக் கொண்டிருப்பார்கள். ஆனால் நீங்களே உங்கள் வழிமுறைகளை கொண்டு வாக்குகளில் மோசடி செய்யக்கூடிய ஒரு எந்திரத்தை உருவாக்கினீர்கள். உங்கள் சொந்த செய்தித்தாள்களே அதை நாடு முழுவதும் பரப்பின. அதை சரி செய்ய நீங்கள் எதுவும் செய்யவில்லை. ஆனால் நீங்கள் அதை பெற்று விட்டீர்கள். அப்படியான ஒரு மேசியாவையே அவர்கள் விரும்பினார்கள். அதனால் அவர்கள் இப்போது நிம்மதியாக இருக்கலாம் என்று நினைக்கிறேன். அவர்களுக்கு ஒரு மேதை, மூளைத்திறன் மிக்கவர், ஆம், புத்திசாலி, உயர்கல்வி கற்றவர் கிடைத்து
விட்டார்.
உங்கள் கர்த்தரின் போதனையை நீங்கள் நன்கு அறிவீர்கள். அன்றைய மற்றும் அன்றாட தீயவர்கள் எப்போதுமே புத்திசாலிகளாகவே இருந்திருக்கிறார்கள். காயினின் மக்கள் விஞ்ஞானிகளாகவும் மேதைகளாகவும் ஆனார்கள். அதே சமயம் தேவனுடைய மக்கள் மேம்பொருளாகவும் அதுபோலவும் இருந்து இறுதியில் அழிவை நோக்கி சென்றார்கள் என்பது உனக்கு தெரியாதா? மேலும் அந்த பேடையில் எளிய விவசாயிகளும் அது போன்றோரும் காப்பாற்றப்பட்டனர். அந்த மேதை அழிக்கப்பட்டான். இன்றைய உலகத்தின் பிள்ளைகள் தேவராஜ்யத்தின் பிள்ளைகளை விட ஞானமும் புத்திசாலித்தனமும் மிக்கவர்கள் என்று இயேசு கூறினார் என்பது உங்களுக்கு தெரியாதா? ஏன்? அவர்கள் ஆட்டுக்குட்டிகள். அவர்களுக்கு ஒரு தலைவர் தேவை. அவர்கள் தங்களுடைய தலைவரை அறிவு கூர்மையின் மூலம் தெரிந்து கொள்ள முயற்சிக்கிறார்கள். ஆனால் தாழ்மையுள்ளவர்கள் பரிசுத்த ஆவியாகிய தங்களுடைய தலைவராக தெரிந்து கொள்கிறார்கள். அதைத்தான் சபையும் செய்திருக்கிறது. சபை தெரிந்து கொண்ட ஸ்தாபன ராட்சதர்கள். கிறிஸ்துவின் உண்மையான சரீரம் பரிசுத்த ஆவியையும் அவருடைய வார்த்தையையும் தெரிந்து கொண்டது. நீங்கள் எதை வழிநடத்த அனுமதிக்கிறீர்கள் என்பதை பொறுத்தது. ஒரு ஆட்டுக்குட்டி வழிநடத்தப்பட வேண்டும், அங்குதான் நாம் வழிநடத்தப்பட வேண்டும். இப்பொழுது அவர்கள் தங்களுடைய மேசியாவை தங்களுடைய அபிஷேகம் பண்ணப்பட்ட கல்வி அறிவுடையவர்களாயும் மதிநுட்பம் உள்ளவர்களாயும் புத்திசாலித்தனமாயும் இருக்கிறார்கள். ஓ, என்னை அந்த மனிதனைப் போல புத்திசாலியாக நிற்கும் ஜனாதிபதி ஒருபோதும் இருந்ததே இல்லை. ஏன் அவர் நேராக எழுந்து நின்று, சரி, இன்று அல்லது இன்றிரவு அல்லது அடுத்த ஓரிரு நாட்களில் உங்களுக்கு விருப்பமான எந்த கேள்வியையும் அவரிடம் கேளுங்கள் என்று சில நாட்களுக்கு முன்பு வானொலி ஒளிபரப்பில் கேட்டேன். நிச்சயமாக வெறும் ஒரு கற்றறிந்த எந்திரம். அதைத்தான் அமெரிக்கா நம்பி இருந்தது. இப்போ இதை வைத்து நீங்கள் எங்கே போகப் போகிறீர்கள் என்பதை நாம் பார்ப்போம். நீங்கள் புறக்கணித்தீர்கள் அமெரிக்கா. நீங்கள் கிறிஸ்துவின் செய்தியை புறக்கணித்தீர்கள். உங்களுக்கு முன்பாக உறுதிப்படுத்தப்பட்ட பரிசுத்த ஆவியை நீங்கள் புறக்கணித்தீர்கள். உங்களுடைய சொந்த அரசு சட்டமன்ற கட்டிடங்களில் கூட மனிதனுடைய சிந்தனைகளை அறிந்த கிறிஸ்துவின் வல்லமை தம்மை வெளிப்படுத்தினது. அவரால் வியாதியஸ்தரை சுகப்படுத்த முடிந்தது. இருதயத்தின் ரகசியங்களை கண்டறிய முடிந்தது. கடைசி நாட்களில் என்ன சம்பவிக்கும் என்று தேவன் கூறினதை அப்படியே செய்ய நீங்கள் அதை புறக்கணிக்கிறீர்கள். போதிய மெருகேற்றப்படவில்லை. அது ஒரு முன்னணியில் பிறந்தது. அது தேசத்திற்கு நாற்றம் அளித்தது. உங்களுடைய அரசியலும் சபை குணமும் கூட தேவனுக்கு முன்பாக நாற்றம் எடுக்கின்றன என்பதை நினைவில் கொள்ளுங்கள். தேவன் இனிய மனம் கமடும் தாழ்மையை நேசிக்கிறார். சபையானது அதை ஒரு போலியான தாழ்மையை விரும்புகிறதில்லை. தேவன் உண்மையான தாழ்மையை விரும்புகிறார். அதைத்தான் அவர் நேசிக்கிறார். இப்பொழுது அவர்கள் தங்களுடைய படித்த ராட்சதனை உடையவர்களாக இருக்கிறார்கள். சபை அது ஒரு மேசியாவையே விரும்புகிறது. பாருங்கள், அதற்கு என்ன தேவை? அது ஒரு மேதையான ஸ்தாபன முறைமைகளை விரும்பி அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒருவரை இடத்திற்கு கொண்டு வர அனுமதிக்கின்றது. நான் இங்கே என்னுடைய நேரத்தை எடுத்துக் கொள்ளட்டும். அப்பொழுது அது இங்கேயும் வெளிநாட்டிலும் உள்ளதை நீங்கள் நிச்சயப்படுத்திக் கொள்வீர்கள். இன்றைய சபை உலகில் வாழ்வதற்கு தேவையான அனைத்தையும் சரியாக செய்து கொண்டு அபிஷேகம் பெற்ற ஒரு மேதையை விரும்புகிறது. பெண்கள் தங்கள் தலைமுடியை வெட்டிக் கொள்ளலாம், முகத்தில் வண்ணம் பூசலாம். ஆண்கள் நான்கு அல்லது ஐந்து முறை திருமணம் செய்து கொண்டாலும் உதவிக்காரர்களாக தொடரலாம். ஓ, அவர்கள் விரும்பியதையெல்லாம் செய்தாலும் தாங்கள் கிறிஸ்தவர்கள் என்ற தங்கள் விசுவாச அறிக்கையை தக்க வைத்துக் கொள்ளலாம். நீங்கள் அதை பெற்றுக் கொள்ளப் போகிறீர்கள். தேவனுடைய மேசியா அபிஷேகம் பண்ணப்பட்ட வார்த்தை, வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை. வார்த்தை தானே முன்னோக்கி கொண்டு வரப்படுவதை நீங்கள் விரும்புகிறதில்லை. உங்களுக்கு அது வேண்டாம். தேவன் அதை உங்களுக்கு அனுப்பினார். ஆனால் சபையோ அதை விரும்புகிறதில்லை. அவர்கள் தங்களுடைய கோட்பாடுகளை விரும்புகின்றனர். எல்லாமே அதற்கு பணிந்திட கோட்பாடுகளை பொருந்தக்கூடிய ஒரு மேதையை அவர்கள் விரும்புகின்றனர். நீங்கள் அவரை பெற்றுக் கொள்வீர்கள். அதனுடைய பாதையில் உள்ளது. நீங்கள் அதற்கு நிறைய பிள்ளைகளை உடையவர்களாக இருக்கிறீர்கள். ஆனால் என்றாவது ஒரு நாள் யோசேப்பை அறியாத ஒரு பார்வோனை போன்ற ஒரு தாத்தா எழும்புவார். அதைத்தான் நீங்கள் விரும்பினீர்கள். அதைத்தான் சபையும் அவர்கள் செய்து கொண்டிருக்கிற வழியை உங்களால் காண முடியும். ஆமையா, அதே வழியில் வெளிப்படுத்தின விசேஷம் 17 அதிகாரம் அந்த வேசியையும் அவருடைய குமாரத்திகளையும் குறித்து தெளிவாக விளக்குகிறது. சரியாக, அவை யாவும் தாய் வீட்டுக்கு திரும்பி செல்லும். அது இப்பொழுது ஒரு உலகளாவிய சபையை உருவாக்கும் அதனுடைய பாதையில் உள்ளது. ஸ்தாபனங்கள், நீங்கள் விரும்புவதை சரியாக பெற்றுக் கொள்ளப் போகிறீர்கள். எனக்கு செவி கொடுங்கள், அப்பொழுது அது நிறைவேறும். அந்த நேரத்தில் நான் போய்விட்டிருக்கலாம். ஆனால் சாயங்கால வெளிச்சம் அங்க துவங்கி அணைந்து போகும் போது அதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அவர்கள் சுற்றுமுற்றும் பார்த்து அவர்கள் தங்களுடைய ஸ்தாபனத்தினால் ஏதோ ஒரு காரியத்திற்கு பலவந்தம் பண்ணப்படுவதை அவர்கள் காண்கிறார்கள். அவர்களுடைய ஸ்தாபனம் அவர்களுடைய நன்மதிப்பை காப்பாற்றிக் கொள்ளவே ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அவர்கள் யாவரும் அதை செய்வார்கள். ஆனால் அந்த முறைமையை விரும்பாத அந்த ஜனங்கள் தேவனுடைய முறைமையை பரிசுத்த ஆவியையும் வார்த்தையும் ஏற்றுக்கொண்டு அவர்கள் அந்த மனிதன் சரியாக இருந்திருக்க வேண்டும் என்கின்றனர். அப்பொழுது மிகவும் தாமதமாகலாம். எபிஸ்கோபலியன்கள், பிரஸ்பிடேரியன்கள், பாப்டிஸ்டுகள் யாவரும் முழு சுவிசேஷ வர்த்தக புருஷர்களுக்குள் வருவதையும் எல்லாம் பரிசுத்த ஆவியை தேட முயற்சிப்பதையும் நாம் காண்கிறோம். உறங்கிக் கொண்டிருந்த கண்ணி எண்ணெய் வாங்க வர முயன்ற அந்த சரியான நேரத்தில் தான் மணவாளன் வருவார் என்பதை மக்கள் உணரவில்லையா? அப்பொழுதுதான் இயேசு மனவாளர் உள்ளே வந்தார் என்றும் உள்ளே சென்றார் என்றும் கூறினார். ஆனால் அவர்கள் உள்ளே வரவில்லை. இந்த மனிதர்களுக்கு என்ன நேர்ந்தது? அவர்கள் உள்ளே நுழையவில்லை என்று வேதம் நிரூபிக்கும் போது அதை பற்றி ஏன் கூச்சலிட வேண்டும்? அவர்கள் இதை செய்ய முயற்சித்துக் கொண்டிருக்கையில் மனவாளன் வந்தார். அவர்கள் புறம்பான இருளில் தள்ளப்பட்டனர். அது என்னவா இருந்தது? அவர்கள் எல்லா விதமான அசைவுகளையும் எல்லா விதமான ஒப்பனைகளையும் கொண்டிருந்திருக்கலாம். எல்லா விதமான உணர்ச்சிகளும் அதற்கு அத்தாட்சியாக காணப்பட்டிருக்க கூடும். ஆனால் சபையோ முத்திரையிடப்பட்டு விட்டது. அவள் போய்விட்டாள். அது தீர்க்க தரிசனமாக இருக்கலாம். அவர்கள் ஏதோ ஒன்றை விரும்புகிறார்கள். அவர்கள் எப்படி வேண்டுமானாலும் வாழ முடியும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். அவர்கள் அதைத்தான் சபை உலகம் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது. யாராவது ஒருவர் அந்த நகரத்தின் மிகப்பெரிய சபைக்கு அவர்கள் செல்ல முடியும் என்று, அதாவது நகரத்தின் எல்லா பிரபலங்களும் அங்கத்தினர்களாக இருக்கிறார்கள், அவர்களால் கட்டிடத்தின் மேல் மிக உயரமான கூர்முனை அமைக்க முடியும், அவர்கள் மிக சிறந்த இசைப்பேழை உடையவர்களாக இருக்க முடியும், அவர்கள் அமர முடியும், அவர்கள் வாழும் முறையை குறித்து அவர்களிடத்தில் ஒரு வார்த்தையும் கூறாத ஒரு ஊழியக்காரை அவர்கள் வைத்திருக்க முடியும், அவர்கள் நடனமாட விரும்பினால், அவர்கள் ஒரு விதமான நிகழ்ச்சியை நடத்த விரும்பினால், அவர்கள் குட்டைக்கால் சட்டைகளை அணிய விரும்பினால், அவர்கள் தங்களுடைய தலைமுடியை குட்டையாக வெட்டிக்கொள்ள விரும்பினால், அல்லது அவர்கள் இந்த காரியங்களை செய்ய விரும்புகிறார்கள், அவர்கள் சிகரெட்டுகளை புகைக்கலாம், அல்லது வெறுமனே சமூக மது அருந்துதல் போன்ற பழக்க வழக்கங்களை செய்யலாம். அதுவே சபைகளில் உள்ள நடைமுறைகளாகும். நவீன மது அருந்துதல் அப்படியே உங்கள் பிள்ளைகளுக்கு குடிக்க கற்றுக் கொடுங்கள். ஆனால் அளவுக்கு மீறிய மது அருந்த வேண்டாம். புகைப்பிடி ஆனால் மிகையாக இல்லை. நீங்கள் விரும்புகிற எதையும் அறிந்து கொள்ளுங்கள். ஆனால் எப்படி என்று உங்களுக்கு தெரிந்தவரை அல்லது உங்களால் முடிந்த அளவு உங்களை ஒழுக்கமாக வைத்துக் கொள்ள முயற்சி செய்யுங்கள். பார்த்தீர்களா? ஓ, அந்த மாய்மாலம், அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட பிசாசு, அது ஸ்தாபனம் என்று அழைக்கப்படுகின்ற காரியமே, அது மார்க்கம் என்று அழைக்கப்படுகின்ற காரியமே, அது பிசாசினால் உண்டானது. கிறிஸ்துவுக்கும் அவருடைய வார்த்தைக்கும் திரும்புங்கள். இந்த மோசமான சந்ததியின் இடத்திலிருந்து உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்ப மிகவும் காலதாமதமாவதற்கு முன்னர் மனம் திரும்புங்கள். அது எந்த நேரத்திலும் நிகழலாம். நித்திரை செய்யும் கன்னிகைகள் அவள் செய்கிற விதமாக செயல்படுவதை நாம் காணும்போது அது ஜனங்களை பைத்தியமாக்கும் அளவுக்கு பயமுறுத்துவது போல தோன்றுகிறது. ஆனால் அதற்கு பதிலாக அவர்கள், ஓ மகிமை, இது அற்புதமானது அல்லவா, அல்லேலூயா, ஓ என்னே, ஜனங்கள் எவ்வளவு தூரம் செல்ல முடியும்? ஆப்பிரிக்காவில் ஒரு கால்நடை மேய்ப்பவனுக்கு எகிப்தி இரவை பற்றி அறியாதது போல, தேவனின் வார்த்தையை பற்றி அதிகம் அறியாமல் தங்கள் அரசியல் மனப்பான்மையுடனும் நவீன கருத்தாக்கத்துடனும் அவர்கள் என்ன மாதிரியான நிலைக்கு தள்ளப்பட்டு விடுவார்கள்? சரிதானே? அதை குறித்த ஒரு வேதசாஸ்திர கருத்து அல்லது அவர்களுக்கு அளிக்கப்பட்ட ஏதோ ஒரு உளவியல் சார்ந்த காரியம் ஒரு கோட்பாட்டின் வழியில் அல்லது ஏதோ ஒரு விதமான காரியத்தில் மெந்தேகோஸ்தையினர் அதனோடு மோசமாக இருக்கிறார்கள். அந்த வெளிப்படுத்தி கூறும் சொற்றொடருக்காக மன்னிக்கவும். பெண் பிரசங்கிமார்கள் போன்றவர்களின் இந்த ஏராளமான காரியங்கள் அதற்கு அடிப்படையாகவே உள்ளன. சரியே, அங்குதான் உங்கள் காரியமே உள்ளது. நடனம், ராக் அண்ட் ரோல், கல்வி, அந்த விதமான ஒரு சபையை உலகம் விரும்புகிறது. அந்த விதமான ஒரு மேசியாவையே அவர்கள் விரும்புகிறார்கள். அது அவர்களை ஒன்றாக இணைக்கக்கூடிய ஒருவரே ஆகும். நீங்கள் ஒன்றை பெற்றுக் கொள்ளப் போகிறீர்கள். அதனுடைய ஆவி ஏற்கனவே மனுபுத்திரர் மத்தியில் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அது உண்மை. இன்னும் கிறிஸ்தவ மார்க்கத்தையே அறிக்கையிடுகிறார்கள். அவர்கள் அதை பெற்றுக் கொள்வார்கள். தேவன் அவர்களை அனுப்பினார். 1963 நம்மேல் அனுப்பினார். தேவன் 1963 நம்மேல் அனுப்புவாரானால் ஆதியில் அவர் செய்த அதே அபிஷேகத்தை அப்பொழுது அவர்கள் செய்தது போலவே நாமும் அதை மறுப்போம். ஏனென்றால் அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒருவர் மேசியா சபைக்கு வந்திருந்தார். அவர் இருந்தார் என்று வேதம் கூறினது போன்றே அவர் இருப்பார். எபிரேயர் 13:8 இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்று மாறாதவராய் இருக்கிறார் என்று கூறப்பட்டுள்ளது. அப்படியானால் நாம் ஒரு மேசியாவுக்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒருவருக்காக ஜெபிப்போமானால் என்ன? நமக்கு ஒரு மத சம்பந்தமான அரசியல்வாதி தேவையா? நமக்கு ஒரு ராணுவ மேதை வேண்டுமா? நமக்கு ஒரு படித்த விஞ்ஞானி வேண்டுமா? உங்களுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி தேவை. உங்களுக்கு திரும்ப கொண்டு வரும் ஒரு ஆட்டுக்குட்டியே வேண்டும். தங்களுக்கு மகிமையே அல்ல, ஆனால் வார்த்தைக்கு திரும்புதல். மீண்டும் சத்தியம் என்னவா இருந்தாலும் பொருட்படுத்தாமல் அதை உங்களுக்கு கூறும் ஒன்று பாருங்கள். அதனோடு சரியாக நிலைத்திருங்கள். அதனோடு ஒழுங்கிலிருங்கள். அவர்கள் அதை விரும்பவில்லை. அவர் இன்றைக்கு வருவாரானால் அப்பொழுது அவர் இருந்தது போன்றே அவர் இருப்பார். அவர் சரியாக பிதாவின் வாக்கையோடு தரித்திருப்பார். வேதாகமத்தில் வாக்குத்தம் பண்ணப்பட்டிருந்த ஒவ்வொரு வார்த்தையும் மறுபுத்தருக்கு வெளிப்படுத்தப்பட்டது என்று அவர் நிச்சயமுடையவராயிருப்பார். அது சரியாகத்தான் உள்ளது. இயேசு என்னிடத்தில் பாவத்தை நிரூபிப்பவன் யார்? பாவத்தையும் அவிசுவாசத்தையும் என்னிடத்தில் குற்றப்படுத்தக்கூடியவன் யார்? நான் செய்வேன் என்று பிதாவானவர் கூறுகிறாத ஒவ்வொரு காரியத்தையும் நான் செய்திருக்கவில்லை என்றால் அப்பொழுது நான் அதை எங்கே தவறவிட்டேன் என்று எனக்கு சொல்லுங்கள் என்றார். ஆமேன். நான் இதில் குறைவாக இருக்கிறேன் என்று எனக்கு சொல்லுங்கள் என்றார். ஆமேன். பாவம் என்பது அவிசுவாசம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அது உண்மை. நாம் அதை அறிவோம். பிதாவானவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நான் நிறைவேற்றாததை யார் எனக்கு காண்பிக்க முடியும்? நான் அதை செய்யவில்லை என்று யார் தங்களுடைய விரலை கொண்டு என்னை சுட்டிக்காட்ட முடியும்? உங்களில் யார் என்று கேட்டார். அப்படி என்றால் அவர்கள் ஏன் அவரை நிம்மதியாக இருக்க விடவில்லை? ஏனென்றால் அவர்கள் அதை செய்வார்கள் என்று தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டிருந்தது. ஆனால் அவர் முதலில் செய்தது போலவே பிதாவின் வார்த்தையை காத்துக் கொள்வார். தேவன் வார்த்தையாக இருக்கிறபடியால் அவரால் மாற்ற முடியாது. ஏனென்றால் அவர் அதை அப்படியே காத்துக் கொள்வார். ஏனென்றால் அவர் சரியாக அந்த விதமாகவே இருக்கிறார். அவர் வார்த்தையாக இருக்கிறார். அவர் என்ன வார்த்தையாக இருக்கிறார்? அவர் தேவனுடைய வார்த்தையை எடுத்து அதை வெளிப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார். அதைத்தான் இயேசு கிறிஸ்து, ஆவியாகிய தேவன் பிதா தம்முடைய குமாரனின் ரூபத்தில் நமக்கு மத்தியில் மாம்சமானார். அவர் தேவனுடைய வார்த்தையை எடுத்து அதை வெளிப்படுத்தி அதை ஜனங்களுக்கு காண்பித்தார். அவர்கள் அந்த விதமானதை விரும்பவில்லை. அவர்கள் தங்களுடைய சொந்த கோட்பாடுகளை உடையவர்களாக இருந்தனர். அவர்கள் தங்களுடைய சொந்த ஸ்தாபனங்களை உடையவர்களாக இருந்தனர். அது அவர்களுடைய எல்லா ஸ்தாபனங்களுக்கும் முரணாய் இருந்தது. ஆகையால் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்றைக்கும் அதே விதமாகத்தான் இருக்கும். மேசியா வருவாரானால் அவர் இங்கே தேவனுடைய வாக்குத்தம் செய்துள்ள காரியங்களையும் வேதத்தில் உள்ள இவைகளையும் அவர்களை மறுப்பதற்கு முன்பாக வெளிப்படுத்த ஒவ்வொரு ஸ்தாபனமும் அவரை புறக்கணிக்கும். அவர்கள் அதை விரும்புகிறதில்லை. அவர்களுக்கு அதனோடு எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆனால் அந்த விதமாகத்தான் அப்படித்தான் தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். அவர் அவர்களுக்கு எதையாக மறுப்பினால் அது அப்படித்தான் இருக்கும். பிறகு அவர்கள் அதை கண்டிப்பார். அதன் மூலம் அக்காலத்தில் யூதர்களும் மற்றவர்களும் செய்தது போலவே இந்த இன மக்கள் மீது தங்களுக்கு தாங்களே கண்டனத்தை தேடிக்கொள்வார்கள். ஆமையா, மேசியா 1963 வருவாரானால் அவர் என்ன செய்வார் என்று உங்களுக்கு தெரியுமா? அவர் என்ன செய்வார் என்று உங்களுக்கு தெரியுமா? நாம் பெற்றுள்ள ஒவ்வொரு ஸ்தாபனத்தையும் அவர் அழித்து போடுவார். அவர் அதை அடியோடு பிரித்து விடுவார். பாருங்கள், அவர்கள் அவர் எதை அசைப்பார்? வேத பண்டிதர் இன்னார் இன்னாரா அல்லது வேத பண்டிதர் இன்னார் இன்னாரா என்று கேட்பார்கள். அவர் நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள், அவருடைய கிரியைகளை நீங்களும் செய்கிறீர்கள் என்று கூறுவார். அவர் சரியாக கூறுவது இதுதான். அவர் அவர்களை எந்த விதத்திலும் தயவுதாட்சியம் பார்க்க மாட்டார். அவர் ஆதியில் அதை செய்யவில்லை. அவர் அன்றிருந்த விதமாகவே இன்றைக்கும் இருக்கிறார். வார்த்தைக்கு முன்னாக எது இருந்தாலும் அதை அவர் அவ்வாறே அழைப்பார். அவர் நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள், அவருடைய கிரியைகளை நீங்களும் செய்கிறீர்கள், அவருடைய வார்த்தைக்கு முரணான காரியங்களை செய்கிறீர்கள் என்று கூறுவார். அது உண்மை. மேசியாவின் அடையாளம் அவரை பின்தொடரும். அது உண்மை. அவர் அவர்களுக்கு முன்பாக எழும்பியிருந்தது. இது சம்பவித்ததை நான் நிறைவேற்றவில்லையா? உங்களில் எவன் என்னை அவிசுவாசத்தினால் ஆக்கணைக்குட்படுத்த முடியும் என்று சொல்லட்டும். பார்த்தீர்களா? ஆனால் அவர்கள் அவரை ஒரு கைபொம்மையாக்கி அந்த பரிசேகர் செய்தது போல அவரை இடம் விட்டு இடம் சுற்றி கொண்டு செல்ல முயற்சிக்கிறார்கள். ஒரு பெரிய கூட்டமான விருந்தாளிகளை சுற்றி வளைத்து சிறிது பொழுதுபோக்கிற்காக அவரை அங்கே கொண்டு வந்து அவர் ஒரு தீர்க்கதரிசி அல்ல என்பதை நிரூபிக்கப் போகிறார்கள். அதன் பேரில் நான் போதிக்கின்ற கதையை நீங்கள் அறிவீர்கள். பாருங்கள், அவர்களுடைய பொழுதுபோக்குக்காக அவன் எதையெல்லாம் ஒன்று திரட்டி கொண்டு வருகிறானோ அதற்காக அவர்கள் இன்றும் அதே காரியத்தை செய்வார்கள். அதற்காக அவர்கள் இன்றும் அதே காரியத்தை செய்வார்கள். அவர் செல்வார். அல்லேலூயா. அவர் போவார். ஏனென்றால் அவர் அழைக்கப்பட்ட இடத்திற்கு அவர் எப்பொழுதும் செல்கிறார். அப்பொழுது அந்த பரிசேயன் என்ன செய்ய போகிறார் என்பதை அவர் அறிந்திருந்தார். பரிசேயன் அவருக்காக எந்த உபயோகமும் கொண்டிருக்கவில்லை என்பதை அவர் அறிந்திருந்தார். எங்கேயோ ஒரு சூழ்ச்சி ஒளிந்திருக்கிறது என்று அவருக்கு தெரியும். அந்த பரிசேயர்களுக்கும் அவருக்கும் எந்த சம்மதமும் இல்லை. அவர்கள் அவரை வெறுத்தார்கள். மேலும் இந்த வயதான சீமோன் தம்முடைய இடத்தை சுற்றி ஒரு கூட்டத்தை கூட்டுவதற்காக அவர் கீழே இறங்கி வர வேண்டும் என்று விரும்பினான். ஆனால் அவர் அதை அறிந்திருந்தார். அவர் உள்ளே நடந்து சென்றார். அவன் அவருக்கு அதிக கவனம் செலுத்தினானா? அவன் அந்த உரிய பிரபுவர்களை கவனித்துக் கொண்டிருந்தான். அவர் கழுவப்படாத கால்களோடு அமர்ந்திருந்தார். இன்றைக்கும் அதே விதமாகத்தான் இருக்கும். அவர்கள் கிறிஸ்துவை விரும்புகிறதில்லை. அவர்கள் தேவனுடைய வழியை விரும்புகிறதில்லை. நீங்கள் பாருங்கள். ஆம், இயேசு நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள் என்று கூறுவார். அந்த மனிதர்கள் அந்த நியாய பிரமாணங்களையும் மற்ற காரியங்களையும் தங்களுடைய ஸ்தாபனங்களிலும் கோட்பாடுகளிலும் உள்ள ஒவ்வொரு காரியத்திலும் சரியாக பின்பற்றினார்கள். அவர்கள் பாத்திரங்களை கழுவார்கள். இயேசு, நீங்கள் உங்களுடைய கோட்பாடுகளை எடுத்துக்கொண்டு உங்களுடைய பாரம்பரியங்களினால் தேவனுடைய வார்த்தையை அவமாக்கியுள்ளீர்கள் என்றார். அங்கே எபிரேயர் 9:12 கூறுகிறது. நான் நினைக்கிறேன், இல்லை அது எபிரேயர் 12 இல்லை 9:12 அவர் அதை ஏதோ அந்த இடத்திற்கு அருகில் கூறினார் என்று நான் நினைக்கிறேன். நாம் சுத்திகரிக்கப்பட்டு மன்னிக்கப்படும் போது நாம் செத்த மாம்ச பிரகாரமான கிரியைகளில் இருந்து சுத்திகரிக்கப்படுகிறோம். நாம் உண்மையாகவே இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் போது, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக வருகிற போது, நாம் மாம்ச பிரகாரமான கிரியைகளில் மரித்திருக்கிறோம். ஓ பெந்தேகோஸ்தே சபையே, நீங்கள் ஏன் அப்படிப்பட்ட ஒரு தவறை செய்தீர்கள்? குருடனுக்கு வழிகாட்டும் குருடனே, 50 ஆண்டுகளுக்கு முன்னர் நீங்கள் அதிலிருந்து வெளியே வந்து இந்த கூட்ட ஜனங்களை மீண்டும் அதற்குள் இழுத்துக் கொண்டீர்கள் என்பதை நீங்கள் அறியவில்லையா? உங்களால் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க முடியவில்லையா? உலர்ந்த எலும்புகளே, உங்களுக்கு என்ன நேர்ந்தது? உங்களுக்கு அனுப்பப்பட்டதை நீங்கள் பெற்றுக் கொள்ள மாட்டீர்கள். அவர்கள் அப்போதும் செய்யவில்லை, இப்போதும் செய்ய மாட்டார்கள். இப்பொழுது உங்களுக்கு என்ன தெரியும்? மீண்டும் அவனுடைய திட்டங்களும் ஸ்தாபனங்கள் மற்றும் கோட்பாட்டின் உலகத்தின் திட்டங்களும் மீண்டும் சீரழிந்து கொண்டிருக்கின்றன. மனிதனுடைய திட்டங்கள் சீரழிந்து கொண்டிருக்கின்றன. தேவன் நமக்கு ஒரு கோட்பாட்டை ஒருபோதும் அளிக்கவில்லை. அவர் எங்களுக்கு ஒரு ஸ்தாபனத்தை அளிக்கவில்லை. அவர் எங்கே செய்தார் என்பதை வேதாகமத்தில் யாராவது எனக்கு காண்பிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நீங்கள் அதை செய்யக்கூடாது என்று அவர் எங்கே கூறினார் என்பதை என்னால் உங்களுக்கு காண்பிக்க முடியும். அதை செய்யும்படி அவர் எங்கே கூறினார் என்பதை நீங்கள் எனக்கு காண்பியுங்கள். நீங்கள் அப்படியானால் சகோதரன் பிரணாம், இயேசு மனிதனுக்கு என்ன அளித்தார் என்று கேட்கலாம். ஒரு ராஜ்யம். அல்லேலூயா. அவர் ராஜா, பரிசுத்தவான்களின் ராஜா, கத்தாதி கத்தர். அவர் நமக்கு ஒரு ராஜ்யத்தை அளித்தார். ஒரு அரசியல்வாதி அல்ல, ஸ்தாபன முறைமை, ஆனால் ஒரு ராஜ்யம். அவர் பிலாத்துவிடம் கூறினார், பிலாத்து நீ யூதரின் ராஜாவா என்று கேட்டான். அதற்கு அவர், நீர் அதை கூறினீர் என்றார். அவர், என்னுடைய ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதா இருந்தால் என் மனுஷர் எனக்காக போராடி இருப்பார்களே, ஆனால் என்னுடைய ராஜ்யம் உன்னதமானது என்றார். நாம் உன்னதமான ராஜ்யத்தின் பிள்ளைகளாக இருக்கும் போது நாம் ஏன் இந்த உலகத்தின் காரியங்களை பற்றிக் கொள்ள வேண்டும்? பார்த்தீர்களா, எங்கோ ஏதோ தவறு உள்ளது. ஆனால் நமக்கு ஒரு முறைமை அளிக்கப்படவில்லை.
நமக்கு
ஒரு ஸ்தாபனம் அளிக்கப்படவில்லை. உலகத்தின் ஒரு அரசியல் ஆளுகை நமக்கு அளிக்கப்படவில்லை. ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவன் நமக்குள் இருக்கிறபடியால் நமக்கு ஒரு சாந்தமான ராஜ்யம் கொடுக்கப்பட்டது. நீங்கள் உலகத்துக்குரியவர்கள் அல்ல. நீங்கள் இனிமேல் உலக பிரகாரமானவர்கள் அல்ல. பிள்ளைகளே, நீங்கள் உலக பிரகாரமானவர்கள் அல்ல. பிதாவே, நான் உலகத்தை சேர்ந்தவன் அல்லாதது போல அவர்களும் உலகத்தை சேர்ந்தவர்களாக இராதிருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். பார்த்தீர்களா, அந்த விதமாகத்தான் இயேசு நமக்காக ஜெபித்தார். அதே சமயத்தில் எல்லா விதமான ஜனங்களும் உள்ளே அழைத்து செல்லப்படுகின்ற உலக பிரகாரமான இணைப்பில் நம்மை ஈடுபடுத்திக் கொள்கிறோம். எப்பொழுது மாய்மாலக்காரர்களால் நிரம்பாத ஒரு சபை கூட உலகத்தில் இல்லை என்பதை நீங்கள் அறிவீர்கள். இயேசு, அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாது இருப்பீர்களாக என்றார். அப்படியென்றால் நீங்கள் பிறக்கும் போதே தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும் போது ஏன் ஒரு அமைப்புடன் உங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும்? அதில் ஒரு மாய்மால காரணம் இல்லை. ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரையுள்ள அவருடைய வார்த்தையை விசுவாசித்து அதனோடு தரித்திருக்கிற எல்லா தூய்மையான கலப்படமற்ற தேவனுடைய குமாரரும் குமார்த்திகளுமே உங்களுடைய ஜீவியம் அதை நிரூபிக்கிறது. தேவன் தம்முடைய வார்த்தையை அதற்கு உறுதிப்படுத்துகிறார். அதுதான் மேசியா, அதுதான் மேசியாவின் மனைவி. மேலும் அந்த அமைப்பில் தமது மேசியாத்துவத்தை தாவர கோட்பாடுகளுடன் கலக்காமல் நேராக நிலைநிறுத்துவதற்காகவும், ஆனால் கலைகளை நீக்கி சபையை தூய்மையாகவும் கிறிஸ்துவுக்கும் அவருடைய வார்த்தைக்கும் கலப்படமற்றதாக வைத்திருப்பதற்காகவும் தேவன் போதகர்கள், மேய்ப்பர்கள், தீர்க்கதரிசிகள் போன்ற பலரை அதில் நியமிக்கிறார். சபை அதை ஏற்றுக்கொள்ளும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? அவர்கள் அதை உதைத்து தள்ளிவிடுவார்கள். அதனோடு எந்த சம்பந்தமும் வைத்துக் கொள்ள விரும்ப மாட்டார்கள். அவர்கள் தங்களுடைய சொந்த அரசியல் முறையை வைத்துள்ளனர். அமெரிக்கா தன்னுடைய மேதைகளை பெற்றுள்ளது போல சபையும் அதனுடைய மேதைகளை பெற்றுக் கொள்ளப் போகிறது. அது அதை பெற்றுக் கொள்ளும். நீங்கள் கவனியுங்கள், அது இப்பொழுது அதனுடைய பாதையில் உள்ளது. அவர்கள் தங்களை அதற்குள் திரித்துக் கொண்டுள்ளனர். ஆனால் நாம் ஒரு ராஜ்யத்தை பெற்றுள்ளோம். இந்த ராஜ்யத்தில் அதற்கு நித்திய ஜீவன் உண்டு. அங்கத்துவம் அல்ல, ஆனால் நித்திய
ஜீவன்.
அது ஒரு நித்திய ராஜாவால் ஆளப்படுகிறது. உலக தோற்றத்திற்கு முன்னரே முன்குறிக்கப்பட்ட ஒரு நித்திய ஜனங்களுக்கு ஒரு நித்திய ராஜாவால் ஆளப்படும் நித்திய ஜீவன் நிறைந்த ஒரு நித்திய ராஜ்யம். ஏனென்றால் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை அழைத்தார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கிறாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். எபிரேயர் 11, அது உண்மை. இப்பொழுது நீங்கள் எதை தேடுகிறீர்கள் என்பதை பொறுத்தே அது உள்ளது. நீங்கள் ஆபிரகாமா இருந்தால் நீங்கள் அந்த ராஜ்யத்திற்காக எதிர்நோக்கி கொண்டிருக்கிறீர்கள். என்னால் அதை இந்த காலையில் உங்களுக்கு காண்பிக்க முடியும். ஆமையா, எப்பொழுது முன்குறிக்கப்பட்ட நித்திய ஜனங்களுக்காக ஒரு நித்திய ராஜாவினால் தமது நித்திய வார்த்தையால் ஆளப்படும் நித்திய ஜீவன் நிறைந்த ஒரு நித்திய ராஜ்யம் இதோ அது உள்ளது. ஏன் அது எப்பொழுதுமே இருந்தது, எப்பொழுதும் அவ்வாறே இருக்கும், ஒருபோதும் ஒரு துவக்கமோ அல்லது முடிவோ இல்லாதிருந்தது. தேவனுடைய சிந்தையில் அது மிக தன்னிலேயே இருந்தது. அது நித்தியமாக தேவனுடன் இருந்தபோது தேவனுடைய நோக்கம் நிறைவேற்றப்படும். எனவே இந்த உலகம் சீரழிந்து கொண்டிருக்கிறது, அவள் நிலைகுலைந்து போகட்டும், பரவாயில்லை, அது எப்படியும் சீரழிந்து போகும். மீகா அங்கே என்ன கூறினான், மீகா அங்கே எதை குறித்து பேசினான், மலைகள் உருகும், அது மெழுகு போல உருகி ஒரு பனிப்பாறையைப் போல ஊற்றப்படும். அல்லது சரியாக கூறினால் ஏதோ ஒரு விதமான ஒரு வெந்நீர் ஊற்றை போல அது உருகி விழுந்து போகும். ஆனால் யெகோவா என்னென்றைக்குமாய் நிலைத்திருப்பார். மாம்சமெல்லாம் புல், தேவனுடைய சுவாசம் அது பூ, புல் எவ்வளவு அழகா இருந்தாலும் அது உதிர்ந்து போகிறது. நம்முடைய தேவனுடைய வார்த்தையோ என்னைக்கும் நிற்கும் என்று கூறியுள்ளது. ஏசாயா 40 மேசியாவின் வருகையை குறித்து தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது. நம்முடைய எல்லா கோட்பாடுகளும் ஸ்தாபன முறைமைகளும் கல்வியாளர்களும் மேதைகளும் மற்றையாவும் அழிந்து போகும். ஆனால் தேவனுடைய வார்த்தையோ என்றைக்கும் நிலைத்திருக்கும். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. நாம் கிறிஸ்துமஸ் நேரத்தில் இருக்கிறோம். நாமும் கூட இந்த நாளின் நேரத்தில் இருக்கிறோம் என்பதை நான் அறியவில்லை. இந்த நேரத்தின் தேவையை குறித்து நான் நினைக்கும் போது நான் மெய்மறந்து போகிறேன். நான் துரிதமாக முடிக்கிறேன். ஆம், மேலும் நாம் இந்த ராஜ்யத்தில் பிறக்கிறோம். மேலும் விசுவாசிக்கிற கிறிஸ்தவர்களாகிய நாம் இந்த ராஜ்யத்தில் இருக்கிறோம். இப்பொழுது எபிரேய புத்தகத்தில் நாம் சற்று முன்னர் நாம் ஒரு ராஜ்யத்தை பெறுகிறோம் என்று வாசித்தோம். ஒரு கோட்பாட்டை பெற்றுக் கொள்வதில்லை, ஒரு முறையை பெற்றுக் கொள்வதில்லை, நாம் அசைக்கப்பட முடியாத ஒரு ராஜ்யத்தை பெற்றுக் கொள்கிறோம். உலகம் சீரழிந்து கொண்டிருக்கிறது, அது உண்மை. ஒவ்வொரு அரசியல்வாதியும் ஒவ்வொரு ஸ்தாபனமும் ஒவ்வொரு சபையும் துண்டு துண்டாக விடும். ஆனால் நாம் அசைக்கப்பட முடியாத ஒரு ராஜ்யத்தை பெற்றுக் கொள்கிறோம். ஏனென்றால் சீனாய் மலையிலிருந்து பேசின அவரை புறக்கணித்தவர்கள், அவருடைய சத்தத்தினால் பூமி அசைந்தது. நீங்கள் நிராகரிக்காததை இன்னும் எவ்வளவு அதிகமாய் பார்த்துக் கொள்ள வேண்டும். யார்? அவருடைய வார்த்தை, வானத்திலிருந்து அவருடைய வார்த்தை ராஜ்யத்திலிருந்து பேசுகிறது. ஏனென்றால் நாம் அசைக்கப்பட முடியாத ஒரு ராஜ்யத்தில் இருக்கிறோம். ஆமேன். அதற்கு புறம்பே உள்ள ஒவ்வொரு காரியமும் தேவன் ஒவ்வொரு காரியத்தையும் அனுப்பினார். அவர் அதை உடையும்படிக்கு உடையக்கூடியதாக அதை உண்டாக்கினார். அது இந்த விதமான உடையக்கூடிய நிலையில் அது உடையத்தான் செய்யும். அது உடையக்கூடியது. ஆனால் மற்றவை அனைத்தும் விழுந்து வழிவிடும் போது நமக்கு இப்போது ஒரு உறுதியான ராஜ்யம் கிடைத்துள்ளது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். எடி புரோனர், நான் இந்த திடமான கண்மலையின் மேல் நிற்கிறேன், மற்றெல்லா நிலங்களும் அமிழ்ந்து கொண்டிருக்கும் மணலா இருக்கிறது என்று கூறினதில் வியப்பொன்றுமில்லை. ஒரு ராஜ்யம், ஒரு அரசியல்வாதி முறைமை அல்ல, ஒரு அரசியல் முறைமை அல்ல, ஒரு சபை முறைமை அல்ல, ஒரு ஸ்தாபன முறைமை அல்ல. அவர்கள் யாவரும் பரிசேயர்களாகவும் பிசாசின் பாண்டித்தும் பெற்றவர்களாக மாறிவிட்டனர். ஆனால் நாம் ஒரு ராஜ்யத்தை, ஒரு நித்திய ராஜாவை பெற்றுக் கொள்கிறோம். அவர் நித்திய வார்த்தையாயிருக்கிறார், நித்திய ஜீவனை உடையவர். அவருடைய நித்திய வார்த்தையினால் நித்திய ஜீவனை உடைய தம்முடைய நித்திய ஜனங்களுக்கு நாம் இதில் பங்காளிகளாயிருக்கிறோம். ஓ என்ன, அதுதான் காரியம். இப்பொழுது அதிலிருந்து உங்களை இழுக்கிற எந்த காரியமும் தவறானது. அது ஒரு கள்ள மேசியா, ஒரு கள்ள அபிஷேகம். ஓ, அவன் அந்த சகோதரனுக்கு அப்பேற்பட்ட அபிஷேகம் இருந்தது என்றான். என்ன விதமான அபிஷேகம்? அதுதான். ஹிட்லருக்கும் கூட ஒரு அபிஷேகம் இருந்தது, குருசேபுக்கும் கூட ஒன்று உண்டு, போப் பயஸ் அவர்களுக்கும் கூட. நீங்கள் எந்த விதமான அபிஷேகத்தை பெற்றுள்ளீர்கள்? அது இந்த வார்த்தையினால் அபிஷேகிக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் சத்தியம் என்று ரூபகாரப்படுத்தப்படாமல் இருந்தால் அதை அப்படியே விட்டுவிடுங்கள். தவறு. அது தன்னைத்தானே உற்பத்தி செய்யவில்லை என்றால் அப்பொழுது அது முளைப்பிக்கப்படுவதில்லை, அது தன்னுடைய நிறத்தை காண்பிக்கும். ஓ, ஆனால் அது மற்றொரு காலத்திற்கானதாய் இருந்தது. நாங்கள் அந்த காரியத்தை அப்படியே விட்டுவிடுங்கள். இயேசு கிறிஸ்து நேற்று மீண்டும் என்று மாறாதவராய் இருக்கிறார். ஆமையா, எனவே இந்த உலகம் சீரழியும் போது நாம் சீரழிய முடியாத ஒரு ராஜ்யத்துக்குள் பிறக்கிறோம். உலகம் சீரழிந்து கொண்டிருக்கிறது என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அதனுடைய முறைமைகள் சீரழிந்து கொண்டிருக்கின்றன, நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? பொருளாதார முறைமை சீரழிந்து கொண்டிருக்கிறது என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அரசியல் அமைப்பு முறைமை சீரழிந்து கொண்டிருக்கிறது, தேசிய ஐநா முறைமை சீரழிந்து கொண்டிருக்கிறது, சபையானது சீரழிந்து கொண்டிருக்கிறது, ஸ்தாபனங்கள் சீரழிந்து கொண்டிருக்கின்றன.
is falling apart. But we got a kingdom.
எல்லாமே சீரழிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நாம் அசைக்கப்பட முடியாத ஒரு ராஜ்யத்தை பெற்றுள்ளோம். அது நித்திய தேவனுடைய ராஜ்யமாகும். அது அசைக்கப்பட முடியாது. இந்த ஸ்தாபனத்தின் புதிய முறைமை, இந்த உலக சபைகளின் ஆலோசனை சங்கத்தை இங்கே கொண்டு வருவது, பூமியில் சமாதானத்தை கொண்டு வரும் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது.
என்ன
ஒரு புறக்கணிப்பு, என்ன ஒரு கிறிஸ்துவின் முகத்தில் அறைந்தது போன்ற ஒரு அருவறுப்பான தாக்குதல். அது என்ன ஒரு பயபக்தியற்ற இழிவான காரியமாய் உள்ளது. அது பிசாசினால் உண்டானது.
A man can organize something better than God can send them.
தேவன் அவர்களுக்கு அனுப்பக்கூடியதை காட்டிலும் மேலான ஒன்றை ஒரு மனிதனால் ஸ்தாபனமாக்க முடியுமா? பாபேல் கோபுரம், அது விழ வேண்டிய மற்றொரு பாபிலோன். பூமியில் சமாதானம் உண்டா? ஒரு கள்ள மேசியா, அதன் போதனையில் ஒரு அந்திகிறிஸ்து. அவைகளே செய்ய முடியாத போது நீங்கள் எப்படி இந்த ஸ்தாபனங்களை ஒன்று சேர்க்கப் போகிறீர்கள்? இப்படி சிறு சிறு அமைப்புகளாக பிரிந்ததால் அவர்களால் இப்போது ஒருவருக்கு ஒருவர் உடன்படக்கூட முடியவில்லை. நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து அங்கே செல்வது எப்படி? ஆம், பாருங்கள், அது ஒரு தவறான அமைப்பு. இவை அனைத்தும் புராட்டஸ்டன்டை ரோமானிய கொள்கைக்குள் நுழைக்கவே செய்யப்பட்டிருக்கின்றன. ஒரு போலியான அந்தி கிறிஸ்துவின் போதனை. தேவனுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியதல்ல. இயேசு அவர்னமாய் கூறினார், என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியதல்ல. எனவே அந்த ராஜ்யம் இவ்வுலகில் ஸ்தாபிக்கப்பட்டிருந்தார். அது ஒரு கள்ள மேசியா. இந்த மேசியா மிக விரைவில் புராட்டஸ்டன்ட் சபைக்கு அளிக்கப்பட போகிறார். அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள், ஏனென்றால் அவர்கள் அதற்காக எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள், சரி, இப்பொழுது மெத்தடிஸ்டுகளாகி நாங்களும் பாப்டிஸ்டுகளும் நிச்சயமாக நாங்கள் ஒரு வகையில் உடன்படுகிறோம் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். நாங்கள் பிரஸ்பிடேரியன்கள், நாங்கள் பெந்தேகோஸ்துக்கள். ஓ சகோதரனே, அவர்களுக்கு என்ன வித்தியாசம் என்று கேட்கின்றனர். ஒரு வித்தியாசம் உண்டு. தேவன் உங்களை வித்தியாசமாக்குகிறார். ஆனால் பாருங்கள், நாங்கள் இதை தியாகம் செய்கிறோம். உங்களுடைய மகத்தான சுவிசேஷ போதகத்தை நீங்கள் விட்டுவிடுகிறீர்கள். எதையுமே விசுவாசிக்காத ஒரு கூட்ட ஜனங்களோடு, நாத்திகர்களில் சிலரோடு நீங்கள் எப்படி அங்கு செல்லப் போகிறீர்கள்? கள்ள மேசியா தான் அது. அது உண்மை. ஆமையா, இப்பொழுது தேவனுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியதல்ல. கிறிஸ்து இங்கிருந்த போது அவர் இந்த ராஜ்யத்தின் திட்டத்தை நமக்கு அளித்தார். அவர் நமக்கு தேவனுடைய ராஜ்யத்தின் திட்டத்தை, பிதாவின் ராஜ்யமாகி அவருடைய வார்த்தையை அளித்தார். இப்பொழுது நீங்கள் எப்படி அந்த ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கலாம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள விரும்பினால் இந்த வார்த்தை அதை பெற்றுள்ளது. நீங்கள் வேறெந்த வாசல் வழியாக வந்தாலும் மற்றவர்கள் உள்ளே வந்த அதே வாசலில் தான் நீங்கள் வர வேண்டும். நீங்கள் வேறு ஏதாவது ஒரு வழியில் பிரவேசிக்க முயற்சித்தால், ஏன், நீங்கள் ஒரு திருடனை போலவும் ஒரு கொள்ளைக்காரனை போலவும் இருக்கிறீர்கள். மேலும் அவர் இதனோடு ஒரு வார்த்தையை கூட்டினார், அல்லது இதிலிருந்து ஒரு வார்த்தையை எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்தில் இருந்து அவருடைய பங்கு எடுத்து போடப்படும் என்றார். ஆகையால் ஜீவ புஸ்தகத்தில் உங்களுடைய பெயர் இடம்பெற்றிருப்பதாக நீங்கள் உரிமை கோரினால், நீங்கள் அப்படி செய்திருந்தால் அதை நீக்கிவிடாதீர்கள். பெந்தேகோஸ்தே நாளில் பேதுரு ராஜ்யத்திற்கான கதவை திறந்தான். அவன் அதை செய்தான். அப்பொழுதுதான் எருசலேமில் ராஜ்யம் நிறுவப்பட்டது. ரோமாபுரியில் சபையானது துவங்கினது என்று ஒரு மனிதன் என்னிடம் கூற விரும்புகிறேன். யாராவது ஒருவர் அதை எனக்கு நிரூபிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். சபையானது ஒருபோதும் ரோமாபுரியில் துவங்கவில்லை. சபையானது எருசலேமில் துவங்கியது. பெந்தேகோஸ்தே நாளில் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டது. ஜனங்கள் இந்த ராஜ்யத்திற்குள் எப்படி பிரவேசிக்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள விரும்பிய போது, பேதுரு, நீங்கள் மனந்திரும்பி ஒவ்வொருவரும் பாவமன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் என்றான். ஏனென்றால் அதுவே அவர்களை ராஜ்யத்திற்குள் வைக்கிறது. ஸ்தாபனத்தின் மூலமாகவோ, அல்லது கை குலுக்குவதன் மூலமாகவோ, அல்லது வேறெந்த காரியத்தினூடாகவோ, மற்ற எந்த கொள்கையும் கள்ள மேசியாவாகும். நீங்கள் எவ்வளவு புகழ் வாய்ந்தவராக இருந்தாலும், நீங்கள் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவராக இருந்தாலும், நீங்கள் ஒரு உதவிக்காரராக இருந்தாலும், ஒரு போதகராக அல்லது ஒரு பேராயராக இருந்தாலும் கூட, அல்லது மூப்பராகவோ அல்லது மாநில கண்காணியாகவோ, நீங்கள் என்னவா இருந்தாலும் அது ஒரு பொருட்டல்ல. நீங்கள் தேவனுடைய தாழ்மையான ஆட்டுக்குட்டி அனைவருக்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் திரும்பி வரும் வரையில் அது போலியானது. இப்பொழுது கவனியுங்கள், அவர் நமக்கு ஒரு திட்டத்தை, பிதாவின் வார்த்தையை கொடுத்தார். உண்மையான விசுவாசி அதை இருக்கப்பட்டுக் கொள்கிறார். ஏனென்றால் அவனால் அதை தவிர்க்க முடியாது. அது அவருக்குள்ளாக தேவனுடைய ராஜ்யமாய் உள்ளது. ஆபிரகாமை போல அவர் தேவனுடைய வார்த்தைக்கு முரணான எந்த காரியத்தையும் இல்லாதது போல அழைக்கிறார். ஸ்தாபனம் தேவனால் உண்டானது என்று யாராவது உங்களிடம் கூறினால், நீங்கள் ஆபிரகாமை போல நிலைத்திருங்கள். எவரேனும் நீங்கள் தெளிக்கப்பட வேண்டும் என்று கூறினால், அல்லது ஏதோ ஒரு சிறு காரிய முறைமை, அல்லது தேவனுடைய வார்த்தைக்கு முரணான ஏதோ ஒன்று, நீங்கள் அதை விசுவாசிக்க வேண்டாம், அதை இல்லாதது போல கருதுங்கள். அவர்கள், சரி, இப்பொழுது அன்பே, இதை செய்வது உனக்கு தீங்கு விளைவிக்காது என்று கூறினால், நீங்கள் அதை நம்பாதீர்கள். தேவன், பெண்கள் தங்களுடைய தலைமுடியை கத்தரித்துக் கொள்வது அவர்களுக்கு தீங்கு விளைவிக்காது என்று கூறும் போது, தேவனுடைய வார்த்தை அதை செய்வது அவருக்கு அருவறுப்பானது என்று கூறும் போது, நீங்கள், ஏன் நான் தளர் ஆடைகளை அணிகிறேன், நான் அரைக்கால் சட்டைகளை அணிவதில்லை என்று கூறும்போது, ஒரு ஸ்திரீ ஒரு புருஷனுடைய ஆடையை அணிவது அது அவருக்கு அருவறுப்பானது என்று தேவன் கூறினார். ஒரு ஸ்திரீ தன்னுடைய தலைமுடியை கத்தரித்துக் கொள்வது தவறு என்று வேதம் உரைத்துள்ளது. அவள் ஜெபிப்பது மற்றும் அது போன்றவை கூட வழக்கத்திற்கு மாறானதாக உள்ளது. தன்னுடைய தலையை மூடிக்கொள்ளாமல் இருந்தாலும் அவள் தன்னுடைய தலையை கனவீரப்படுத்துகிறாள். தேவன் அதை தடை செய்கிறார். அதை செய்வது சரி என்று உங்களுக்கு சொல்லுகிற அந்த முறைமை, அதை நீங்கள் நம்ப வேண்டாம். அது ஒரு கள்ள அபிஷேகம், அது ஒரு கள்ள கிறிஸ்து, அது தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக உள்ளது. நீதிமான்கள் தேவனுடைய வார்த்தையை பற்றிக் கொள்கிறார்கள், ஏனென்றால் அது தேவனுடைய இருக்கிய முறைமையின் திட்டமாக இருக்கிறது. தேவன் ஒரு மனிதனை உண்டாக்கின போது அவர் அவனை ஒரு வழியாய் உண்டாக்கினார். ஒரு ஸ்திரியை உண்டாக்கினார், அவர் அவனை வேறொரு விதமாக உண்டாக்கினார், அவளை வேறொரு விதமாக ஆக்கினார். இரண்டு வித்தியாசமான உடன்படிக்கைகள், இரண்டு வித்தியாசமான திட்டங்கள், அவைகளுக்கிடையே இரண்டு வித்தியாசமானவைகள் உள்ளன. அவர்கள் ஒரே மாதிரியாக காணப்படவில்லை, அவர்கள் தோற்றத்தில் ஒரே மாதிரியாக இல்லை, அவர்கள் ஒரே மாதிரியாக செயல்படக்கூடாது, அவர்கள் முற்றிலும் வித்தியாசமாக இருக்கிறார்கள். ஸ்திரீகள் புருஷரை போல இருக்க முயற்சிக்கிறார்கள். ஒரு மனிதன் மிகவும் பெண்மைத்தன்மை கொண்ட ஒரு ஸ்திரீயை போன்றிருக்கிறான். நான் நேற்று சின்சினாட்டியில் ஒரு பையனை கண்டேன். அது திருமதி கனடியை போன்றிருந்தது. அந்த தலைமுடி அது அந்த விதமாக இருந்தது. ஒரு மனிதன் ஒரு மனிதனை போன்று காணப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஒரு ஸ்திரீ ஒரு ஸ்திரீயை போன்று காணப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த பிசாசின் இசவேல் முறைமை முழு உலகத்தையும் சீர்கேட்டுக்குள்ளாக வைத்துள்ளது. அதில் ஒரு நல்ல இடம் இல்லை. இவையெல்லாம் சீழ்பிடித்த புண்கள், புற்றுநோய் புண்கள். அவர்கள் இங்கே அமைத்துள்ள அமைப்புகளின் ஆணி வேறையே அரித்து தின்னும் சாத்தானின் கொடிய நோய். சாத்தான் தன்னுடைய சொந்த ராஜ்யத்தை புசிக்கும் ஒரு பருந்து. அவன் ஒரு பிசாசு, அவன் ஒரு தூய்மையற்றவன், அவன் ஒரு பொய்யின் பிதாவாய் இருக்கிறான். அவன் தன்னுடைய சொந்த ஜனங்களின் மாம்சத்தை புசிக்கிறான். பிசாசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாயும் கத்தாதி கத்தருமாகி அபிஷேகிக்கப்பட்ட மேசியாவாய் இருக்கிறார். விசுவாசி அந்த வார்த்தையை பற்றிக் கொள்கிறார். தேவனும் அவருடைய வார்த்தையும் ஒன்றே. நானும் என் வார்த்தையும் ஒன்றாயிருக்கிறோம். நீங்களும் உங்களுடைய வார்த்தையும் ஒன்றாயிருக்கிறீர்கள். அப்படியானால் சாய்ந்து கொள்ளாதீர்கள். உங்களுடைய சொந்த சிந்தனைகளை உபயோகிக்காதீர்கள். அவருடைய சிந்தையை உபயோகிங்கள். அப்பொழுது நீங்கள் தேவனுடைய ஒரு பாகமாக இருக்கிறீர்கள். ஏனென்றால் அவருடைய வார்த்தையும் நீங்கள் ஒரே விதமாக ஆகிவிட்டீர்கள். பார்த்தீர்களா? அப்படியானால் நீங்கள் ராஜ்யத்தில் இருக்கிறீர்கள். ஆபிரகாம் தேவனுடைய வாக்குத்தத்திற்கு முரணான எந்த காரியத்தையும் அது இல்லாதது போல அழைத்தான். ஆம், இன்றைக்கு மனிதனால் உண்டாக்கப்பட்ட முறைமைகள், அவர் அதே காரியத்தை செய்வார். அப்படிப்பட்ட ஒரு ராஜ்யத்தில் நான் முடிக்கப் போகிறேன். நான் இந்த குறிப்புகளில் சிலவற்றை விட்டுவிட்டு முடிக்கப் போகிறேன். பாருங்கள், அப்படிப்பட்ட ஒரு ராஜ்யத்தில் இருக்கையில் என்ன சம்பவிக்கிறது?
But in reverence,
இப்போது இவையெல்லாம் கடிந்து கொள்ளப்பட்டாலும் பயபக்தியுடனும் மரியாதையுடனும் நேர்மையுடனும்
as to the commission that was given me by the word of God,
தேவனுடைய வார்த்தையினாலும் பரிசுத்த ஆவியானவரினாலும் எனக்கு கொடுக்கப்பட்ட கட்டளையை குறித்து அவர் எனக்கு பொறுப்பாளியாக நியமித்த மந்தையை காத்து அதற்கு கனம் கொடுத்து ஏது வந்தாலும் அதனுடன் நிலைத்திருந்து அதை வலப்புறமும் இடப்புறமும் உதறி தள்ளி இந்த வார்த்தையோடு இங்கே நிலைத்திருக்க வேண்டும். இதுவே கட்டளையிடப்பட்டுள்ளது. அப்படியானால் நாம் ஒரு ராஜ்யத்தை பெற்றுக் கொண்டால், சகோதரன் பிரணாமே, இந்த மற்ற ஜனங்கள் எல்லோரும் நீங்கள் எந்த ஸ்தாபனத்தை சேர்ந்தவர் என்று கேட்கிறார்கள். இல்லை என்று கூறுங்கள். நீங்கள் என்ன? ஏனென்றால் நாம் ஒரு ராஜ்யத்தில் இருக்கிறோம். சரி, நீங்கள் இதில் எங்கே சந்திக்கிறீர்கள்? நீங்கள் எங்கே போகிறீர்கள்? நாங்கள் உன்னதங்களில் கிறிஸ்து இயேசுவுக்குள் உட்கார்ந்து நம்முடைய ராஜாவின் பிரசனத்துக்குள்ளாக உயர்த்தப்படுகிறோம். ராஜ்யம் மகிமை எப்பொழுது நான் பக்தி பரவசப்பட
துவங்குகிறேன்.
தேவனுடைய ராஜ்யம் அவர்கள் ஒன்று கூடும் இடத்தில் பரிசுத்த ஆவியானவர் அவர்களை ராஜாவின் சமூகத்தில் உயர்த்தி நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்படும் போது நாம் ஒன்று சேர்ந்து உன்னதங்களில் அமர்கிறோம். அங்குதான் நாம் இருக்கிறோம். நாங்கள் சந்தைக்கு சென்றிருந்த போது மனைவியரிடம், கடந்த கொடைக்காலத்தில் நான் உங்களிடம் கூறினேன், ஒரு பெண்மணி ஒரு ஆடை அணிந்திருப்பதை நாங்கள் கண்டோம். அது வினோதமாக காணப்பட்ட காரியமாக இருந்தது. அவள் விசித்திரமாக காணப்பட்டால் புரிகிறதா? அவள் அது ஏன்? இந்த பெண்களை நாம் அறிவோம். அவர்களில் சிலர் இங்கே சுற்றிலும் உள்ள பாடல் குழுக்களில் பாடுகிறார்கள் என்றாள். ஓ நண்பனே, நான் இதை கூறப்போகிறேன். இது ஒலிநடாவில் பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் அதை எப்படியும் கூறுவது நலமாயிருக்கும். உங்களுக்கு தெரியும், நான் இதை பயபக்தியோடும் மரியாதையோடும் கூறுகிறேன். இதை அப்படியே பற்றிக் கொள்ளுங்கள். ஆயிரக்கணக்கானோர் மேடைக்கு வருவதை நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். ஒவ்வொரு முறையும் எந்த ஒரு தோல்வியும் வருவதை நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். மேலும் சகோதரர் ஆர்கன் பிரைட், நாங்கள் வெளிநாடுகளில் இருந்த உலகின் பகுதியை பற்றி அறிந்திருக்கிறார். உண்மையை சொல்வதில் அவர் ஒருமுறை கூட தவறியதில்லை. நான் இந்த இடங்களுக்கு செல்லும் போது இந்த அங்கி அணிந்த பாடற்குழுவினரையும் அந்த ஸ்திரீகளும் புருஷர்களும் அங்கே அந்த கொல்கத்தா மேலங்கிகளோடு நிற்பதை காணும் போது தேவ தூதர்களைப் போல அவர்கள் பாடுவதை கேட்போம். பகுத்தறிதலின் ஆவியோடு அங்கே கீழே நோக்கி பார்க்கும் போது இந்த காலையில் நான் போய் அவர்களில் அசுத்தமான குற்றமாய் இல்லாதிருந்த 5 பேரை முழு உலகத்திலிருந்து வெளியே இழுத்துவிட வேண்டுமானால் நான் அவர்களை எங்கே கண்டறிவேன் என்று எனக்கு தெரியாது. அது ஒரு அறிக்கை, ஆனால் அது சத்தியமாயிருக்கிறது. தேவனதை அறிந்திருக்கிறார். என்னுடைய கரம் இங்கே வேதாகமத்தின் மேல் உள்ளது. அது உண்மை. நான் அவர்களை எங்கே கண்டறிவேன் என்று எனக்கு தெரியாது. பாருங்கள், தேவன் நீ போய் நீ அறிந்திருக்கிற 5 பேரை அழைத்துக்கொள் என்று கூறியிருந்தால் நான் எங்கே போவேன் என்று எனக்கு தெரியாது என்று கூறுவேன். ஓ என்னே, அப்படிப்பட்ட ஒரு முறைமை, அப்படிப்பட்ட அசுத்தம். அதைத்தான் உலகம் விரும்புகிறது. அப்பொழுது அதைத்தான் விரும்பியது. அதைத்தான் இப்பொழுதும் அது விரும்புகிறது. அதைத்தான் இப்பொழுது பெற்றுக் கொள்ளப் போகிறது. அடுத்த மனிதனுடைய மனைவியோடு வெளியே சென்று கொண்டிருக்கும் மனிதன் அங்கே நின்று கொண்டிருக்கிறான். மது அருந்துதல், புகைத்தல், அதை மறைப்பதற்கென மேலங்கி அணிதல். சிந்தித்து பாருங்கள், தேவன் அந்த அத்தி இலையினோட பார்க்கிறார். அந்த ஏவாளும் கூட அவருடைய இதயத்தில் போதிய குற்ற உணர்வோடும் அசுத்தத்தோடும் நின்று கொண்டிருந்தாள். அது தண்ணீராக மாறினால் ஒரு படகு மிதக்கும். இயற்கையாகவே அவளுக்கு கிடைத்த பாடும் திறமையுடன் அங்கே நின்று முகம் கருத்து போகும் வரை தன் குரலை அடக்கி ஏதோ ஒரு தேவதையைப் போலவோ அல்லது அது போன்ற வேறொன்றைப் போலவோ பாட முயன்றாள். அந்த அங்கிக்கு கீழே ஒரு இழிவான, அசிங்கமான, அழுக்கானதாயிருக்கிறது. நீங்கள் பிரசங்கப்பிடத்தில் நின்று அதை கூறினால் அவள் வர்ணம் பூசப்பட்ட உதடுகளை உயர்த்தி கட்டிடத்தை விட்டு வெளியேறி விடுவாள். நான் அதை போன்ற காரியத்தை கேட்க வேண்டியதில்லை என்று கூறுகின்றனர். ஆனால் நீங்கள் எங்கோ ஒரு நாள் இறக்கத்திற்காக நரகத்தில் கூக்குரலிடுவீர்கள். அப்பொழுது அது மிகவும் காலதாமதமாகிவிடும். அதை பெற்றுக் கொள்ள உங்களுக்கு ஒரு தருணம் இருக்கும் போதே நீங்கள் அதை பெற்றுக் கொள்ளுங்கள். நீங்கள் ஓ என்னே, ஆனால் நாம் உன்னதங்களில் உட்காரும் போது சபையானது ஒரு ராஜ்யத்தை பெற்றுக் கொள்கிறது. தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளாக உயர்த்தப்பட்டு கிறிஸ்து இயேசுவுக்குள் உன்னதங்களில் வீற்றிருந்து நாம் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜாவின் பிரசன்னத்தில் இருக்கிறோம் என்ற விசுவாசத்தின் உறுதியோடு இதை அறிந்திருக்கிறோம். ஓ, ஒரு புதிய வானமும் ஒரு புதிய பூமியும் தோன்ற வேண்டும். நித்தியம் நீடித்திருக்கும் வரை அது மீண்டும் ஒருபோதும் தெரியாது. நாம் அந்த புதிய வானங்களையும் பூமியையும் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். இந்த ஒன்று, நீங்கள் விரும்பும் எல்லாவற்றையும் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். என்னை பொறுத்தவரையில் எனக்கு அந்த ஒன்று வேண்டும். அது உங்களுடைய நேசங்களை எங்கே வைக்கிறீர்கள் என்பதை பொறுத்தது. அது நீங்கள் எந்த கம்பத்தில் கட்டுகிறீர்கள் என்பதை பொறுத்தது. நீங்கள் உங்களுடைய ஸ்தாபன கம்பத்தில் கட்டினால் நீங்கள் சரியாக அதனோடு கீழே செல்ல போகிறீர்கள். நீங்கள் இந்த உலகத்தில் எந்த காரியத்தோடும், எந்த அரசியலோடும், அதை போன்ற காரியங்களோடும் பிணைத்து அதில் நம்பிக்கை வைத்தால் நீங்கள் அதனோடு மூழ்கி விடுவீர்கள். ஆனால் என்னுடைய நம்பிக்கையோ நீதியோடு கூடிய இயேசுவினுடைய ரத்தமே என்று வேறெதிலுமே கட்டப்படவில்லை. என் ஆத்மாவை சுற்றியிருந்த யாவும் கைவிட்டு ஒவ்வொரு ஊழிய காரணம் என்னை புறக்கணித்து ஒவ்வொரு கோட்பாடும் என்னை வெளியே தள்ளி நான் செல்ல ஒரு இடம் கூட இல்லை. அவரே என்னுடைய முழு நம்பிக்கையும் உறைவிடமாயிருக்கிறார். அந்த கண்மலையின் மேல், கிறிஸ்துவின் அந்த திடமான கண்மலையின் மேல் நான் நிற்கிறேன். மற்ற எல்லா நிலங்களும் அமிழ்ந்து கொண்டிருக்கும் மணலாகவே உள்ளன. என்றோ ஒரு நாள் நான் ஒரு கல்லறையில் அடக்கமண்டப்படுவேன். கடலுக்கு அடியில் எங்காவது ஒரு விமான விபத்திலோ, ஒரு ரயிலிலோ அல்லது ஒரு மோட்டார் வாகனத்திலோ கொல்லப்படலாம். தேவன் நான் எங்கு செல்ல வேண்டும் என்று தெரிந்து கொண்டாலும், ஆனால் இந்த ஒரு காரியத்தை நான் இதை அறிவேன். அதாவது, நான் என்னுடைய ஆத்மாவை அந்த இலைப்பாறுதலின் புகலிடத்தில் அவருடைய வார்த்தையில் நங்கூரமிட்டிருக்கிறேன். இது தேவனுடைய வார்த்தையாக இருக்க வேண்டும் என்று நான் விசுவாசிக்கிறேன். தேவன் உலகத்தை ஏதோ ஒன்றை கொண்டு நியாயந்திருக்க வேண்டும். அவர் சபையை கொண்டு நியாயந்திருப்பாரால் அவற்றில் எந்த ஒன்றை கொண்டு அவர் நியாயந்திருக்க போகிறார்? ஏன், நியாயந்திருக்கப்படக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு காரியமே கிடையாது. அப்படியானால் ஒரே ஒரு காரியம் மாத்திரமே விடப்பட்டிருக்கிறது, அவருடைய வார்த்தை. அது நித்தியமானது. அது இதனோடு கூட்டப்படவோ அல்லது எடுக்கப்படவோ முடியாது. நான் என்னுடைய பலியின் மேல் என்னுடைய கரங்களை வைத்து என்னுடைய ஆத்மாவை அங்கே நங்கூரமிட்டிருக்கிறேன். நான் முற்றிலும் பயனற்றவன் என்று அறிக்கையிடுகிறேன். கர்த்தராகிய தேவனே, என்னில் ஒன்றுமில்லை. அந்த மேசியாவை என் மேல் அனுப்பி நான் முன்பிருந்து நிலைக்கு என் இயல்பை மாற்றும். உம்முடைய சொந்த வடிவத்தில் நீர் விரும்பியபடியே என்னை உருவாக்கும். நீங்கள் எவ்வளவுதான் ஒரு சரீரத்தை எரித்தாலும், ஒரு நபரை நீங்கள் எவ்வளவுதான் அடித்தாலும், நீங்கள் அவர்களுக்கு எதிராக எவ்வளவு பேசினாலும் அல்லது அவர் என்ன கூறினாலும், என்றோ ஒரு நாள் அவர் மீண்டும் நம்மை எழுப்புவார். அசைக்கப்பட முடியாத ஒரு ராஜ்யத்தை நாம் பெற்றுக் கொள்கிறோம். ஓ என்னே, நாம் இப்பொழுது உன்னதங்களில் வீற்றிருந்து அனுபவித்துக் கொண்டிருக்கிற இந்த மகிமையான காரியம் யாவற்றையும் குறித்து ஒரு முன்னுரையாகவே உள்ளது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அல்லேலூயா! அது என்ன வரப்போகிறது என்பதற்கு ஒரு முன்னுரையாக உள்ளது. வரவிருக்கும் இன்னிசைக்கு அறிமுகம் தான் அது. ஓ அல்லேலூயா! இந்த சட்டமிடுதலை குறித்தும் துதித்தல், மகிமைப்படுத்துதல், ஆட்டுக்குட்டியானவரை மகிமைப்படுத்துதல் ஆகியவற்றை குறித்து பேசுங்கள். ஒரு நாள் தூதர்கள் பூமியை சுற்றி நிற்கும் போது பூமியின் வளைவில் தலைகள் வணங்கியிருப்பதோடு ரத்தத்தினால் கழுவப்பட்ட அந்த சிறு குழுவினர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை மீட்பின் பாடல்களை பாடுவதையும் கேட்கும் போது, ஓ தேவனே, நான் அவர்களோடு இணைக்கப்பட விரும்புகிறேன். இப்பொழுது நான் அவளோடு என்னுடைய ஸ்தானத்தை எடுத்துக்
கொள்ளட்டும்.
இயேசு என்னுடையவர், நான் அவரையும் அவருடைய வார்த்தையையும் ஏற்றுக்கொள்வேன் என்ற உறுதியை நான் அளிக்கட்டும். ஆம். முடிக்கும் நேரத்தில் கிறிஸ்துமஸிற்கான இந்த சிறு கதையை நான் கூற விரும்புகிறேன். எனவே சிறுவர்கள் அதை புரிந்து கொள்வார்கள். நான் நீண்ட நேரம் தங்கியிருப்பது மூலம் உங்களை புண்படுத்தி இருந்தால், நேற்றைய தினம் ஒரு சிறு பெண்மணி சகோதரன் பிரவுன் அவர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதனிடம் மிக அற்புதமான பிரசங்கத்தை சுமார் ஒரு மணி நேரம் பிரசங்கித்தார். அதற்கு அவள், அவர் அவர்களை நீண்ட நேரம் பிடித்து வைத்திருந்தார் என்றாள். பவுல் இரவு முழுவதும் பிரசங்கித்தான். அவர்களுக்கு மிகவும் தூக்க கலக்கம் வரும் வரை அவர்கள் அங்கே அமர்ந்திருந்தார். அநேகமாக மணிக்கணக்காக அமர்ந்திருக்கலாம். ஒரு மனிதன் கீழே விழுந்து மரித்து போனான். பவுல் அவன் மேல் படுத்துக் கொண்டு, கவலைப்படாது என்றான். சரியான காரியத்தை கேளுங்கள். ஒரு வயதான செருப்பு தைப்பவர் இருந்தார். அவர் ஜெர்மனியில் அவர்களுக்கு காரணிகளை செய்வார் என்று நான் நம்புகிறேன். அவர் தன்னுடைய ஓய்வு நேரத்தில் வேதாகமத்தை எடுத்து அவர் அதை வாசிப்பார். அவர் வேதாகமத்தின் சூழலையும் பொருளையும் வாசித்து அவர் உண்மையாகவே ஆழ்ந்த உத்தமத்தை கொண்டிருந்தார். அவர் உங்களுக்கு தெரியும் என்று கூறி அவர், நான் இந்த கிறிஸ்துமஸ் வரும்போது நான் எந்த கிறிஸ்துமஸ் மரத்திலும் விளக்கேற்ற போவதில்லை என்றார். ஆனால் அவரோ உங்களுக்கு என்னவென்று தெரியுமா என்று கேட்டார். அவர், நான் ஒரு பெரிய விருந்து வைக்கப் போகிறேன், மேலும் நான் சமைக்கப் போகிறேன். என்னுடைய ஆட்டுக்குட்டியை வறுத்தெடுத்து நான் என்னுடைய குருதி நெல்லி பழங்களையும் என்னுடைய எல்லா குழம்பு மற்றும் பொருட்களையும் கொண்டு வரப் போகிறேன் என்று கூறினார். அவர் தனியே இருந்தார். மேலும் அவர், நான் அதை மேஜையின் மேல் வைக்கப் போகிறேன். இயேசுவை எனக்கு எதிரே மேஜையில் வந்து அமர நான் அழைக்கப் போகிறேன். நான் தேவனுடைய மேசியாவையும் மரியாதைகளில் என்னால் என்ன செய்ய முடியும் என்பதையும் அறிந்து கொள்ள விரும்புகிறேன் என்றார். அவர், நான் இதையெல்லாம் செய்யப்போகிறேன், அதன் பின்னர் நான் மேஜையண்டை அமர்ந்து ஆசீர்வாதம் கேட்கப் போகிறேன். தேவனிடம் அளித்துள்ளதற்காக நான் அவருக்கு நன்றி செலுத்தப் போகிறேன். அதன் பின்னர் நான், கர்த்தராக இயேசுவை, என்னோடு கிறிஸ்துமஸ் விருந்துக்கு இங்கே எதிரே உட்கார மாட்டீரா என்று கூறப்போகிறேன் என்றார். எளிமை, தேவன் எப்பொழுதும் அதற்கு செவி கொடுக்கிறார். உத்தமம், அந்த வயோதிக செருப்பு தைக்கும் தொழிலாளி ராஜாதி ராஜாவை அப்படிப்பட்ட ஒரு இரவு உணவிற்கு அழைப்பதற்காக தன்னுடைய பணத்தை சேமித்து வைத்தார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அவர் அதை கீழே வைத்து அவர் அதை சமைத்து அவர் அதை ஒரு மேஜையின் மேல் வைத்தார். அவர் தன்னை உண்மையாகவே நன்கு சுத்தம் செய்து தன்னை சீர்படுத்திக் கொண்டு தன்னுடைய தலைமுடியை சீவிக்கொண்டார். அவன் மேஜையண்டை உட்கார்ந்து இயேசுக்கென்று ஒரு நாற்காலியையும் சுற்றிலும் இன்னும் சில நாற்காலிகளையும் சுற்றி வைத்தார். அவர், அது அப்போஸ்தலருடையதாக இருக்கலாம் என்று கூறி அவர்கள் உள்ளே வந்தால் என்றார். எனவே அந்த வயோதிக நபர் தன்னுடைய தலையை வணங்கி அவர் ஆசீர்வாதங்களை கேட்டு மேலும் உணவுக்காக தேவனுக்கு நன்றி கூறினார். மேலும் அவர், இப்பொழுது இயேசுவே, இந்த கிறிஸ்துமஸ் விருந்துக்காக நீர் வந்து என்னோடு புசிக்க மாட்டீரா என்று கேட்டார். அவர் சாப்பிட துவங்கி நாற்காலியை கவனிக்க துவங்கினார். எவருமே வரவில்லை. அவர் இன்னும் சற்று அதிகமாக புசித்து, தேவனாகிய கர்த்தாவே, நான் உம்மை என் வீட்டுக்கு அழைத்திருக்கிறேன், நீர் வந்து என்னோடு இருக்க மாட்டீரா என்று கேட்டார். அவர் கையை நீட்டி புசிக்க ஏதோ ஒன்றை எடுக்க துவங்கினார். அப்பொழுது யாரோ ஒருவர் கதவை தட்டினார். அவர் வாசலண்டை சென்றார். அவர் ஒரு வயோதிக மனிதனாய், தோள்பட்டைகள் குனிந்தவராய், கந்தலான ஆடைகளை உடுத்தி இருந்தார். அவர், அன்பான ஐயா, எனக்கு குளிராக இருக்கிறது, நீங்கள் என்னை சூடேற்ற அனுமதிப்பீர்களா என்று கேட்டார். அவர், உள்ளே வாருங்கள் என்றார். அவர் உள்ளே வந்தபோது அவர் அந்த உணவின் நறுமணத்தை முகர்ந்தார். அவருடைய வாயில் ஒரு விதமான தண்ணீர் வடிந்தது. அவர் திரும்பி பார்த்தார். நீர் உட்காருவீரா என்று கேட்டார். நான் விருந்தினரை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன், ஆனால் விருந்தினர் வரும் வரைக்கும் நீர் என்னோடு அமர்ந்து புசிப்பீரா என்று கேட்டார். அவர், உங்களுக்கு நன்றி, நான் மகிழ்ச்சி அடைவேன் என்றார். அப்பொழுது அவர் அமர்ந்தார். அவர்கள் இரவு உணவை புசித்தனர். அந்த வயோதிபர் அவருக்கு நன்றி கூறிவிட்டு எழுந்து சென்றார். செருப்பு தைக்கிறவர் திரும்பி பார்த்து, தேவனாகிய கர்த்தரே, நீர் ஏன் எனக்கு ஏமாற்றம் அளித்தீர் என்று கேட்டார். மேலும், நான் எல்லாவற்றையும் மிகவும் ஆயத்தம் செய்தேன், நான் எப்படி செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரிந்த எல்லாவற்றையும் செய்தேன் என்றார். நீங்கள் அதை செய்தால் நலமாயிருக்குமே. நான் எப்படி செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரிந்த எல்லாவற்றையும் செய்தேன், மேலும் நீர் உள்ளே வந்து என்னோடு போஜனம் பண்ணுவீர் என்று நினைத்தேன். அப்பொழுது அவர் அழுது கொண்டு ஓடிப்போய் கட்டிலின் மேல் விழுந்தார். அவர் அங்கே கட்டிலின் மேல் படுத்து அழுது கொண்டிருந்தார். கர்த்தாவே, நான் சரி என்று நினைத்த ஒவ்வொரு காரியத்தையும் நான் செய்தேன், நீர் ஏன் என்னோடு போஜனம் பண்ண வரவில்லை? அப்பொழுது ஒரு சத்தம் அவருக்கு உண்டாக, அவர் மிகவும் சிறியவராகிய என் சகோதரனான இவர்களில் ஒருவருக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்ற வேதவாக்கியத்தை நினைவு கூர்ந்தார். ஆம் இரேனியஸ், நான் உங்களுடைய மன்னிப்பை வேண்டுகிறேன். அது பரிசுத்த மார்ட்டின், கிறிஸ்துமஸுக்கு முன்னர் ஒரு குளிர்ந்த நாளில் ஒரு ஏழை வயோதிக பிச்சைக்காரன் தெருவில் உறைந்து போய் படுத்திருந்தான். தகுதியுள்ள ஜனங்கள் கடந்து சென்று அந்த வயோதிக பிச்சைக்காரனை நோக்கி பார்த்தனர். சரி, அவனுக்கு ஒன்றுமில்லை, அவன் ஒரு பிச்சைக்காரன், அவன் அங்கே கிடக்கட்டும் என்றனர். மார்ட்டின் நின்று அதை செய்ய முடிந்த சில ஜனங்கள் அவனுக்கு உதவி செய்வார்களா என்று பார்த்தார். ஆனால் அவர்கள் அதை செய்யவில்லை. முடிவாக மார்ட்டின் தாமே, அவர் தேவனை விசுவாசித்தார். ஆனால் அவர் ஒரு ராணுவ வீரராக இருந்தார். அவர் ஒரே ஒரு மேலங்கி மாத்திரமே உடையவராக இருந்தார். அவர் வயதான மனிதன் அந்த விதமாக படுத்துக் கொண்டார். அவர் உறைந்து போய் மறித்து விடுவான் என்றார். எனவே அவர் தன்னுடைய பட்டயத்தை எடுத்து தன்னுடைய அங்கியை இரண்டாக கிழித்து அந்த வயோதிக பிச்சைக்காரனை அதில் சுற்றி, என் சகோதரனே அமைதியாய் உறங்கு என்றார். உள்ளே நடந்து சென்றார். அவர் தன்னுடைய காலணிகளை பளபளப்பாக்கிவிட்டு படுத்துக் கொண்டு அந்த இரவு படை முகாமில் உறங்க சென்றார். ஒரு சத்தம் அவரை எழுப்பினது. அவர் இவருக்கு முன்பாக நின்றார். அப்பொழுது இயேசு நின்றிருந்தார். அவர் அந்த பிச்சைக்காரனை சுற்றியிருந்த அந்த பழைய அங்கியை போட்டியிருந்தார். அப்படியானால் இந்த காரியங்களில் நான் என்ன செய்ய முடியும்? சரி என்று எனக்கு தெரிந்த, சரியென உறுதிப்படுத்தப்பட்டு நிரூபிக்கப்பட்ட இந்த காரியங்களை வைத்து நான் என்ன செய்ய வேண்டும்? நான் என்ன செய்ய முடியும்? சபையை ஒரு கோட்பாட்டிலோ அல்லது ஒரு ஸ்தாபனத்திலோ அல்ல, ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால், அவருடைய வார்த்தையினால் சுற்றிக் கொள்ள முடியும். எனவே இயேசு, நீங்கள் இவர்களுக்கு செய்ததை எனக்கும் செய்தீர்கள் என்றார். நாம் ஜெபிப்போமாக. கர்த்தராகிய இயேசுவே, இந்த காலையில் நீர் இங்கே நின்று கொண்டிருந்தால், கர்த்தாவே நீர் ஆவிக்குரிய ரூபத்தில் இருக்கிறீர் என்பதை நான் அறிவேன். ஆனால் நீர் இங்கே உண்மையில் நின்று கொண்டிருந்தால், நான் என்னுடைய பாடப்பொருளை சிறிதளவு கூட மாற்றியிருப்பேன் என்று நான் நம்பவில்லை. நான் அதையே கூறியிருப்பேன் என்று நான் நம்புகிறேன். பரலோக பிதாவே, தங்கள் இயல்பான உணவை தவிர்த்து களைப்பும் கரகரப்பும் கலந்த ஒரு குரலை கேட்டுக்கொண்டு இங்கே அமர்ந்திருந்த இந்த மக்கள், நீர் இங்கே இருந்திருந்தால் அவர்கள் இதற்கு மேல் தங்கியிருக்க மாட்டார்கள் என்று நான் நம்புகிறேன். ஏனெனில் நீர் இங்கே இருக்கிறீர் என்றும் அது உமது வார்த்தை என்றும் அவர்கள் விசுவாசிக்கிறார்கள். அவர்கள் உண்மை நேசிக்கிறார்கள் என்பதையே அது காண்பிக்கிறது. எங்களை வழிநடத்தி கிறிஸ்துமஸ் என்றால் என்ன என்பதை எங்களுக்கு காட்டும் பரிசுத்த ஆவியானவரின் இந்த கிறிஸ்துமஸ் வருகைக்காக நாங்கள் மிகவும் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். உலகம் சீரழிந்து கொண்டிருக்கிறதை நாங்கள் காணும் போது அதனுடைய முறைகள் உடைந்து
கொண்டிருக்கின்றன.
ஆனால் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு ராஜ்யம் கிடைத்ததற்காகவும், எங்களுக்கு ஒரு ராஜா கிடைத்ததற்காகவும் நாங்கள் மிகவும் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். அது அசைக்கப்பட முடியாது.
And when there is no more world, when there is no more politics, when there is no more nations,
இனி உலகமே இல்லாதிருக்கும் போது, இனிமேல் அரசியல் இல்லாதிருக்கும் போது, தேசங்களே இனிமேல் இல்லாதிருக்கும் போது, தேவன் அவருடைய ராஜ்யத்தை நிறுவுவார். நீதிமான்கள் அவரோடு அரசாடுவார்கள்.
Those ones who have suffered will suffer.
துன்பப்பட்டவர்கள் இனி ஒருபோதும் துன்பப்பட மாட்டார்கள்.
Help us, Lord, at this Christmas.
கர்த்தாவே, இந்த கிறிஸ்துமஸ் காலத்தில் அபிஷேகிக்கப்பட்ட மேசியா எதை பொருட்படுத்துகிறார் என்பதை நினைவு கூறும்படி எங்களுக்கு உதவி செய்யும். புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும்.
Bless this our congregation. Be with them, our Father, and
இதை எங்கள் சபையை ஆசீர்வதியும். எங்கள் பிதாவே, அவர்களோடு இருந்து பரிசுத்த ஆவியில் அவர்களுக்கு நீதியையும் சமாதானத்தையும் அருளும்.
Bless our pastor. Lord, we love him.
This எங்களுடைய போதகரை ஆசீர்வதியும். கர்த்தாவே, நாங்கள் அவரை நேசிக்கிறோம். இந்த தீரமான ஊழியக்காரன் உண்மையாய் நிற்கிறார். மேலும் அன்றொரு இரவு பேசுகையில், இதோ நான் ஏறக்குறைய 60 வயதிற்குட்பட்டிருக்கிறேன் என்றார். அவர்கள் சிறு பிள்ளைகளை உடையவர்களாய் இருந்தனர். ஆனால் நினைவிருக்கட்டும், கர்த்தாவே நீர் ஆயத்தமாக இருக்கும் வரையில் ஒன்றுமே அவரை இங்கிருந்து கொண்டு செல்ல முடியாது என்பதை அவர் நினைவில் கொள்வாராக. நீர் தாமதித்தால் அவருடைய பிள்ளைகள் யாவரும் விவாகம் செய்து தங்களுடைய சொந்த வீடுகளை உடையவர்களாக இருக்கும் வரை அவர் காண ஜீவிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அவருடைய விலையேறப்பெற்ற எளிய மனைவியை, உம்முடைய ஒரு எளிய ஊழியக்காரியை ஆசீர்வதியும். எங்களுடைய உதவிக்காரர்களையும், எங்களுடைய தர்மகர்த்தாக்களையும் ஆசீர்வதியும். மேலும் தேவனே, இந்த கிறிஸ்துமஸ் அன்று பணிவழியாக பயணித்து வழுக்கும் சாலைகளையும் மழையையும் கடந்து
come over slick roads and rain and take their living
தங்கள் வாழ்வாதாரத்திற்காக நூற்றுக்கணக்கான மைல்கள் பயணம் செய்து வரும் என் நண்பர்கள் அனைவருக்காகவும் நான் நன்றி
கூறுகிறேன்.
தேவனே, இனி என்ன கூறுவதென்று எனக்கு தெரியவில்லை. என்னுடைய இருதயத்தில் என்ன உள்ளது என்பதை நீர் வெளிப்படுத்துவீர் என்று நான் நம்புகிறேன். தேவனே, நீர் எங்களை உள்ளே வைத்திருக்கிற இந்த ராஜ்யத்திற்கு நான் எப்பொழுதும் உண்மையுள்ளவனாக இருப்பேனாக. நான் வலதோ அல்லது இடதோ ஒருபோதும் ஒப்புரவாகாது இருப்பேனாக. அப்பொழுது நீர் என்னிடத்தில் கூறினதே, வலது இடதுபுறம் அல்லது விலகாதிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாக்கிய பண்ணுவாய், உனக்கு வெற்றியும் உண்டாயிருக்கும் என்பதை நன்கு நினைவு கூறுகிறேன். ஒருகால் உலகத்தின் பார்வையில் இல்லாமல் இருக்கலாம். உலகம் என்ன நினைக்கிறது என்று எனக்கு கவலை இல்லை. கர்த்தாவே, நீர் என்ன விரும்புகிறீர் என்பதை நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன். உம்முடைய வாஞ்சையே எங்களுடைய, உம்முடைய சித்தமே எங்களுடைய வாஞ்சையாயிருக்கிறது. ஓ கர்த்தாவே, உம்முடைய வாஞ்சைகளில் மிக சிறியது எங்களுக்கு சிவனோடு கட்டப்பட்ட கட்டளையாயிருக்கிறது. நாங்கள் உம்முடைய சபையாக நிற்கிறோம். கர்த்தாவே, இந்த ஆண்டு முழுவதும் நடந்தவற்றுக்காகவும் நாங்கள் செய்த தவறுகளுக்காகவும் பல இடங்களில் நாங்கள் தவறியதற்காகவும் இப்பொழுது எங்களை மன்னியும், எங்களை பலப்படுத்தும். நாங்கள் இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்ட நேரத்தில் நாங்கள் எங்களுடைய இருதயங்களை தேவனால் அபிஷேகிக்கப்பட்ட மேசியாவிற்கு திறப்போமாக. அவர் எங்களுடைய ஜீவியத்திற்குள் வந்து எங்களை அபிஷேகித்து அவருடைய சித்தத்தில் ஜீவித்து அவருடைய ராஜ்யத்தை எங்கள் ஜீவியத்தினூடாக நிறைவேற்றுவாராக. எங்களை நலமாகவும் ஆரோக்கியமாகவும் காத்துக்கொள்ளும். இங்கே என் பக்கத்தில் அமர்ந்துள்ள இந்த தீரமான பழைய நண்பர் சகோதரன் ஆர்கன்பிரைட்டை ஆசீர்வதியும். ஓ தேவனே, நீர் எப்படி அவரோடு இருந்து வந்திருக்கிறேன். எப்படியாய் அவருடைய இருதயம் எத்தனையோ முறை நசுக்கப்பட்டு நொறுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்னமும் அவர் நித்திய ஜீவனை கொண்டு முளைப்பிக்கப்பட்டிருக்கிறார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அவருடைய சிறு மனைவியை ஆசீர்வதி. ஓ தேவனே, நாங்கள் எப்படி இந்த மகத்தான ஐக்கியத்தை உடையவர்களாக இருக்கிறோம் என்பதை பட் மற்றும் ஃப்ரெட்டை குறித்தும் என்னை குறித்தும் நான் நினைத்து பார்க்கிறேன். நீர் எங்களை இப்பொழுது ஒருமித்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய சிறிய சபையையும் இந்த விலையேறப்பெற்ற மக்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். மேலும் ஒரு நாள் கர்த்தாவே, உலக காரியங்களில் இருந்து எங்கள் கண்கள் மிகவும் தூய்மையாக்கப்பட்டு தேவனையும் அவருடைய ராஜ்யத்தையும் மட்டுமே காணும்படி நாங்கள் விரும்பும் போது ஒரு நாள் நாங்கள் குற்றமற்றவர்களாக கற்புள்ள கன்னியாக அவருக்கு முன்பாக வரவிருக்கும் அந்த மாபெரும் சபையின் ஒரு பகுதியாக கிறிஸ்துவுக்கு முன்பாக நிறுத்தப்படுவோம். அதன் பின்னர் நீர் உம்முடைய ராஜ்யத்தை பூமியின் மேல் நிறுவும் நேரத்தை நாங்கள் எதிர்நோக்கி இருப்போம். காணக்கூடிய வீடுகளை கொண்ட காணக்கூடிய ஜனங்கள் அவர்கள் நடவு செய்து அதை மற்றவர்கள் புசிக்க மாட்டார்கள். ஆனால் அவர்கள் நித்தியமாக ஜீவிப்பார்கள். அதுவரைக்கும் நாம் ஒரு மலையின் மேல் அமர்கிற ஒரு ஒளியாய், நம்மை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் வெளிச்சத்தை கொடுக்கும் ஒரு மெழுகுவர்த்தியாய், ஒரு நீதியான ஜீவியத்தினாலே கிறிஸ்துவின் ரத்தத்தினூடாக பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். பிதாவே, இதை அருளும். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த உருமால்களின் மேல் நாங்கள் வியாதிஸ்தருக்காக ஜெபித்து அவர்கள் மேல் எங்கள் கரங்களை வைத்து அவர்களோடு எங்களை இணைத்துக் கொண்டு நான் என்னுடைய கரங்களை இந்த கைக்குட்டைகளின் மேல் வைத்து என்னுடைய ஜெபத்தை தேவனோடு இணைக்கிறேன். இந்த உருமாள்களோடும் ஜனங்களோடும் தேவனே, இந்த உருமாள்கள் பிரதிநிதித்துவப்படுத்தும் இந்த ஜனங்கள் ஒவ்வொருவரையும் நீர் சுகப்படுத்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். பிதாவே, வருகின்ற வருடத்தினூடாக தாங்கள் ஆரோக்கியத்தையும் பலனையும் பெற்றுக் கொள்வார்களாக. தேவனுடைய கனத்திற்கும் மகிமைக்கும் நாங்கள் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென்.
Love me and purchase my salvation on Calvary.
இப்பொழுது நாம் அதை மீண்டும் பாடும்போது நம்மை சுற்றிலும் உள்ள யாரோ ஒருவரோடு நாம் கரங்கொலுக்குவோம். அப்படியே தரித்திருந்து கூறிக்கொண்டே இருங்கள்.
Because he first loved me,
சகோதரன் ஆர்கன் பிரைட், இது எப்பொழுது நம்முடைய கரங்களை அவரண்டை உயர்த்துவோம். எப்பொழுது உண்மையாகவே உரத்த சத்தத்தோடு
இப்பொழுது
இந்த வார்த்தையோடு நாம் யாவரும் சேர்ந்ததை கூறுவோம். நாம் அசைக்கப்பட முடியாத ஒரு ராஜ்யத்தை பெற்றுக் கொள்கிறோம். ஆமென். இப்பொழுது நாம் எழுந்து நிற்போம். இப்பொழுது நம்முடைய கரங்களையும் நம்முடைய இதயங்களையும் தேவனை உயர்த்துவோம். இப்பொழுது உண்மையாகவே நந்தி உணர்வோடு நம்முடைய எல்லா இதயங்களோடும் நான் அவரை நேசிக்கிறேன் என்று கூறுவோம். இந்த கிறிஸ்துமஸ் நேரத்தில் அதை அவருக்கு வெளிப்படுத்துங்கள். இதை தொடர்ந்து இப்பொழுது உடனடியாக ஒரு ஞானஸ்தான ஆராதனை இருக்கும். போக வேண்டியவர்களே, நீங்கள் இங்கே இருந்ததற்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். மேலும் அசைக்க முடியாத அந்த ராஜ்யத்தில் நீங்கள் எந்தென்றும் நிலைத்திருக்க வேண்டுகிறோம். நாம் ஜபத்திற்காக நம்முடைய தலைகளை சற்று நேரம் வணங்கியிருக்கையில் நான் நம்முடைய வெளியேறப்பட்ட சகோதரன் ஆர்கன் பிரைட்டை கேட்கப் போகிறேன். அவர் இங்கு வந்து இந்த கூட்டத்தாரை ஜபவார்த்தையில் கலைந்து செல்ல வைக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்.